This sermon, Five Definite Identifications of the True Church of the Living God, was delivered on September 11th evening, 1960, at Burnham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1960 வருடம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னம் ஜெபக்கூடாரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான சபையின் 5 உறுதியான அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Thank you, brother. Bless you, brother. Lord bless you. It's certainly a privilege to be here tonight. I am so happy that God permitted us to do it.
நன்றி சகோதரர் நெவில், கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு இங்கு இருப்பது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சாக்கியமாக இருக்கிறது. அதை செய்ய தேவன் நம்மை அனுமதித்திருப்பதனால் நான் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
A little shy of cameras. I like, go ahead, take them. That's all. I just watch them. I'm conscious of them. And that's all. It's all right.
எனக்கு புகைப்பட கருவி என்றாலே சிறிது வெட்கம். சரி, படங்களை எடுங்கள், பரவாயில்லை, நான் அதை கவனிக்கிறேன், அவர்களை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் எடுங்கள்.
Now it's rather warm. We've had two tremendous messages from the Lord. And now I thought tonight, seeing that many of my friends are here, that has to drive a long ways. Some of them from way down in Kentucky. See Brother Welch Evans and his family here from Tifton, Georgia. I met people out here from California. There's some here from Germany. And different places coming into this one little spot to serve the Lord.
இப்பொழுது சற்று வெறுவெறுப்பாக இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து பிரம்மாண்டமான இரண்டு செய்திகளை நமக்கு தேவன் தந்தார். அதை பார்த்து இன்றிரவு நான் நினைத்தேன். நீண்ட தூரம் கார் ஓட்டி செல்ல வேண்டிய என் நண்பர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கென்டக்கியிலிருந்து வந்திருக்கிறார்கள். பாருங்கள், சகோதரன் வெல்ச் ஈவான்ஸும் அவருடைய குடும்பமும் ஜார்ஜியா டிப்டனிலிருந்து துவங்கிறார்கள். கலிபோர்னியாவிலிருந்து வந்த சினங்களை இங்கே சந்தித்தேன். ஜெர்மானிலிருந்தும் இன்னும் வித்தியாசமான இடங்களிலிருந்தும் வந்ததுமான ஜனங்களை இங்கே இருக்கிறார்கள். இந்த சிறிய இடத்துக்கு அவர்கள் யாவரும் கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிறார்கள்.
Now I see Sister Nelly Cox. I believe that her mother-in-law and them are here, which will perhaps go back many miles tonight in Kentucky, Georgia, down into Tennessee, up in Ohio. My friends here. One friend here, Brother Ted Dudley, all the way from Phoenix, Arizona. There's many of them here, others. If I could just call their names. Come here to visit with us today.
நான் சகோதரி நெல்லி காக்ஸ் அவர்களை காண்கிறேன். அவளுடைய மாமியார் முதலானவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நினைக்கிறேன். இன்றிரவு ஒரு கால் அநேக மைல்கள் அவர்கள் திரும்பி போக வேண்டியிருக்கும். என்னுடைய நண்பர்கள் கென்டக்கி, ஜார்ஜியா, இன்னும் ஊடாக டென்னசியிலும், இன்னும் மேலாக ஒஹாயாவிலும் இருந்தும் வந்திருக்கின்றனர். ஒரு நண்பர் இங்கே சகோதரன் டெட் டட்லி என்பவர் அரிசோனா ஃபீனிக்ஸில் இருந்து வந்திருக்கிறார். இன்னும் அநேகர் இங்கே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். என்னால் மட்டும் அவர்கள் பெயர்கள் சொல்லி அடைக்க முடிந்தால் நலமாயிருக்கும்.
90% of them I haven't got to even touch their hands. I see my friends in Chicago, just all around.
90% ஜனங்களின் கரங்களை நான் தொட்டு கூட பார்க்கவில்லை. சிகாகோ, இன்னும் சுற்றிலும் இருந்து வந்த என்னுடைய நண்பர்களை நான் காண்கிறேன்.
How many people in here from out of town? Raise your hands. 90% of the audience. Now, it's made up of different friends from different churches around over the country.
நகரத்துக்கு வெளியே இருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். குடிமையுள்ளோரில் 90% தேசத்தை சுற்றியுள்ள வெவ்வேறு சபைகளைச் சேர்ந்த பல்வேறு நண்பர்களாயிருக்கின்றார்கள்.
And I preached a long time this morning, prayed for the sick till 1:30. So I got just a little bit hoarse. And I have to preach a little while to kind of get in what we call second gear.
இன்று காலையில் நான் நீண்ட நேரம் பேசினேன். வியாதியஸ்தர்களுக்காக 1:30 வரையிலும் ஜெபித்தேன். ஆகையினால் தொண்டை சிறிது கரகரத்து போயிற்று. நான் 2வது வேக கட்டத்துக்குள் போவதற்கு முன்பாக ஒரு விதமாக நான் சிறிது பிரசங்கித்தாக வேண்டும்.
There's Brother Lee Vale of No More Shuck His Hands, one of my associates, Baptist Church, Ohio.
அங்கே சகோதரன் லீவேல் இருக்கிறார். வெறுமென கரங்களை மட்டும்தான் குலுக்கினேன். ஓஹியோ பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர் என்னுடைய உடன் ஊழியர்களில் ஒருவர் ஆவர்.
Is that you, Ben? I hadn't heard you say amen. You ought to know, Jim. All know Brother Ben. And I know he's out of town, so don't know just where you from now, Brother Ben.
Well, we're up in Borden, Indiana, Brother.
அது சகோதரன் பென் அவர்கள் தானா? நீர் ஆமென் என்று சொல்லி இன்னும் நான் கேட்கவில்லையே. இல்லை என்றால் எனக்கு தெரிந்திருக்குமே. சகோதரன் பென் அவர்களை யாவரும் அறிவீர்கள். நகரத்துக்கு வெளியே இருந்து வருகிறார் என்று நான் அறிவேன். சகோதரன் பென், இப்பொழுது நீர் எங்கே இருந்து வருகிறீர்? பார்டன், இந்தியானாவில் உள்ள பார்டனில் இருந்தா?
We're so glad to have everyone here. And now, I'm not going to keep you very long because of the tremendous miles you have to drive. Wish I could take each one of you home with me tonight. I really mean that. I got to leave at about 3 and 4 o'clock in the morning, and I wish I could take you along.
நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நான் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் வாகனம் ஓட்ட வேண்டிய தூரம் பயங்கரமாயிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் என் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று விருப்பம். நான் இதை உண்மையாகவே கூறுகிறேன். 3 மணிக்கு 3 to 4 காலையில் நான் புறப்பட வேண்டும். என்னோடு உங்களை கொண்டு போக எனக்கு விருப்பம்தான்.
Aren't you the man that the Lord spoke to and told these things in here the other night? I thought you were. Just as a look around, you see new and old friends.
அர்கன்சாஸில் இருந்து வந்துள்ள என் நண்பனையும் அவருடைய மனைவியையும் நான் காண்கிறேன். அன்றொரு இரவு கர்த்தர் பேசி இன்னென்ன காரியங்களை இங்கே கூறினாரே, அந்த மனிதன் நீர்தானே? நீர்தான் என்று நான் எண்ணினேன். அப்படியாய் நான் சுற்றுமுற்றும் பார்க்கும்போது நீங்கள் பழையதும் புதியதுமான நண்பர்களை காண்கிறீர்கள்.
So, God knows the intents of my heart that I like to get to see and take you home with me and have a good chat. But one day we'll do that.
Amen.
Where we won't have to say, we got to hurry up, got to pick up the children, somebody's sick, that'll all be over then. That great day. I hope we meet many more times.
எனவே தேவன் என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நான் உங்களை காணவும் ஒவ்வொருவரையும் என் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போய் பேச வேண்டும் என்ற வாஞ்சை. ஆனால் ஒரு நாளில் நாம் அதை செய்வோம். அந்த நேரத்தில் நான் சீக்கிரமாக போக வேண்டும். நான் போய் என் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். யாரோ சுகவீனமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கூற வேண்டி இருக்காது. அந்த மகத்தான நாளன்று அவைகளெல்லாம் முடிந்திருக்கும். நான் அநேக முறை சந்திப்போம் என நம்புகிறேன்.
Now, it's my intention, while I'm waiting on the Lord, now to find my direction. Now, Tuesday, I'm going to need prayer worse than I ever needed it in all my life. I'm going to ask you if you'll pray for me. I'll need your prayers. Be sure to pray for me.
நான் எந்த பக்கமாக போக வேண்டும் என்பதை அறிய நான் கர்த்தரிடத்தில் இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கையில் நான் போக வேண்டிய பக்கத்தை இப்பொழுது அறிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. என்னுடைய ஜீவியத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபம் மிகவும் அவசியமாக தேவைப்படுவது வருகிற செவ்வாய்தான். நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்களா என்று நான் உங்களை கேட்கப் போகிறேன். உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவையாயிருக்கிறது. எனக்காக ஜெபிக்க நிச்சயம் உள்ளவளாயிருங்கள்.
The way the wind turns Tuesday may mean a great thing to me and to the church and to the cause of Christ. So be sure to pray for me.
காற்றானது திரும்புகிற விதத்தை பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை எனக்கும் சபைக்கும் கிறிஸ்துவின் நிமித்தத்துக்கும் அநேக அர்த்தங்களை கொடுக்கலாம். எனவே எனக்காக நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும்.
Now, then, until I find just which direction to go and what to do, I'm waiting on the Lord. During that time, I'll be around the tabernacle here in and out, preaching, praying for the sick, doing anything that I can do.
அப்படியானால் நான் எந்த பக்கம் செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் நான் கர்த்தரிடத்தில் காத்திருக்கப் போகிறேன். அந்த சமயத்தில் நான் இந்த ஜெபக்கூடாரத்துக்கு வருவதும் போவதுமாய் பிரசங்கிப்பதும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதுமாக என்னால் முடிந்த எதையும் செய்து கொண்டிருப்பேன்.
We want to someday, if the government doesn't stop us, We want to build a church here.
Amen.
A nice church. Where we can have seating capacity. A main floor and balcony and so forth, so it'll be a real nice church. Air conditioned so the people can sit in comfort, listen to the services. If they let us do it. We hope so. Now, pray for us.
அரசாங்கம் நம்மை தடை செய்யவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் நாம் இங்கே ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு போதுமான உட்காரும் வசதிகளோடு ஒரு முக்கியமான கூடமும் அதை சுற்றிலும் உள் சாளரமும் குளிர்சாதன வசதிகள் பொருத்தப்பட்டதான ஒரு நல்ல சபையை கட்ட வேண்டும். அதனால் ஜனங்கள் வசதியாய் உட்கார்ந்து ஆராதனைகளை கேட்க முடியும். அனுமதிப்பார்களேயானால் செய்யலாம். நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்காக ஜெபியுங்கள்.
And now tonight we're going to approach the subject that I promised this morning, the Lord willing, to talk on tonight. And it's going to be more or less teaching because of the voice.
இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் இன்று காலையில் நான் வாக்களித்தது போன்று என்னுடைய பேசும் பொருளை நாம் அணுகப் போகிறோம். என்னுடைய குரலின் நிமித்தமாக இது ஏறக்குறைய ஒரு போதகமாக இருக்கப் போகின்றது.
I want to speak tonight on five definite identifications of the true church of the living God. Five definite vindications of the true church, or identifications rather, of the true church.
இன்றிரவு நான் ஜீவிக்கின்ற தேவனுடைய உண்மையான சபையின் ஐந்து நிச்சயமான அடையாளங்கள், உண்மையான சபையின் ஐந்து விதமான ரூபகாரங்கள் அல்லது உண்மையான சபையின் அடையாளங்கள் என்ற பொருளின் பேரில் பேசப்போகிறேன்.
Now before we approach this great and mighty subject, I'm going to ask for a word of prayer. I'm going to ask our pastor, Brother Neville, if he'll come up and offer prayer over the Word of God while we turn all of us to St. Matthew, the 16th chapter, the 18th verse to begin with. St. Matthew 16 and 18, while Brother Neville is making his way for the prayer of consolation.
இப்பொழுதும் இந்த பெரியதும் மகத்தானதுமான இந்த பேசும் பொருளை அணுகுகையில் நாம் ஜெபிக்கும்படியாய் கேட்கப் போகிறேன். நம்முடைய போதகராகிய சகோதரன் நெவில் அவர்களை இங்கே மேடையின் மேல் வந்து தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நாம் இப்பொழுது மத்தேயு 16:18 முதல் வாசிப்போம். சகோதரன் நெவில் ஆறுதலின் ஜெபத்தை ஏறெடுக்க வந்து கொண்டிருக்கும் வேளையில் மத்தேயு 16:18 திருப்புவோம்.
Can you hear me all right? Back in the back, can you hear me? Oh, fine.
அதன் சத்தம் எவ்வளவுதானா? உங்களுடையதை எடுத்து விடுங்கள். எல்லாம் எவ்வளவுதானா? இதுதான் ஒலிபெருக்கியா? சரியான ஒலிபெருக்கியா? பின்னால் உள்ள உங்களால் கேட்க முடிகின்றதா? பின்னால் உள்ள பின்னால் இருக்கிறவர்களுக்கு கேட்க முடிகின்றதா? சரி, நல்லது.
I wish to read now out of the book of Matthew 16th chapter and the 18th verse. I'll begin with the 17th verse.
இப்பொழுது நான் மத்தேயுவின் புத்தகத்திலிருந்து 16:18 வாசிக்க விரும்புகிறேன். 17 துவங்குகிறேன்.
And Jesus answered and said unto him, Blessed art thou, Simon Barjona, flesh and blood has not revealed it unto thee, but my Father which is in heaven. I say unto thee that thou art Peter, and upon this rock I'll build my church, and the gates of hell shall not prevail against it. May God add his blessings to his word.
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தையுடன் கூட்டுவாராக.
The word church on each one of these subjects that I have chosen tonight to try to speak to you on, one of it
is what is the church? Who set it up? What is its message? How do we become a member of it? And can we get to heaven without being a member of it?
சபை என்ற வார்த்தை இன்றிரவு நான் உங்களுடன் பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும் அதில் ஒன்று சபை என்பது என்ன, யார் அதை ஏற்படுத்தியது, அதனுடைய செய்தியானது என்ன, நாம் எவ்விதமாக அதில் ஒரு அங்கத்தினனாக முடியும், அதில் ஒரு அங்கத்தினனாய் இல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியுமா?
Each one of those texts could last for hours, combing back and forth. But I wish to just hit a few fundamental points to show what the real church is. And I want you to have your Bibles.
அவைகளை முன்னும் பின்னுமாக அலசி பேசினால் ஒவ்வொன்றுக்கும் பல மணி நேரங்களாகும். உண்மையான சபை என்ன என்று காட்டுவதற்கு நான் ஒரு சில அடிப்படை குறிப்புகளை மட்டும் எடுக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை நீங்கள் வைத்திருக்க நான் விரும்புகிறேன்.
Now, the first place, the word church itself means the called out.
முதல் கட்டமாக சபை என்ற வார்த்தையின் அர்த்தமே வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும்.
Now, Israel was not the church of God as long as they were in Egypt. They were the people of God. And then when God called them out of Egypt, they become the church of God because they were the called out.
இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த காலம் வரைக்குமாய் அவர்கள் தேவனுடைய சபை அல்ல. அவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருந்தார்கள். பின்னர் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்த போது அவர்கள் தேவனுடைய சபையாய் ஆனார்கள். ஏனென்றால் அவர்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள்.
Now, that still remains the same today. The word church means the called out ones. Those that have been called out, separated, made different.
அது இன்னமும் அந்த வண்ணமாகவே இருக்கிறது. சபை என்ற வார்த்தையின் அர்த்தமே வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதே. வெளியே அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசமாக ஆக்கப்பட்டவர்கள் என்பதே.
Now, in the Old Testament, the known church was called the kingdom of God. God's kingdom. Now, I'm taking this from chronology of the Bible.
பழைய ஏற்பாட்டில் அறியப்பட்டிருந்த சபையானது தேவனுடைய ராஜ்யம், தேவனின் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது நான் இதை வேதாகமத்தின் சம்பவ வரிசை பட்டியலிலிருந்து இதை எடுத்துக் கொள்கிறேன்.
The Old Testament, the church was called the kingdom of God. In other words, God is a king and the church is his domain. God's kingdom. Old Testament.
பழைய ஏற்பாட்டில் சபையானது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறினால் தேவன் ஒரு ராஜாவாக இருக்கிறார், சபையானது அவருடைய ராஜ்யமாகும். தேவனின் ராஜ்யம் பழைய ஏற்பாட்டில்.
In the New Testament, it's called the Messianic Empire. Oh, I like that. Messianic, or otherwise, the Messiah's Empire. Where the Messiah rules and reigns.
புதிய ஏற்பாட்டில் அது மேசியாவின் சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஓ, எனக்கு அது அதிகம் பிடிக்கிறது. மேசியாவின் என்பது வேறு விதமாக கூறினால் மேசியாவினுடைய சாம்ராஜ்யம் என்பதாகும். அங்கே மேசியா அதிகாரம் செலுத்துகிறார், ஆளுகை செய்கிறார்.
No denominational barriers or nothing. The Messiah rules in his empire. Isn't that wonderful thinking? Messianic empire.
எந்த விதமான ஸ்தாபன தடைகளோ அல்லது எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. மேசியா அவருடைய சாம்ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அது அற்புதமான சிந்தனை அல்லவா? மேசியாவின் சாம்ராஜ்யம்.
Therefore, the church is not an organization. The church is not a gathering of people. The church is the people of God that's been called out of the world to serve in another kingdom.
ஆகையினால் சபையானது ஒரு ஸ்தாபனம் அல்ல, சபை என்பது கூடி வருகின்றதான ஒரு கூட்டம் அல்ல. சபை என்பது இன்னொரு ராஜ்யத்துக்கு சேவை செய்யும்படியாக உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாயிருக்கிறார்கள்.
This would stand quoting. A few months ago, wife and I were going to the shopping center. And we found a strange thing. There was a woman on the street that had a skirt on. Hard, you wouldn't believe it, but we actually found one.
இது எடுத்து கூற தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னர் நானும் என் மனைவியுமாய் கடைக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு விசித்திரமான காரியத்தை கண்டோம். அதாவது அங்கே ஒரு ஸ்திரீ பாவாடை அணிந்தவளாய் வீதியில் இருந்தாள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு ஸ்திரீயை கண்டோம்.
And the wife said to me, "Well, look at that." I said, "She must be a Christian. She's so much different." It's a shame.
என் மனைவி என்னிடத்தில் அதை சற்று நோக்குங்கள் என்றாள். நான் சொன்னேன், அவள் ஒரு கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும், அவள் அவ்வளவு வித்தியாசமாய் இருக்கிறாளே என்று. அது ஒரு அவமானம்.
Then the question arose, why is it, Bill, that we as Christians and this faith that we believe in, why is it that we constrain our women to wear dresses that act that way? Does not people of other churches, they wear those clothes like that, the immoral clothes? And why is it you couldn't say they were immoral?
பின்னர் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் விசுவாசிக்கின்றதான இந்த விசுவாசத்தில் நம்முடைய பெண்களை ஆடைகள் அணிய வேண்டும், அண்டவிடமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஏன் நம்முடைய பெண்களை கட்டாயப்படுத்துகிறோம்? பில்லி, மற்ற சபையில் உள்ள பெண்களுக்கு இல்லையா? அவர்கள் அந்த விதமான ஒழுங்கீனமான ஆடைகளை அணிகிறார்கள். அது எப்படி, ஏன் இருக்கிறது? அவர்களை ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று உன்னால் கூற முடியாதே என்ற கேள்வி எழும்பினது.
I said, that is true. I can judge no one. But to see them by their fruits they are known.
Amen.
They may not actually commit the crime, but on them is the Spirit.
நான் அதற்கு, அது உண்மைதான், நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்க முடியாது, ஆனால் அவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய கனிகளால் அவர்கள் அறியப்படுகிறார்கள். அவர்கள் உண்மையாகவே அந்த குற்றத்தை செய்யாதிருக்கலாம், ஆனால் அவர்கள் மேலிருக்கின்ற அந்த ஆவியானது அவர்களை ஒழுக்கம் கெட்டதற்கு விரட்டுகிறது என்று சொன்னேன்.
Now, Jesus said, whosoever looketh upon a woman to lust after her has committed adultery with her already in his heart.
Amen.
Now, when that sinner has to answer for committing adultery, who will be the guilty one? The woman that presented herself.
Amen.
இப்பொழுது இயேசுவானவர், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறியுள்ளார். விபச்சாரம் செய்ததற்கு அந்த பாவியானவன் பதிலளிக்க வேண்டிய நேரத்தில் குற்றமுள்ளவனாக காணப்பட போவது யார்? அந்த விதமாக தோற்றமளித்த அந்த ஸ்திரீ தான் காரணமாவாள்.
You may be as pure as a lily as far as virtue is concerned, but if you have presented yourself before the people in an immoral way, though you're innocent of the act, you've caused a man to think evil of you when it's your fault. Jesus said, you'll be guilty of committing adultery. And an adulteress will never enter heaven.
கற்பை பொறுத்தவரையில் ஒரு லீலி புஷ்பத்தை போன்று நீ அவ்வளவு சுத்தமாயிருக்கலாம், ஆனால் நீ அந்த விதமான தோற்றத்தை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஒழுக்கங்கட்ட விதமாய் காட்சியளித்தபடியினால் அந்த செயலில் நீ குற்றமற்றவளாய் இருந்தாலும் உன்னை குறித்து பொல்லாங்காய் ஒரு மனிதன் நினைக்க நீ காரணமாயிருந்தாய். அதுதான் உன்னுடைய தவறாயிற்று. விபசாரம் செய்ததுக்கு நீ குற்றவாளியாய் இருப்பாய் என்று இயேசு கூறினார். ஒரு விபசாரி ஒருபோதும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க
மாட்டாள்.
ஆனால் நான் உலகத்தை சுற்றி பிரயாணம் செய்ததில் ஒவ்வொரு தேசமும் அதன் சொந்த ஆவியை உடையதாய் இருக்கிறதை நான் கண்டேன். எல்லா தேசங்களும் பிசாசினால் நிர்வகிக்கப்படுகின்றன. எல்லா அரசாங்கங்களும் பிசாசினால் அரசாளப்படுகின்றன. வேதாகமும் அந்த விதமாக கூறுகின்றது.
They fight, they war, and they will till Jesus comes, and then he'll set up a kingdom that there'll be no war. But Satan said all the kingdoms of the world was his, and he'd do with them whatever he wanted to, right in the face of Jesus Christ. And they're all Satan's instruments, Satan's kingdoms.
அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், அவர்கள் யுத்தம் செய்து கொள்வார்கள். இயேசுவானவர் வரும் வரைக்கும் அவர்கள் அப்படி செய்வார்கள். அதன் பின்னர் யுத்தம் என்பதே இல்லாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். ஆனால் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று தான் விரும்பின வண்ணமாய் அவன் அவைகளுக்கு செய்வான் என்றும் இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு முன்பாகவே சாத்தான் கூறியிருக்கிறான். அவைகளெல்லாம் சாத்தானின் கருவிகளாய், சாத்தானின் ராஜ்யங்களாயிருக்கிறது.
Satan told Jesus, "I'll give him to you if you'll fall down and worship me." Jesus knew he'd fall heir to him in the millennium, so he said, "Get thee hence, Satan." He knew that God would give him all of the kingdoms, and they would be his, and they'll all be one kingdom.
Satan, Yesuvanamidathil, nee saashtangamai vidundu ennai panindu kondal, ivigalai naan unakku tharuven endru koorinaan. Aayira varada arasaachil Yesuvanavar adarku சுதந்திரவாளி ஆவார் என்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் அப்பாலே போய் சாத்தானே என்று கூறினார். தேவன் எல்லா ராஜ்யங்களையும் அவருக்கு கொடுப்பார் என்றும் அவைகள் அவருடையதாகும், அவைகளெல்லாம் ஒரு ராஜ்யமாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
When you go into Germany, you find a German spirit. You go into England, you find an English spirit. You go into Sweden, you find a Swedish spirit. You go into France, you find a French spirit. You come into America, you find American spirit.
நீங்கள் ஜெர்மனிக்குள்ளாக போங்கள், நீங்கள் ஒரு ஜெர்மானிய ஆவியை காண்பீர்கள். நீங்கள் இங்கிலாந்திற்குள்ளாக போங்கள், நீங்கள் ஒரு ஆங்கிலேய ஆவியை காண்பீர்கள். நீங்கள் ஸ்வீடனுக்குள்ளாக போங்கள், நீங்கள் ஒரு ஸ்வீடனின் ஆவியை காண்பீர்கள். நீங்கள் பிரான்சுக்குள்ளாக போங்கள், ஒரு பிரான்ஸ் ஆவியை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளாக போங்கள், ஒரு அமெரிக்க ஆவியை காண்பீர்கள்.
I stopped at San Angelo. At Rome some time ago and wanted to see the catacomb. And to my surprise and to a rebuke as an American standing before the catacomb gate where you entered in said to the American women, please put on clothes and honor the dead before entering here. When a nation sinks that low, it's terrible. When we get to that place.
சில காலத்துக்கு முன்னர் ரோமா புயலில் உள்ள சான் ஆஞ்சலோ என்ற இடத்தில் தங்கின போது அங்கே இருந்தோரை அடக்கம் செய்திருந்த நிலத்தடி சமாதியை காண நான் விரும்பினேன். என்னுடைய ஆச்சரியத்திற்கு நான் ஒரு அமெரிக்கன் என்ற முறையில் எனக்கு ஒரு கடிந்து கொள்ளுதலாய் அங்கே அந்த சமாதியின் நுழைவு வாசலில் அமெரிக்க ஸ்திரீகளுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னேர் மாரித்தோரை கனம் பண்ணும் விதமாக தயவு செய்து ஆடைகளை அணிந்தவர்களாய் உட்பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு தேசமே அந்த அளவுக்கு கீழாக மூழ்குமானால் நாம் அந்த நிலைக்கு போகும்போது அது பயங்கரமாக இருக்கிறது.
So you see, because I asked the woman one time, are you a Christian? She said, I'm an American. Of course I am. That has nothing to do with it. Brother Bosworth asked one night, said, are you a Christian, sister? Said, I'll give you to understand I burn a candle every night. Like that had anything to do with Christianity, burning a candle.
ஒரு சமயம் நான் ஒரு ஸ்திரீயை பார்த்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவளா என்றேன். அதற்கு அவள், நான் ஒரு அமெரிக்கன், நிச்சயமாக நான் அமெரிக்கனாக இருக்கிறேன் என்றாள். அதனோடு அதற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஒரு இரவு சகோதரன் பாஸ்வர்த் அவர்கள், சகோதரியே நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டார். அதற்கு அவள், நான் உம்மை புரிய வைக்க விரும்புகிறதாவது ஒவ்வொரு இரவும் நான் மெழுகுவத்தி எரிக்கிறேன் என்றாள். மெழுகுவத்தியை எரிய வைப்பது கிறிஸ்தவத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருப்பது போன்று.
Christianity doesn't consist of such things as that.
That's right.
And the Church of God doesn't consist of such makeup as that.
கிறிஸ்தவமானது அதை போன்ற காரியங்களை தன்னிடத்தே கொண்டது அல்ல. தேவனுடைய சபையானது அத்தகையதான வெளிவேஷமான காரியங்களை தன்னிடத்தே கொண்டதும் அல்ல.
Now, what makes the women, we never compel them women to do that. We never compel our men not to drink, not to swear. We just preach the gospel. And lay down the pattern of the Bible.
இப்பொழுது அந்த ஸ்திரீகளை அப்படி செய்தது என்ன? அதை செய்யக்கூடாது என்று நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்துவதில்லை. குடிக்கக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது என்று எங்களுடைய ஆண்களை நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்துவதில்லை. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மட்டும் செய்கிறோம். வேதாகமத்தின் மாதிரியை எடுத்து அப்படியே அவர்களுக்கு காட்டுகிறோம்.
Many men that comes to the Pentecostal face and the holiness face come in and profess to be when they're not in their heart. Many women does the same thing.
பெந்தேகோஸ்தே விசுவாசத்திற்கும் பரிசுத்த தன்மை விசுவாசத்திற்கும் அநேக புருஷர்கள் வருகிறார்கள், உள்ளே வருகிறார்கள். ஆனால் அவர்களோ அந்த விதமாய் இல்லை. அவர்கள் இருதயத்தில் இல்லாத போது அந்த விதமாய் கூறிக்கொள்கிறார்கள். அநேக ஸ்திரீகளும் அதே காரியத்தை செய்கிறார்கள்.
We don't tell them they have to do it. We just give them the pattern. Tell them what the Bible said. And if they're born of a heavenly spirit, then their spirit is no more Americanized. It's no more Germanized. It's heavenlyized. For the kingdom of God. Because we are in another kingdom.
Amen.
A kingdom of God where decency, holiness, and power
அவர்கள் அதை செய்யத்தான் வேண்டும் என்று நாங்கள் கூறுவதில்லை. நாங்கள் வெறுமென மாதிரியை தான் கொடுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று கூறுகிறோம். அவர்கள் ஒரு பரலோக ஆவியினால் பிறந்திருப்பார்களேயானால் அப்பொழுது அவருடைய ஆவி அதற்கு பின்னர் அமெரிக்க ஆவியாய் இருக்காது, அதற்கு பின்னர் ஜெர்மானி ஆவியாய் இருக்காது. அது ஒரு பரலோக ஆவியாய் இருக்கும். அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். ஏனென்றால் நாம் வேறொரு ராஜ்யத்தில், ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அங்கே மரியாதை, பரிசுத்தம், வல்லமை உண்டாயிருக்கும்.
We have access to our King. We have an interview with Him whenever we want to call upon Him. We have no other intercessors, no other mediator between the King and us but that one man, Christ Jesus.
நம்முடைய ராஜாவினிடத்திற்கு நமக்கு பிரவேசம் உண்டு. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவரோடு நமக்கு ஒரு பேட்டி கிடைக்கிறது. ராஜாவுக்கும் நமக்கும் இடையே வேறொரு பரிந்துரைப்பவர் கிடையாது, வேறொரு மத்தியஸ்தர் கிடையாது. ஆனால் அந்த ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு.
So we are living in a kingdom and it is called in the chronology of the Bible the messianic kingdom.
எனவே நாம் ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். வேதாகமத்தில் சம்பவ பட்டியல்படி அது மேசியாவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது.
For the Messiah rules in every life in His dominion, ruling the lives of His people, a called out people from every walk of life, gathering them together in a group and calls it His church, or His called out ones. Isn't that a beautiful thing?
வேறு வார்த்தைகளில் கூறினால், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்ற ஜீவனிலும் அவருடைய ஆளுகையே உண்டாயிருக்கும். அவருடைய ஜனங்களின் ஜீவியத்தை ஆண்டு கொண்டிருப்பார். பல வித்தியாசமான ஜீவிய பாதையிலிருந்து ஒரு வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களாய் அவர்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு குழுவினராய் அதை அவருடைய சபை அல்லது அவருடைய வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார். அது ஒரு அழகான காரியம் அல்லவா?
Now, Israel was the people of God. Until we find in Acts 7:38, if you're putting it down, that then they were called the church of God because they were called by God out of Egypt, out of the world, out away from other churches, out away from other religions, to walk with God alone.
இப்பொழுது இஸ்ரவேல் தேவனுடைய சபை என்று அழைக்கப்படும் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருந்தார்கள். நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதை அப்போஸ்தலர் 7:38 காணலாம். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு தனித்து நடக்கும்படியாக எகிப்திலிருந்து, உலகத்திலிருந்து, மற்ற சபைகளிலிருந்து, மற்ற மார்க்கங்களிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்களாயிருக்கின்றனர்.
Called out of every thing of the world, called out of every religious cult, called out of every religious denomination, called out of every religious organization to walk with God.
இப்பொழுது தேவனுடைய சபையானது இன்றைக்கு அதே மாதிரியாகவே இருக்கிறது. உலகத்தின் எல்லா காரியங்களில் இருந்தும், எல்லா மார்க்க கொள்கைகளிலிருந்தும் எல்லா மார்க்க பிரிவுகளிலிருந்தும் எல்லா மத ஸ்தாபனங்களிலிருந்தும் தேவனோடு மட்டும் நடக்கும்படியாக வெளியே அழைக்கப்பட்டதாக இருக்கிறது.
Not being governed by a bishop, but being governed by Christ in this messianic kingdom that we live in. Christ is the king. Christ is the one.
ஒரு பேராயரால் ஆளப்படாமல் கிறிஸ்துவினால் ஆளப்பட்டதாய் இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற மேசியாவின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துதான் ராஜாவாக இருக்கிறார். கிறிஸ்து ஒருவர் மட்டுமே.
Now, Christ is ahead of this. Christ is ahead of this messianic kingdom.
கிறிஸ்து இதற்கு தலைமையாயிருக்கிறார். இந்த மேசியாவின் ராஜ்யத்துக்கு கிறிஸ்து தலைமையாயிருக்கிறார்.
And you cannot organize a kingdom of which Christ is the head. You cannot denominate a kingdom which Christ is the head.
Amen.
Because Christ is king, and you cannot take the intellectuals of a man and make an organization to which Christ will govern.
கிறிஸ்து தலைமையாயிருக்கிற ஒரு ராஜ்யத்தை உங்களால் ஒரு அமைப்பாக்க முடியாது. கிறிஸ்து தலைமையாயிருக்கிற ஒரு ராஜ்யத்தை உங்களால் ஒரு ஸ்தாபனமாக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய அறிவை எடுத்துக்கொண்டு ஒரு அமைப்பை உண்டு பண்ணி அதற்கு கிறிஸ்துவை ஆளும்படி செய்ய உங்களால் முடியாது.
Therefore, any companies, any peoples, any groups of men that tries to organize the kingdom of God is going contrary to the king. And if they're going contrary to the king, it would be against the king. So if it's against the king, it would be an antichrist.
ஆகையினால் எந்த கூட்டாளிகளும் எந்த ஜனங்களும் எந்த குழுவான மனிதரும் தேவனுடைய ராஜ்யத்தை அமைப்பாக்க முயற்சித்தால் ராஜாவுக்கு முரணாக போகிறதாக இருக்கிறது. அது ராஜாவுக்கு எதிரான காரியமாயிருக்கிறது. எனவே அது ராஜ்யத்துக்கு எதிரான காரியமாய் இருக்குமானால் அது ஒரு அந்தி கிறிஸ்துவாகவே இருக்க வேண்டும்.
That's pretty rough. If I had just a little more voice, we'd make that clear. It is a antichrist.
Amen.
And if you'll bear with me a few minutes, I'll prove that.
அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் சற்று உரக்க பேசக்கூடுமானால் அது மிகவும் தெளிவாயிருந்திருக்கும். அது ஒரு அந்தி கிறிஸ்து தான். உங்களால் சில நிமிஷங்கள் பொறுமையாய் இருக்க முடிந்தால் நான் அதை நிரூபித்து
காட்டுகிறேன்.
அந்தி கிறிஸ்துவின் ஆவியானது ஸ்தாபனங்களிலிருந்து ஜனங்களை வெளியே அழைத்து அவர்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு ஸ்தாபனமாக்க முயற்சிக்கும். அது ஒருபோதும் தேவனுடைய சித்தமாய் இருந்ததில்லை.
People have always fussed at me because I struck so hard at organizations. It isn't the people in there that I'm striking at. It's that dominating spirit.
Amen.
That makes the people think that we are the people.
ஜனங்கள் எப்பொழுதும் என்மேல் கோபப்படுகிறார்கள். ஏனென்றால் நான் ஸ்தாபனங்களை கடினமாக தாக்குகிறேன் என்று. நான் ஒன்றும் அதற்குள்ளாக இருக்கிற ஜனங்களை தாக்குவதில்லை. நாம் தான் அந்த ஜனங்கள் என்று ஜனங்களை நினைத்துக் கொள்ள செய்யும் அந்த ஆதிக்கம் செலுத்தும் ஆவியை தான் தாக்குகிறேன்.
God's people is his called out people.
Yes.
I believe they're in every denomination. They could be Catholic, they could be Protestant, they could be Jewish, they could be any kind of a church. But the real church is the mystical body of Jesus Christ.
Amen. Yes. Amen.
தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களே. அவர்கள் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் கத்தோலிக்கராக இருக்கலாம், அவர்கள் புரொட்டஸ்டன்டாக இருக்கலாம், அவர்கள் யூத மார்க்கமாக இருக்கலாம், அவர்கள் எந்த விதமான ஒரு சபையுமாயும் இருக்கலாம். ஆனால் உண்மையான சபையானது இயேசு கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத சரீரமாயிருக்கிறது.
Now, every person that comes to Christ comes out of the world, comes into Christ, comes into His mystical body. And you are a member of that body when you are brought into this church, called out, and are baptized into this mystical body. You get it?
கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத சபையை உங்களால் ஸ்தாபனமாக்க முடியாது. கிறிஸ்துவத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு நபரும் உலகத்திலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அவருடைய புரிந்து கொள்ள முடியாத சரீரத்துக்குள் வருகிறார்கள். நீங்கள் இந்த அழைக்கப்பட்ட சபைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு இந்த புரிந்து கொள்ள முடியாத சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பொழுது நீங்கள் அந்த சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அது புரிகின்றதா?
Not Methodist, not Baptist, not Pentecostal, not Nazarene, not Pilgrim, Holiness, not Catholic, but the body of Jesus Christ.
Methodist அல்ல, Baptist அல்ல, Pentecost அல்ல, நசரேயர்கள் அல்ல, யாத்திரீக பரிசுத்தர்கள் அல்ல, கத்தோலிக்கர் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினராக இருக்கிறீர்கள்.
We'll pick that up a little deeper in other questions in a few minutes as we go on into the deeper parts of it. But the body of Christ is the church.
இன்ன ஆழமான பகுதிகளுக்குள் நாம் செல்லும்போது இன்னும் சில நிமிஷங்களில் மற்ற கேள்விகளில் இன்னும் சற்று ஆழமானவற்றை நாம் பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரமானது சபையாக இருக்கிறது.
Now he liked it in many parables, like in a husband and wife. He calls the church the bride. And the bride is no longer, and the bridegroom is no longer two people. They are one.
Amen.
She's flesh of his flesh and bone of his bone.
இப்பொழுது அவர் இதை உவமைகளில் ஒப்பிட்டிருக்கிறார். புருஷனும் மனைவியும் போன்று அவர் சபையை மணவாட்டி என்று அழைக்கிறார். மணவாட்டியும் மணவாளனும் இனிமேல் இரண்டு பேர்கள் அல்ல, அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். அவள் அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்பின் எலும்புமாயிருக்கிறாள்.
And when a man or woman is called to the mystical body of Christ by the Holy Spirit, they become a full member of this body when they're filled with the Holy Ghost.
ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவனுடைய புரிந்து கொள்ள முடியாத சரீரத்திற்குள்ளாக அழைக்கப்படும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அந்த சரீரத்தில் அவர்கள் முழு அங்கத்தினராகி
விடுகின்றனர். And sent back the Holy Spirit to make up the mystical body of Christ, which will be united at the marriage supper, at the coming of the Lord. You cannot organize it. It is a mystery.
ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவிலிருந்து ஆவியை வெளியே எடுத்து அவருடைய சரீரத்தை எழுப்பி அதை அவருடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து கிறிஸ்துவினுடைய புரிந்து கொள்ள முடியாத சரீரத்தை உண்டு பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பினார். அது கர்த்தருடைய வருகையின் போதுள்ள கல்யாண விருந்தில் இணைக்கப்படும். உங்களால் அதை ஸ்தாபன அமைப்பாக்க முடியாது. அது ஒரு ரகசியமாயிருக்கிறது.
Jesus said to Nicodemus, the wind blow where it listeth, thou cannot tell which way it come or where it's going. So is everyone that's born of the Spirit.
Amen.
ஏசுவானவர் நிக்கோதேமுவினிடத்தில் காற்றான தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது இன்னிடத்திலிருந்து வந்ததென்றும் இன்னிடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது, ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று கூறினார்.
You can't understand it. It comes from somewhere. It isn't Methodist, it isn't Baptist, it isn't Pentecostal. It isn't any organization. It is a birth born into the kingdom of God.
உங்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அது எங்கேயோ இருந்து வருகிறது. அது மெத்தடிஸ்ட் அல்ல, அது பாப்டிஸ்ட் அல்ல, அது பெண்டேகோஸ்ட் அல்ல, அது எந்த ஸ்தாபனமும் அல்ல. அது ஒரு பிறப்பாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக பிறக்கிறதா இருக்கிறது.
Now, trying to organize it then brings it to Antichrist. Because anything that's against the teaching of Christ is Antichrist.
இப்பொழுது அறை ஸ்தாபனமாக்க முயற்சித்துக் கொண்டு பின்னர் அதை அந்தி கிறிஸ்துவனண்டை கொண்டு வருகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராக இருக்கின்ற எந்த காரியமும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறது.
Now, where did this organization start at? Jesus, when he was on earth, never organized any church. He spoke of a coming church, but he never organized any church.
அப்படியானால் இந்த ஸ்தாபனம் என்பது எங்கே துவங்கினது? இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்தபொழுது எந்த சபையையும் அவர் ஸ்தாபனம் செய்யவில்லை. வருகின்றதான ஒரு சபையை குறித்து அவர் பேசினார், ஆனால் அவர் ஒருபோதும் எந்த சபையையும் ஸ்தாபிக்கவில்லை.
There never was a church organized for hundreds of years after the death of the last apostle. And the first organized church that ever was on earth was the Roman Catholic Church.
கடைசி அப்போஸ்தலனுடைய மரணத்துக்கு பின்னர் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அங்கே ஒரு சபையும் ஸ்தாபனமாக்கப்படவில்லை. ஸ்தாபனமாக ஆக்கப்பட்ட சபையொன்று முதலாவதாக இருந்ததென்றால் அது ரோமன் கத்தோலிக்க சபைதான்.
Now I have the pre-Nicene fathers, Fox Book of Martyrs, the writings of Josephus, Timberman's early ages, and many of the great ancient writers, and nowhere is it ever written on any page of history where there ever was an organized church until the Roman Catholic Church is organized.
Amen.
And it became an organization which was contrary to God.
என்னிடத்தில் நியாசாவிற்கு முந்தின பிதாக்கள் ஸ்பாக்ஸ் எழுதிய ரத்த சாட்சிகள், ஜோசபிஸின் எழுதியவைகள், பெம்பர்மேனின் ஆதிகால சபை, இன்னும் அநேக மகத்தான பண்டைய எழுத்தாளர்களின் புத்தகங்களையும் நான் வைத்திருக்கிறேன். எங்கேயும் சரித்திரத்தின் பக்கங்களில் எங்கேயும் எழுதப்படவில்லை. ரோமன் கத்தோலிக்க சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொண்ட வரைக்குமாய் அப்படியொன்று இருந்ததே இல்லை. அது ஸ்தாபனமாக ஆனது, அது தேவனுக்கு முரணாயிருக்கிறது.
Now, if such a thing was coming, oh, wish I could get this over to you. If such a thing was coming, it would be such a great antichrist. Should not God foreknow it?
Amen.
If He's the infinite God, if He's infinite, would He not know that these things was coming? And if it's such a horrible thing, would not He warn His church beforehand?
Yes.
அப்படிப்பட்டதான ஒரு காரியம் வருகிறதென்றால், ஓ, இதை உங்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அப்படியாய் ஒரு காரியம் வந்து அப்படிப்பட்டதான ஒரு மகத்தான அந்திகிறிஸ்துவாய் இருக்க போவதென்றால், தேவன் எல்லையற்றவர் என்றால் அவர் அதை முன்னறிந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் எல்லையற்றவராய் இருக்கிறார், இவைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? அது அவ்வளவு பயங்கரமான காரியமாய் இருக்கிறது என்றால் முன்கூட்டியே அவருடைய சபையை அவர் எச்சரித்திருக்க மாட்டாரா?
Now I hope you have a better understanding. A while that I strike not at the people in the organizations, but the organizations and their disposition. It can be nothing else but Antichrist in every one of them.
நான் ஏன் ஸ்தாபனங்களில் இருக்கிற ஜனங்களை தாக்காமல் ஆனால் அவர்களுடைய கட்டுகளுக்குள்ள ஸ்தாபனங்களை தாக்குகிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் அது அந்திகிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றுமாயிருக்க முடியாது.
Now you say, wait a minute, I thought you didn't preach nothing but the Bible. Let's let the Bible say it then.
இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், வேதாகமத்தை தவிர வேறொன்றையும் நீர் பிரசங்கிப்பதில்லை என்று நான் நினைத்தேன் என்று நீங்கள் கூறலாம்.
Let us turn now and read a while. Turn with me to Revelation, the 17th chapter. This is the revelation of Jesus Christ to His church. Church called out. Revelation 17, and we'll try to make this just quick as possible, but now watch as we read.
அப்படியானால் வேதம் அதை கூறும்படி செய்வோம். வேதத்தை திருப்பி நாம் சற்று வாசிப்போம். என்னோடு வெளிப்படுத்தின விசேஷம் 17 திரும்புங்கள். அவருடைய சபைக்கு வெளியே அழைக்கப்பட்ட சபைக்கு இது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலாக இருக்கிறது. இதை துரிதமாக முடிக்க பிரயாசிப்போம். ஆனால் இப்பொழுது வாசிக்கையிலே கவனியுங்கள்.
There came unto me one of the seven angels which had the seven vials, and talked with me, saying, Come hither, and I'll show thee the judgment of the great horror that setteth upon many waters.
ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசிக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி.
Now this is all symbolized because it is a revelation of Jesus Christ sealed up. Did you know that?
Amen.
It is a hidden thing. And only can be revealed not by the intellectual mind,
right,
but revealed by the Holy Spirit.
Amen.
Through the gifts of the Spirit.
இதெல்லாம் சின்னங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது முத்திரிக்கப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு மறைக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தி காட்டத்தான் முடியும், புத்தி கூர்மையான சிந்தையினால் அல்ல, ஆனால் ஆவியின் வரங்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிறது.
To him that has wisdom, let him count the numbers of the beast. To him that has wisdom, the gift of wisdom. Let him do this and let him do that. And this is the revelation.
அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், ஞானமுள்ளவன் ஞானத்தின் வரத்தை உடையவன், அவன் அதை செய்யட்டும், அவன் அதை செய்யட்டும். இது வெளிப்படுத்தலாயிருக்கிறது.
Now anyone knows that when a woman is symbolized in the Bible, it pertains to a church. Christ's church is called the bride. Paul said, I espouse you to Christ as a chaste virgin.
வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீயானவளை ஒரு சின்னமாக கூறப்படும் போது அது ஒரு சபையை தான் குறிக்கிறது என்பது யாவருக்கும் தெரியும். கிறிஸ்துவனுடைய சபையானது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று பவுல் கூறுகிறார்.
Now here we're speaking of a great woman who is an ill-famed woman. Come hither and I'll show you, said the angel to John, the judgment of the great horror that sets upon many waters.
நாம் இங்கே ஒரு மகத்தான ஸ்திரீயை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவள் துர்கீர்த்தி உள்ளவள். இங்கே வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன், திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசிக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று அந்த தூதன் யோவானிடம் கூறினான்.
Now, woman setting up on many waters. Sounds very mystic, but it's all here. The Bible explains it. Now, let's turn over to the 15th chapter so we can, 15th verse rather, of the same chapter so we can see what the waters means.
திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற என்பது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இங்கே இருக்கிறது. வேதம் அதை விளக்கி கூறுகிறது. இப்பொழுது என்னோடு 15 வசனத்துக்கு திரும்புங்கள். அதே அதிகாரம். அதனால் நீங்கள் தண்ணீர்களின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்.
And he said unto me, the waters which thou sawest where the horror setteth are peoples, multitudes, nations, and tongues.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம்.
Therefore, the waters that the woman was setting upon, up over, she had control of the nations, peoples, multitudes and tongues. She controlled it all. A woman, an ill-famed woman.
ஆகையினால் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த தண்ணீர்கள் அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த புறஜாதிகளும் ஜனங்களும் கூட்டங்களும் பாஷைக்காரருமாயிருந்தார்கள். ஒரு ஸ்திரீ, ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீயானவள் அதையெல்லாம் ஆண்டு கொண்டிருந்தாள்.
If a woman is ill-famed, if we know a woman was called that in the natural to a woman, we would know that she was untrue to her husband.
Amen.
That's what she'd be called.
Amen.
இப்பொழுது ஒரு ஸ்திரீ துர்கீர்த்தி உள்ளவளா இருந்தால், இயற்கையில் ஒரு ஸ்திரீயானவள் அவிடமாக அழைக்கப்படுகிறாள் என்பதை நாம் அறிந்திருந்தால், ஒரு ஸ்திரீக்கு அவளுடைய புருஷனுக்கு அவள் உண்மையில்லாதவளாய் இருக்கிறாள் என்று நாம் அறிவோம். அந்த விதமாகத்தான் அவள் அழைக்கப்பட வேண்டும்.
Then she would be pretending to live true to a man and living untrue to him. Is that right?
அப்படியானால் அவள் ஒரு மனிதனுக்கு உண்மை உள்ளவளை போல இருப்பது போன்று பாசாங்கு செய்கிறாள், அவனுக்கு உண்மை இல்லாதவளாய் ஜீவிக்கிறாள். அது சரிதானே?
Well, then this is a church that says that Christ is her husband and her doctrine is contrary to his teaching. She's a whore. And she's got control of the peoples, multitudes, and nations. Come hither and I'll show you the judgment of her. Now we got the picture.
அப்படியானால் கிறிஸ்து தன்னுடைய புருஷன் என்று கூறுகிற சபை இதுதான். ஆனால் அவளுடைய உபதேசங்களோ அவருடைய போதனைகளுக்கு முரண்பாடாக இருக்கிறது. அவள் ஒரு மகா வேசியாக இருக்கிறாள். அவள் ஜாதிகள், ஜனங்கள், கூட்டங்களின் மேல் ஆளுகிறவளாய் இருக்கிறாள். இங்கே வா, அவளுக்கு வருகிற ஆக்கினையை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்பொழுது நமக்கு விளக்கமாய் புரிகிறது.
Whom the kings of the earth have committed fornications, and the inhabitants of the earth have been made drunk with the wine of her fornications.
பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனத்தின் மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே.
What is fornications? Uncleanness. To be unclean. She's a whore. She's got uncleanness about her, and all the rich people of the world, the kings and great men of nations and multitudes, have committed fornications with her.
Right.
Has taken of her evil.
வேசிதனம் என்றால் என்ன? சுத்தமில்லாதிருப்பது, அசுத்தமாய் இருப்பது. அவள் மகா வேசி. அவளை குறித்த அசுசி அவளிடத்தில் இருக்கிறது. உலகத்தின் ஜனங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவளிடம் இருக்கிறது. ராஜாக்கள், ஜாதிகளின் மகத்தான மனிதர்கள், கூட்டத்தார்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அவளுடைய பொல்லாங்கானதை எடுத்துக்கொண்டார்கள். அது எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா?
Now, I'm not responsible for writing this, but I am responsible if I don't teach it.
That's right. Praise the Lord.
We're talking about church now.
இப்பொழுது இதை எழுதினதற்கு நான் பொறுப்பாளி அல்ல. ஆனால் நான் இதை போதிக்கவில்லை என்றால் நான் பொறுப்பாளியாய் இருக்கிறேன். நாம் இப்பொழுது சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.
Now, if you notice, as we go a little further, So he carried me away in the spirit and to the wilderness, and I saw a woman sitting upon a scarlet-colored beast. Let me get these symbols as we go along.
இப்பொழுது நாம் இன்னும் சிறிது தொடர்ந்து போகையில் நீங்கள் கவனிப்பீர்களானால், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். நான் தொடர்ந்து போகையில் இந்த சின்னங்களை நான் எடுக்கிறேன்.
Now, scarlet is red. Red in one way is a good color. Red in another way is an ill-famed color. Red light. Danger color. A scarlet-colored, she was decked in scarlet color, red prostitute, and was setting up on a beast.
இப்பொழுது சிவப்பு. சிவப்பு என்பது ஒரு வழியில் ஒரு நல்ல நிறம். சிவப்பு என்பது இன்னொரு விதத்தில் ஒரு துர்க்கீர்த்தி உள்ள நிறமாகும். சிகப்பு விளக்கு, அபாய விளக்கு. அவள் சிவப்பான ஆடை தரித்திருந்தாள். சிவப்பு, விபச்சாரி. அவள் ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
A beast in the Bible means power. If you notice, many ministers, I see them nodding their head, right, because they're teachers of the Bible. A beast means a power.
வேதாகமத்தில் ஒரு மிருகம் என்று கூறினால் அது வல்லமையை குறிக்கிறது. அநேக போதகர்கள் தலைகளை அசைக்கிறதை நான் காண்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வேதாகமத்தின் போதகர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு மிருகம் என்றால் வல்லமை என்ற அர்த்தமாகும்.
We see these beasts of the Bible of Revelation 13 and of Daniel coming up out of the water. these powers coming up from among the people.
வெளிப்படுத்தல் 13-லும் தானியேலிலும் நாம் இந்த மிருகங்களை தண்ணீரிலிருந்து ஏறி வருகின்றதை காண்கிறோம். மிருகங்கள் வல்லமைகள் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஏறி வருகின்றதை காண்கிறோம்.
But did you notice in Revelation 13 when the United States come up is the only beast in the Bible that come up that did not come out of waters. The Bible said it come up out of the earth where there was no peoples. That was this new kingdom.
ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா வெளிப்படுத்தல் 13 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எழும்பி வந்தவைகளில் அது மட்டும்தான் தண்ணீரிலிருந்து வெளிவராத மிருகமாய் இருந்தது. அது பூமியிலிருந்து எழும்பி வந்தது, ஜனங்கள் இல்லாத இடத்திலிருந்து எழும்பி வந்தது என்று வேதம் கூறுகிறது. அதுதான் இந்த புதிய ராஜ்யம்.
And it looked like a lamb. But after a while it spoke like the dragon.
That's right.
That's this country.
Amen.
It's got to happen.
அது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை போன்று காணப்பட்டது, ஆனால் கொஞ்சம் கடித்து அது வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அதுதான் இந்த தேசம், அது சம்பவித்தாக வேண்டும்.
Someday they'll make a mistake and elect the wrong guy.
That's right.
They'll raise up a Joseph, Pharaoh that doesn't know Joseph. They tried it before and they'll do it again if they fail this time.
Amen.
It'll finally come, the Bible says so.
எந்த ஒரு நாள் அவர்கள் ஒரு தவறை செய்து தவறான நபரை தெரிந்தெடுப்பார்கள். அவர்கள் ஒரு யோசேப்பை எழுப்புவார்கள் அல்லது யோசேப்பை அறியாத பார்வோனை எழுப்புவார்கள். அதை அவர்கள் முன்னுமேயே முயற்சித்தார்கள். இந்த முறை தவறி போனால் அவர்கள் அதையே மீண்டும் செய்வார்கள். முடிவிலே அது வந்துவிடும். வேதம் அண்டவிடமாக கூறுகின்றது.
I'm not a politician. Both sides of them are crooked.
Amen.
I'm placing my vote on Jesus Christ.
Amen. Thank you, Lord.
He's the only one I'm interested in.
நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. இரண்டு சாரார்களுமே நேர்மையற்றவர்கள். நான் என்னுடைய ஓட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு போடுகிறேன். அந்த ஒருவர் பேரில்தான் நான் சிரத்தை கொண்டுள்ளேன்.
But I tell you, you better wipe your glasses off now. You expect any freedom for your children. I don't know how close it is. Pray.
ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுதந்திரத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுடைய கண்ணாடியை இப்பொழுதே துடைப்பது நலமாயிருக்கும். அது எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஜெபியுங்கள்.
Full of names of blaspheming, having 7 heads and 10 horns.
சரி கவனியுங்கள், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ சபை ஏறியிருக்க கண்டேன்.
7 heads. On down here said the 7 heads which was on the beast is 7 hills on which the city set up.
Amen.
7 தலைகள் தொடர்ந்து சென்றால் இந்த மிருகத்தின் மேல் இருந்த 7 தலைகள் என்பது அந்த நகரம் உட்கார்ந்திருக்கின்ற 7 மலைகள் என்று கூறப்பட்டுள்ளது.
Now what city is built on 7 hills? Rome. Exactly. A city setting on 7 hills. A church, a woman, a prostitute that will control the world with her powers. Well, it's just as plain as reading the newspaper.
Amen. Right?
Certainly.
இப்பொழுது எந்த நகரம் 7 மலைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? ரோமாபுரி சரியாக அப்படியே 7 மலைகளின் மேல் அமர்ந்துள்ள ஒரு நகரம், ஒரு சபை, ஒரு ஸ்திரீ, தன்னுடைய வல்லமையால் உலகத்தை ஆளுகின்ற ஒரு வேசி. ஏன் ஒரு தினச்செய்தித்தாளை படிப்பது போன்று அது அவ்வளவு தெளிவாயிருக்கிறது. புரிகின்றதா? நிச்சயமாக.
Now, and the woman was arrayed in purple and scarlet colors. The woman, the church, rich. And decked with gold and precious stones and pearls. Tell me where one of them ever paid income tax. Tell me where they're taxed for anything. Right away of anything you want to do. Yet God's got children in there. Certainly is.
அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடியும் தரித்து அந்த ஸ்திரீ அந்த சபை ஐஸ்வர்யம் பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு அவர்களில் யாராவது எங்கேயாவது வருமானம் வரி செலுத்தினார்கள் என்று எனக்கு கூறுங்கள். அவர்களுக்கு எங்கேயாவது வரி விதிக்கப்பட்டது என்று எனக்கு கூறுங்கள். அவர்கள் நேரடியாக எது வேண்டுமானாலும் செய்கிறார்கள். இருப்பினும் அதற்குள் தேவன் அவருடைய பிள்ளைகளை உடையவராயிருக்கிறார், நிச்சயமாக இருக்கிறார்கள்.
Just the same, Pot can't call kettle black. A lot of times the Protestants say, well, the Catholics, they murdered this, that, the other. Who murdered Joseph Smith?
தண்ணீர் கொதிக்க வைக்கும் பாத்திரத்தை பார்த்து பானை நீ கருப்பு என்று அழைக்க முடியாது. அதே விதமாக அநேக முறை புரோட்டஸ்டன்டார் கத்தோலிக்கர்களா அவர்கள் இதை அதை மற்றதை கொலை செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஜோசப் ஸ்மித் அவரை யார் கொலை செய்தது?
I don't agree with him, but he had just as much right for his teaching as I've got for mine here in America. And the Methodist Church murdered Joseph Smith.
அவனோடு என்னால் ஒத்துப்போக முடியாது. இங்கே அமெரிக்காவில் என்னுடைய உபதேசங்களை போதிப்பதில் எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவனுடையதை போதிக்க அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஜோசப் ஸ்மித் அவர்களை மெத்தடிஸ்ட் சபை கொலை செய்தது.
When you come into the Salt Lake City, it's got a great big sign up, you Methodists watch some arm and crickets. Right, the Methodist Church shot Joseph Smith down. Protestants. So don't holler about the Catholic. Watch just a few minutes, the Bible will say so too.
நீங்கள் சால்ட் லேக் என்ற பட்டணத்திற்கு வருவீர்களானால் அங்கே ஒரு மகத்தான பெரிய விளம்பர பலகையில் மெத்தடிஸ்டுகளே உங்களை தான் மார்மன் பாச்சை பூச்சிகளை குறித்து கவனமாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? ஜோசப் ஸ்மித்தை மெத்தோடிஸ்ட் சபை சுட்டுக் கொன்றது. புரொட்டஸ்டன்ட்களே, ஆகையினால் கத்தோலிக்கர்களை குறித்து ஓலமிடாதேயுங்கள், கவனியுங்கள். இன்னும் சில நிமிடங்களில் வேறாகமும் கூட அதையே கூறும்.
Precious stones, pearls, having a golden cup in her hand full of the abomination of the filthiness of her fornications, her doctrines, Amen. What she was giving out. Kings of the earth drinking.
பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தால் அதைதான் குடிக்க கொடுத்துக் கொண்டிருந்தால் பூமியின் ராஜாக்கள் அதை குடித்துக் கொண்டிருந்தார்கள்.
Anybody could believe that, could believe Brother Jagger's vitamin pills. That you can sprinkle water on a woman that's been married to a man for 30 years and had a bunch of children and turn her back to a virgin and send her to a bridal bed that night with her husband. Anybody can believe that holy water will do that, can believe anything.
ஒரு மனிதனுக்கு 30 வருடங்களாக வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு ஸ்திரீயின் மேல் தண்ணீரை தெளித்து அவளை மீண்டுமாக கன்னியாக மாற்றி அவளை அந்த இரவு அவளுடைய கணவனுடன் விவாக மஞ்சத்துக்கு அனுப்புவது, இதை விசுவாசிக்கக்கூடியவர்களால் சகோதரன் ஜாகர்ஸ் அவர்களின் வைட்டமின் மாத்திரையும் விசுவாசிக்க முடியும். அந்த பரிசுத்த தண்ணீரினால் அதை செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கக்கூடிய யாராலும் ஏதையும் விசுவாசிக்க முடியும். அது உண்மை.
But the kings of the earth commit such things as that. It's so they can live and have a peaceful feeling. Down in your heart you know you're rotten. Takes the blood of Jesus Christ to cleanse you.
ஆனால் பூமியின் ராஜாக்கள் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார்கள். அதேனென்றால் அவர்கள் ஜீவித்து சமாதானமாக இருப்பதான ஒரு உணர்வை பெறும்படியாக. ஆனால் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலோ நீ அழுகி போனவன் என்று அறிந்திருக்கிறாய். உன்னை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டியதாயிருக்கிறது.
But now notice, she was the first organized church. The Bible speaks of it here. And upon her forehead was a name written, Mystery, Babylon, the great, the mother of harlots and abominations of the earth.
ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அவள்தான் முதல் ஸ்தாபிக்கப்பட்ட சபையாயிருந்தாள். வேதம் இங்கே பேசுகிறது, மேலும் ரகசியம், மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது என்று.
Watch. We all will agree, and Romans' own books, the Catholics' own books, agree that that is the Roman Church. Their own books agree with it.
இப்பொழுது கவனியுங்கள், நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்வோம், ரோமர்களுடைய சொந்த புத்தகமே கத்தோலிக்கர்களுடைய சொந்த புத்தகமே. அது ரோமாபுரி சபைதான் என்று ஒப்புக்கொள்ளுகிறது. அவர்களுடைய சொந்த புத்தகமே அதை ஒப்புக்கொள்ளுகிறது.
A Catholic was converted to my which her boy was a priest. And she gave me the book. Then you talked her back in church, she'd come for it and I wouldn't let her have it. I kept it for evidence. Boy, I know what I was talking about. When I say anything, I must know it.
Amen.
God's going to hold me responsible for it.
குருமானவர்களுக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டிய அவர்களுடைய புத்தகமாகிய நம்முடைய விசுவாசத்தை பற்றின உண்மைகள் என்ற புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு கத்தோலிக்க ஸ்திரீ மனமாற்றமடைந்தால் அவளுடைய மகன் ஒரு குருவானவனாய் இருந்தான். அவள் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாள். அவன் அவளிடத்தில் அதை குறித்து திருப்பி பேசினான். அவள் அதை வாங்கிக் கொண்டு போக என்னிடம் வந்தாள். நான் அதை அவளிடம் திருப்பி கொடுக்கவில்லை. நான் அதை அத்தாட்சியாக நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக வைத்துக் கொண்டேன். நான் எதையாவது கூறினேன் என்றால் நான் அதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் அதற்காக என்னை பொறுப்பாளியாக்குவார்.
And remember, she was called Mystery Babylon. We know that's a Catholic church. But notice, she's a mother of harlots. What's a harlot? The same thing as she is, the whore.
நினைவிருக்கட்டும், அவள் ரகசியம் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டாள். அது கத்தோலிக்க சபை என்று நாம் அறிவோம். ஆனால் கவனியுங்கள், அவள் வேசிகளுக்கு தாயாயிருக்கிறாள். வேசி என்றால் என்ன? அதே காரியம்தான், வேசிதனம், மகாவேசி.
Now, where did these organizations come from? There's her mother. That's what they are to begin with.
இப்பொழுது இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அது அவளுடைய தாய். துவக்கத்திலிருந்தே அவர்கள் அப்படியாயிருக்கிறார்கள்.
Then you say that's the Antichrist. That's true. Then if that's Antichrist, then what about our organizations? Just as harlot and whore is the same thing. Committing adultery, committing fornications, accepting false things because of the mind and intellectuals of man.
அப்படியானால் அதுதான் அந்திகிறிஸ்து என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மைதான். அப்படியாய் அது அந்திகிறிஸ்துவானால் நம்முடைய ஸ்தாபனங்களை குறித்து என்ன? வேசியும் மகாவேசியும் எப்படியும் அரேவாக இருந்தது போன்று விபச்சாரம் செய்தல், வேசிதனம் செய்தல் மனிதனுடைய புத்திசாலி தனத்தையும் சிந்தையின் காரணமாக தவறான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வதாகும்.
As the Bible said, teaching for doctrine the commandments of man. That's what's called church today, which is against God's kingdom.
வேதாகமம் கூறுவது போன்று மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கின்றனர். இன்றைக்கு அதைதான் சபை என்று அழைக்கின்றனர். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிறது.
Like in the Old Testament, God wanted to be king over Israel before it became a church. And he was king. And although they had a prophet, Samuel, a good man, and when he had told them that if they wanted a king, but they wanted to be like the rest of the people, they wanted to be like the Philistines.
பழைய ஏற்பாட்டில் இருந்தது போன்று இஸ்ரவேல் சபையாவதற்கு முன்பாக தேவன் அவர்கள் மேல் ராஜாவாக இருக்க விரும்பினார். அவர் ராஜாவாகத்தான் இருந்தார். அவர்களுக்கு ஒரு நல்ல மனிதனான சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது நீங்கள் மற்ற ஜனங்களைப் போல இருக்க விரும்புகிறீர்கள் என்று அவன் அவர்களுக்கு கூறியிருந்தான். பெலிஸ்தரை போன்று இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள்.
That's what's mad at the Protestant people. They just won't let good enough alone. They just, when the Holy Ghost fell on them back under 40 years ago, and the power began to pour out, and they began to dance and shout and speak with tongues, they wouldn't leave it alone. They had to organize it.
Protestant ஜனங்களிடம் காரியம் அதுதான். போதுமான நன்மையான காரியத்தை அப்படியே இருக்கவிட மாட்டார்கள். 40 வருடங்களுக்கு முன்னர் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கி வல்லமையானது வெளியே ஊற்றப்பட துவங்கின போது அவர்கள் சத்தமிடவும் நடனமாடவும் அந்நிய பாஷைகளில் பேசவும் துவங்கினர். அதை அப்படியே இருக்க அவர்கள் விடமாட்டார்கள். அவர்கள் அதை ஸ்தாபனம் ஆக்க வேண்டும்.
Then along came one and he called him a general council. Along came another with a little light on the name Jesus Christ and they called them the new issues and turned them out.
பின்னர் அதை தொடர்ந்து ஒன்று வந்தது. அவர்கள் அதை பொது ஆலோசனை சங்கம் என்று அழைத்தனர். அதை தொடர்ந்து இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் சிறிது வெளிச்சத்தை உடையதாய் வந்தது. அவர்கள் அதை புதிய விவகாரங்கள் என்று அழைத்தனர். அதை புறம்பாக்கிவிட்டார்கள்.
Then they got them an organization called the PAJC, the Pentecostal Assemblies of Jesus Christ. A little friction come in between them, whether he's coming on a white horse or how he was coming, and they organized another called the PAFW, Pentecostal Assemblies of the World. Oh, my, my.
அதற்கு பின்னர் அவர்கள் ஜேசியினுடைய பிஏ அதாவது ஏசு கிறிஸ்துவினுடைய பெந்தேகோஸ்தே கூட்டங்கள் என்னும் ஸ்தாபனம் அவர்களுக்கு உண்டானது. அவர்களுடைய ஒரு சிறிய உராசல் ஏற்பட்டது. அதாவது அவர் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறாரா அல்லது அவர் எப்படி வருகிறார் என்ற உராசல். அவர்கள் இன்னொரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி பிஏ ஆஃப் டபிள்யூ அதாவது உலகத்தின் பெந்தேகோஸ்தே கூட்டங்கள் என்று அழைத்துக் கொண்டனர். ஓ என்னே என்னே.
Then on come the Church of God. Then they broke off by prophecy. Organized again. And every time you do it, you go out of the will of God.
That's right. Praise the Lord.
And Antichrist spirit.
Pinner Adetodandi Inundu Vandadi. நீங்கள் அதை ஒவ்வொரு முறை செய்யும் போதும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்து விலகி போகிறீர்கள். ஒரு அண்டிகரிஸ்துவின் ஆவி.
God's church is free. God's church is bound for no boundaries because from sea to sea is God's. Every human being under the earth belongs to Him.
தேவனுடைய சபையானது சுயாதீனமாய் இருக்கிறது. தேவனுடைய சபையானது எந்த வரம்புகளாலும் கட்டப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் ஒரு கடலிலிருந்து மறுகடல் வரைக்குமாய் தேவனுடையதாய் இருக்கிறது. கீழுள்ள பூமியின் மேல் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு சொந்தமானவன்.
Whether he be Catholic, Protestant, or whatever he is, God seeks those with an honest heart. And we're saved by faith believing him. That's the church.
அவன் கத்தோலிக்க புரோட்டஸ்டன்டோ அல்லது அவன் எதுவாக இருந்தாலும் சரி, உத்தமமான இருதயத்தாரைத்தான் தேவன் தேடுகிறார். அவரை விசுவாசித்து நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் சபை.
Now you see, the church is not an organization. And every time you see organization, just remember Antichrist is wrote over it. Here it is in the Bible. That's as plain as I know how to read it.
சபையானது ஒரு ஸ்தாபனம் அல்ல என்பதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். ஸ்தாபனத்தை நீங்கள் ஒவ்வொரு முறை காணும் போதும் அண்டி கிறிஸ்து என்று அதன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைவிருக்கட்டும். இங்கே அது வேதத்தில் இருக்கிறது. அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று நான் அறிந்துள்ளபடியாய் அது அவ்வளவு தெளிவாக இருக்கிறது.
I've got plenty of precious friends sitting here that belongs to organization. I don't say you're Antichrist. I'm not calling you that. But behind the whole thing.
Yeah. Amen.
And it looks like the devil has twisted it in such a way till you have to have something like that or they won't even let you preach.
ஸ்தாபனங்களை சேர்ந்த அநேகனுடைய நண்பர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். நான் உங்களை அண்டிகரித்து என்று கூறவில்லை. நான் உங்களை அவிதமாய் அடைக்கிறதில்லை. ஆனால் அந்த முழு காரியத்துக்கும் பின்னால் பார்த்தால் நீங்கள் அந்த விதமாக எதையாவது வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை பிரசங்கிக்க கூட அனுமதிக்க மாட்டார்கள் என்று பிசாசு அதை முறுக்கிவிட்டிருக்கிறான் போன்று தோன்றுகிறது.
That's the same thing the nations has got. You can't be a man without a nation. You have to have a nation somewhere. You have to either be American, German, or something. See, it's all twisted around.
அதே காரியத்தை தான் இந்த உலகம் உடையதாக இருக்கிறது. ஒரு தேசம் இல்லாமல் உங்களால் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தேசம் உண்டாயிருக்க வேண்டும். ஒன்று நீ ஒரு அமெரிக்கனோ ஜெர்மானியனோ அல்லது ஏதோ காரியமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதெல்லாம் சுற்றிலுமாக முறுக்கிவிடப்பட்டிருக்கிறது.
So really, a real born again Christian is almost a wonder. In the sight of the world, he's a renegade. But in the sight of God, he's precious.
எனவே உண்மையாக ஒரு உண்மையான மறுபடியுமாக பிறந்த கிறிஸ்தவன் ஏறக்குறைய ஒரு அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு கொள்கையை கைவிட்டவன் போல் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ அவன் விலையேறு பெற்றவனாய் இருக்கிறான்.
Wish we had time to go to Hebrews 11 and see how them faith warriors, how Abraham stepped out and called himself a pilgrim and a stranger. Said this war was his home. But he was wandering about, seeking a city whose builder and maker was God.
எபிரேயர் 11 சென்று எப்படியாய் அந்த விசுவாச வீரர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். எப்படியாய் ஆபிரகாம் வெளியேறி தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அழைத்துக் கொண்டு உலகமே தன்னுடைய வீடு என்று கூறிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்தை
தேடிக்கொண்டிருந்தான்.
நாம் மட்டும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களாய் ஆபிரகாமின் வித்தை எடுத்துக் கொண்டவர்களாய் வாக்குத்தத்தை கொண்டு அவருக்கு சுதந்திரவாளிகளாய் இருப்போமானால் அது நம்மை என்னவாக ஆக்குகிறது? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் ஆக்குகிறது.
And here was Israel, an undenominational, coming along, both of them fundamentally in the Word.
இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது அங்கே மோவாப் இருந்தது. அது மகத்தான ஸ்தாபிக்கப்பட்ட தேசமாக இருந்தது. அங்கே ஏசாவும் இருந்தான், மகத்தான ஸ்தாபிக்கப்பட்ட தேசம். இங்கே இஸ்ரவேல் ஸ்தாபிக்கப்படாததாய் தேசமாய் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இரு சாராருமே அடிப்படையான வார்த்தையில் இருந்தவர்கள்.
Remember, Balaam offered the same sacrifice that Israel offered. Seven altars, God's requirement. Seven clean sacrifices. Seven rams. Speaking of the coming of a just one. Fundamentally, they were both right. Speaking fundamentally.
நினைவிருக்கட்டும், தேவனுடைய தேவைகளாக இஸ்ரவேல் செலுத்தின அதே பலிகளை பாலாமும் செலுத்தினான். ஏழு சுத்தமான பலிகள், ஏழு ஆட்டுக்கடாக்கள் வந்து கொண்டிருக்கின்ற நீதியான ஒருவருக்கு எடுத்துக்காட்டாக அடிப்படையாக பார்க்கும்போது இருவருமே சரியாகத்தான் இருந்தனர். அடிப்படை தத்துவத்தின்படியாக பார்த்தால் அப்படியே இருந்தனர்.
But what Balaam failed to see, he failed to see that supernatural amongst Israel, that interdenominational group. No place to go. They were wandering.
ஆனால் பாலாம் அங்கே என்ன காண தவறி போனான்? ஸ்தாபனமாய் அல்லாத கூட்டமான அவர்கள் மத்தியில் உள்ள இயற்கைக்கு மேம்பட்டதை அவன் காண தவறி போனான். செல்வதற்கு ஏதும் ஸ்தலம் இல்லாமல் அவர்கள் அலைந்து திரிகளாய் இருந்தனர். ஆனால் அவர்களோ எங்கேயோ செல்வதற்கான அவர்களுடைய பாதையில் இருந்தனர்.
That's the way the church of the living God is today. It's unorganized as far as the world's concerned, but it's bound together by not organization ties, but by the power in the Spirit of Jesus Christ, by the bonds of love.
அதேவிதமாகத்தான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தை பொறுத்த மட்டில் அது ஸ்தாபனமாய் அல்லாததாய் இருக்கிறது. ஆனால் அதுவோ ஒன்றாக சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தாபன கட்டுகளால் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலும் ஆவியினாலும் அன்பின் கட்டுகளாலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய அவர்களால் ஒருமித்து நடக்க முடியாது என்பதை அவர்கள் கண்டும் அந்த மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் ஒருவரை ஒருவர் முதுகில் தட்டி கொடுத்துக் கொண்டு என் விலையேற பெற்ற சகோதரனே என்று கூறும்படியாய் செய்கிறது.
People say, are you a Christian? I'm a Baptist. That don't answer the question at all. Am I a Christian? I'm Pentecost. That don't answer the question.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டால் நான் ஒரு பாப்டிஸ்ட் என்று கூறுகிறார்கள். அது கேள்விக்கு பதிலையே அளிக்கவில்லை. நான் ஒரு கிறிஸ்தவனா, நான் ஒரு பெந்தேகோஸ்தாச்சே, அது கேள்விக்கு பதிலே அளிக்கவில்லை.
If you are a Christian, you are a born-again creature. You are in a mystic kingdom of God. Your eyes are not on things in this world, but on things above. And that's when you are in the church.
Amen.
That is the church. It is not an organization. It can never be an organization.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நீங்கள் மறுபடியுமாய் பிறந்த ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்கள் உலகத்தின் காரியங்களின் பேரில் அல்ல, ஆனால் பரலோகத்தின் காரியங்களின் பேரில் இருக்கிறது. நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கும்போது அது அப்படியாயிருக்கும். அதுதான் சபையாகும். அது ஒரு ஸ்தாபனம் அல்ல. அது ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியாது.
Take me on record. The church of the living God can never be any certain group. It cannot be an organization. It has to be a mystical body. The Holy Spirit. A little farther, if we get time, we'll get right into it.
நான் கூறுவதை ஒரு தாஸ்தாவேஜாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது ஒருபோதும் எந்த குழுவையும் சார்ந்ததாக இருக்க முடியாது. அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சரீரமாய் பரிசுத்த ஆவியாய் இருக்கும். நமக்கு நேரம் இருக்குமானால் இன்னும் கொஞ்சம் கழித்து நான் அதை குறித்து பார்ப்பேன்.
Now you see what church means? Church means a called out bunch, a called out people that's governed only by the king of this Messiah kingdom.
இப்பொழுது சபை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள். சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம், மேசியாவின் ராஜ்யத்தின் ராஜாவினால் மட்டும் ஆளப்படுகின்ற ஒரு வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்ற அர்த்தமாகும்.
Oh, isn't that wonderful?
Hallelujah.
I love that when I read that in the today in my said the kingdom, the messianic empire. The writer put it. Messianic empire.
Oh, அது அற்புதமா இல்லையா? நான் அதை நேசிக்கிறேன். இன்றைக்கு நான் அதை வாசித்த போது அது மேசியாவின் சாம்ராஜ்யத்தின் ராஜ்யம் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த எழுத்தாளன் அதை மேசியாவின் சாம்ராஜ்யம் என்று எழுதியிருந்தான்.
The writer also said, there is not such a thing as the Church of the Living God ever being organized. An organization is something that was adapted into to take the place of.
ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை எப்பொழுதாவது ஸ்தாபனமாக்கப்பட்டது என்பது போன்றது ஒரு காரியமே அங்கு இல்லை. இன்னொன்றின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக ஏதோ காரியத்தை பொருத்திக் கொண்டு உள்ளாக ஏற்றுக்கொண்டதுதான் ஒரு ஸ்தாபனமாகும் என்றும் கூட அந்த எழுத்தாளன் எழுதியிருந்தான்.
That's just exactly the way all these false doctrines was brought in to take the place of the real. That's the reason the woman had in her hand a cup of the filthiness of her abomination.
உண்மையான காரியத்தின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த தவறான உபதேசங்கள் எல்லாம் சரியாக அந்த விடமாகத்தான் உள்ளே கொண்டு வரப்பட்டன. அக்காரணத்தினால் தான் அந்த ஸ்திரீ அவளுடைய அசுத்தமும் அருவறுப்புகளும் கொண்டதான அந்த பாத்திரத்தை அவளுடைய கரத்தில் வைத்திருந்தாள்.
Now you see, I'm not saying the Pentecostals is just as guilty as the Catholic or the Pilgrim Holiness or the Nazarenes or the Baptist or Methodist.
இப்பொழுது நீங்களே பாருங்கள், நான் சொல்லவில்லை கத்தோலிக்க அல்லது யாத்திரிக பரிசுத்தர் அல்லது நசரேயர்கள் அல்லது பாப்டிஸ்டுகள் அல்லது மெத்தடிஸ்டுகள் இவர்களை போன்றே பெண்டே கோஸ்துகளும் அவ்வளவு குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள்.
But in all those denominational churches, God has children.
Amen.
They belong into this mystic kingdom. The only thing they're waiting for is to see that something take place that will draw their hearts into it. I'm so glad to know tonight that they're coming from the east and west, north and south.
Amen.
Pulling themselves out, worshiping, waiting for the coming of the Lord.
ஆனால் அந்த எல்லா ஸ்தாபன சபைகளிலும் தேவன் பிள்ளைகளை உடையவராய் இருக்கிறார். இந்த புரிந்து கொள்ள முடியாத ராஜ்யத்தை அவர்கள் சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது காத்துக் கொண்டிருப்பதெல்லாம் அந்த ஏதோ காரியம் சம்பவிக்க அதை காண வேண்டும். அது அவர்களுடைய இருதயத்தை அதற்குள் இழுத்துக் கொள்ளும். அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் அவர்களை வெளியே இழுத்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கார் என்பதை இன்று இரவு நான் அறிந்து கொண்டதினால் அவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறேன்.
The Bible said they'd do that in the last days. That's exactly right. And said they'd run from the east to the west, north and south, seeking for the true word of God. A famine, not for bread and water, but for the hearing of the word of God.
அவர்கள் அதை கடைசி நாட்களில் செய்வார்கள் என்று வேதம் கூறியிருக்கிறது. அது முற்றிலும் சரியே. அவர்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தையை கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் தேடிக்கொண்டு வருவார்கள். அப்பத்திற்கும் தண்ணீருக்குமான பஞ்சம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான பஞ்சம் என்று கூறுகிறது.
They want you to come join this. Come join this. There's nothing you join. In the kingdom of God, there's not one thing you can join. It's an experience of being born into the church, not joined into it.
வந்து இதை சேர்ந்து கொள்ள வேண்டும், வந்து அதை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் சேர்ந்து கொள்ள அங்கே ஒன்றுமில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படியாக அங்கே ஒரு காரியமும் இல்லை. அதை சபைக்குள்ளாக பிறக்கின்ற ஒரு அனுபவமே அல்லாமல் அதற்குள்ளாக சேர்ந்து கொள்வதல்ல.
Now, I'll make you a little more on that in a minute. I've got some more scriptures wrote down there. But now let's go to the second thought, so we can try to get through all of it.
இப்போது ஒரு நிமிஷத்தில் நான் இன்னும் சற்று அதிகமாக அதற்குள்ளாக போகிறேன். நான் இன்னமும் சில வேத வாக்கியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய இரண்டாவது கருத்துக்கு சென்று அது எல்லாவற்றின் ஊடாகவும் அதனால் செல்ல நாம் முயற்சிப்போம்.
Who set it up? That is this mystical body. Who started this? Jesus Christ. And it is he is the head of this mystical body. He's the king over it. Working his own will in his dominion.
இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்தை யார் தூக்கி நிறுத்தினது? யார் அதை துவங்கியது? இயேசு கிறிஸ்து. இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்துக்கு அவரே தலையாயிருக்கிறார். அவர் அதன் மேல் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவருடைய சொந்த சித்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
Not a bishop's control or a church board's control. But a king, which is Messiah himself, working in his own domain.
ஒரு பேராயருடைய கட்டுக்குள்ளாக அல்ல, ஒரு சபை வாரியத்தின் கட்டுக்குள்ளாக அல்ல, ஆனால் ஒரு ராஜாவின் கட்டுக்குள்ளாக. அது மேசியாதாமே அவருடைய சொந்த ஆதிக்கத்துக்குள்ளாக கிரியை செய்கின்றதாயிருக்கிறது.
When did it begin? At Pentecost. Not the Pentecostal organization, the Pentecostal experience. That's when it began with you.
அது எப்பொழுது துவங்கினது? பெந்தேகோஸ்தின் போது. பெந்தேகோஸ்தே தாபனம் அல்ல, பெந்தேகோஸ்தே அனுபவம். அதாவது அது உன்னிடத்தில் துவங்கும் பொழுது.
He spoke of its coming. He said what would take place. He told it was coming.
அதனுடைய வருகையை குறித்து அவர் பேசியிருக்கிறார். என்ன சம்பவிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார்.
Now, if we will, we can turn to Luke 24th chapter, 49th verse. And we can see here, start reading some scriptures, so these people that's taken this can put it down. Luke 24, 49. We'll see what he said.
இப்பொழுது நம்மால் கூடுமானால் நாம் லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்துக்கு திருப்புவோமாக. இங்கே நாம் காணலாம், சில வசனங்களை வாசிக்க துவங்குவோம், அதனால் இதை குறித்துக் கொள்ளுகிற இந்த ஜனங்கள் இதை குறித்துக் கொள்ளலாம். லூக்கா 24:49, அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம்.
And behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem until you're endued with power from on high.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
Now he promised of a coming church, a coming kingdom. Now turn that over to Acts 1:8. Now remember, he spoke also in Matthew 16:18 of upon this rock he would build his church, and the gates of hell should not prevail against it. We're going to get to that just in a few minutes as we go on down into the other subject.
இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சபையை, வந்து கொண்டிருக்கின்ற ஒரு ராஜ்யத்தை அவர் வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது நேராக அப்போஸ்தலர் 1:8 திருப்புங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் அவருடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று கூறியிருக்கிறார். நான் இந்த பொருளின் பேரில் பேச தொடர்ந்து போகையில் இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதை பார்க்க போகிறோம்.
Acts 1:8. But you shall receive power after the Holy Ghost has come upon you. And ye shall be witnesses unto me both in Jerusalem, Judea, Samaria, and to the utmost parts of the world.
அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார்.
A coming kingdom of witnesses. Witnesses of his resurrection. Witnesses of his power. Witnesses of his being alive. You're my witnesses. Now, Acts 1:8.
சாட்சிகளின் வருகின்றதான ஒரு ராஜ்யம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகள், அவருடைய வல்லமையின் சாட்சிகள், அவர் ஜீவனோர் இருக்கிறார் என்பதின் சாட்சிகள். நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8.
Then we also find that in Ephesians, the first chapter, 22nd verse. You just put that down. Just, there's plenty of it to put down, but just to nail it down to make it sure that you see it.
மட்டுமில்லாமல் எபேசியர் 1:22 கூட நாம் காண்கிறோம், குறித்துக் கொள்ளுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ள அதிகம் இருக்கின்றது. பதிய வைக்க நீங்கள் அதை புரிந்து கொண்ட நிச்சயத்தை உடையவளாயிருக்க.
All right. The 22nd verse of Ephesians, the first chapter. And has put all things under his feet, that's Christ, and gave him to be the head over the things to the church, which is his body, and the fullness of him that filleth all in all.
சரி, எபேசியர் 1:22 எல்லாவற்றையும் அவருடைய, அது கிறிஸ்துவானவர், பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
Who set this church up? Jesus Christ. No bishop, no group of man, no pope, no man-made powers at all. But Jesus Christ spoke of it being his kingdom that was coming in power.
இந்த சபையை யார் ஏற்படுத்தியது? இயேசு கிறிஸ்து. பேராயரல்ல, குழுவான மனிதராலும் அல்ல, போப்பினாலும் அல்ல, மனிதனான வல்லமையினாலும் அல்ல, அல்லவே அல்ல. ஆனால் வல்லமையில் வருகின்றது அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்கிறார்.
16th chapter of Matthew, Verily I say you, some stand here shall not see death until they see the kingdom of God coming in power.
மத்தேயு 16:16, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
Just a few days after that he was crucified and the Holy Ghost fell. Some stand here shall not see death until they see the kingdom of God.
அதற்கு ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை.
Will thou restore the kingdom at this time? The Jews asked him. He said, It's not for you to know the time or the season, what the Father has put in his own mind. But you shall receive power. Acts 1. You shall receive power after the Holy Ghost has come upon you.
இக்காலத்திலே யார் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று யூதர்கள் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல, ஆனால் நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 1, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள்.
You shall receive power after you are made a bishop, after you are made a preacher, after you are made a pope, after you are made a priest, you shall receive power after the Holy Ghost has come on you.
Amen.
That's a witness that God was looking for. A witness after the Holy Ghost has come.
நீங்கள் ஒரு பேராயர் ஆன பின்பு, நீங்கள் ஒரு பிரசங்கியார் ஆன பின்பு, நீங்கள் ஒரு போப்பானவர் ஆன பின்பு, நீங்கள் ஒரு குருவானவரான ஆன பின்பு நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் என்றல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். அந்த சாட்சியை தான் தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்னர் ஒரு சாட்சி.
Not a witness that I'm a bishop, not a witness that I'm a pastor, but a witness of what? Of the resurrected king. That's the true church of the living God.
நான் ஒரு பேராயர் என்று ஒரு சாட்சி அல்ல, நான் ஒரு போதகன் என்று ஒரு சாட்சியை அல்ல, ஆனால் எதை பற்றின ஒரு சாட்சி? உயிர்த்தெழுந்த ராஜாவை பற்றின ஒரு சாட்சியை. அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய உண்மையான சபையாக இருக்கிறது.
All right. And also in Colossians 1:17 and 18. We might read this as while we're at Colossians 1:17 and 18 verse.
சரி, கொலோசேயர் 1:17-18 கூட இதை நாம் பார்க்கையில் அதையும் வாசிப்போமாக. கொலோசியர் 1:17-18.
And he who is before all things, and by him all things consist, and he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he might have the preeminence.
அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோல் இருந்து எழுந்த முதற் பேருமானவர்.
Who is the head of this church? Jesus Christ. What kingdom is it? The messianic kingdom. The church. Not an organization, a church. A mystic body to which Christ is the head.
இந்த சபைக்கு தலையானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இது என்ன ராஜ்யம்? மேசியாவின் ராஜ்யம். சபை ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஒரு சபை, ஒரு புரிந்து கொள்ள முடியாத சரீரம். அதற்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார்.
All of them. Yes. Walking in the Spirit, obeying the King, foolish to the world, precious in the sight of God. Walking in the Spirit, misunderstood, laughed at, made fun of.
ஓ, நான் அதை விரும்புகிறேன். ஆவிக்குள்ளாக நடப்பது, ராஜாவுக்கு கீழ்ப்படிவது, உலகத்துக்கு பைத்தியமாய் இருப்பது, தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றதாக இருப்பது, ஆவியில் நடந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நகைக்கப்பட்டு பரிகாசம் செய்யப்பட்டிருப்பார்கள்.
All that live godly in Christ Jesus shall suffer persecution. If they persecute the prophets which were before you, call the master of the building, Beelzebub. How much more will they call them of his disciples?
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தி வீட்டெஜமானையே பெயெல்செபூல் என்று அழைத்தார்கள் என்றால் அவருடைய சீஷர்களை இன்னும் எவ்வளவு அதிகமாய் பேசுவார்கள்.
But you're walking in the Spirit, turning your back on the things of the world, not bound by any fetters. He who the Son has made free is free indeed.
Amen.
Amen. That's the church of the living God. That you set it up.
ஆனால் நீங்களோ ஆவியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், உலகத்தின் காரியங்களுக்கு புறமுதுகு காட்டுகிறீர்கள், எந்த சங்கிலிகளாலும் கட்டப்படாதிருக்கிறீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன். அதுதான் ஜீவிக்கிற தேவனுடைய சபையா இருக்கிறது. அதை ஏற்படுத்தியவர் அவரே.
Now, we see in witnesses in Acts 1 and 8, he said, you shall be my witnesses after the Holy Ghost has come on you.
இப்பொழுது அப்போஸ்தலர் 1:8 நாம் சாட்சிகளை காண்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர் கூறினார்.
What is the church? The mystic body of Christ. Who set it up? The Lord Jesus himself.
சபை என்பது என்ன? புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவின் சரீரம். அதை யார் அமைத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே.
It wasn't set up at Rome, neither was it set up in England by John Wesley, neither was it set up at Calvin, or in America the Baptist by John Smith, neither was it set up in California by the Pentecostals. It was set up by Jesus Christ.
Amen.
The King of the Messianic Kingdom.
Amen.
That's who it was set up by.
அதென்றும் ரோமாபுரியில் அமைக்கப்படவில்லை, ஜான் வெஸ்லியால் இங்கிலாந்திலும் அமைக்கப்படவில்லை, அது கால்வினாலும் அமைக்கப்படவில்லை, அல்லது பாப்டிஸ்ட் ஜான் ஸ்மித் அவர்களினால் அமெரிக்காவிலும் அமைக்கப்படவில்லை, பெண்டெகோஸ்துகளினால் கலிபோர்னியாவிலும் அமைக்கப்படவில்லை. அது மேசியாவின் ராஜ்யத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினால் அமைக்கப்பட்டது. அவரால் தானே அது அமைக்கப்பட்டது.
He is the king. He wants to be king. He wants to rule us. He wants to be Lord. People let him in, say, I'll let him be Savior, but they won't let him be Lord. Lord means ownership, rulership.
அவரை உள்ளே அனுமதிக்கின்ற ஜனங்கள், நான் அவரை இரட்சகராய் இருக்கவே அனுமதிக்கிறேன், ஆனால் அவரை ஆண்டவராய் இருக்க அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆண்டவர் என்பதற்கு உரிமையாளர், ஆளுபவர் என்று அர்த்தம்.
Come into my heart, Lord, save me from hell, but don't tell me what to do. That's the attitude of the people.
ஆண்டவரே, என் உள்ளத்தில் வந்து என்னை நரகத்துக்கு தப்புவியும், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறாதேயும். அதுதான் நம்முடைய ஜனங்களின் மனப்பான்மையாய் இருக்கிறது.
That's the reason no one of the Bible said all the tables have become full of vomit. You know what vomit is? As a dog turns to its vomit.
அதுதான் காரணம். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் இருந்திருக்கிறது என்று வேதாகமம் கூறுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. வாந்தி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நாய் தான் கக்கினதற்கு திரும்பும்.
If these organizations didn't work in the first time and God had to vomit them out, go back to them, they'll make you vomit again.
முதல் முறையிலே இந்த ஸ்தாபனங்கள் கிரியை செய்யவில்லை என்றால் தேவன் அவைகளை வெளியே வாந்தி பண்ண வேண்டியதாக இருந்தது. அவரிடத்துக்கு திரும்பி போவதென்றால் உங்களை மீண்டுமாக வாந்தி பண்ண வைப்பார்கள்.
He said, I would that you were hot or cold. Because you're lukewarm, I'll spew you from my mouth. You make God sick at his stomach. And he vomits us out.
நீங்கள் அனலாயாவது அல்லது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீங்கள் வெறுவெறுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் கூறினார். நீங்கள் தேவனுக்கு வயிற்றில் குமட்டலாக இருக்கிறீர்கள். அவர் வெளியே வாந்தி பண்ணி போடுகிறார்.
Tell me an organization that ever failed, that ever rose again. Show me by history where one ever did.
ஒரு ஸ்தாபனம் விழுந்து போய் மீண்டும் எழும்பிற்று என்பதை எனக்கு கூறுங்கள். இந்த விடுமா எப்பொழுதாவது சம்பவித்தது என்று எனக்கு சரித்திர ரீதியாக காட்டுங்கள்.
A man will rise up with a ministry. God will bless that man. The first thing you know, he'll turn it right around and get amongst man and make an organization out of it, and that kills it right there.
ஒரு மனிதன் ஒரு ஊழியத்தோடு எழும்புவான். தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவன் அப்படியே திரும்பி ஜனங்கள் மத்தியில் சென்று அதை கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குவான். அது அதனை அங்கேயே கொன்று போடும்.
Look through the histories and find one that ever come up. Not a one, because it's all an antichrist spirit amongst the people.
சரித்திரங்களில் ஊடாக பாருங்கள். அவிடமாய் மீண்டுமாய் எழும்பி வந்த ஒன்றை எனக்கு காட்டுங்கள். ஒன்று கூட கிடையாது. ஏனென்றால் அது ஜனங்கள் மத்தியில் உள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது.
Like Moses and Aaron wanted something they could do themselves. Lord, we had so many members this year. What difference does that make? How many members you have? We're not looking for members of a church. We're looking for members of Christ's body.
Yeah.
Born into the kingdom of God. Not by the will of man, but by the will of God. Not by the spirit of man or the intelligence of man.
மோசேயும் மற்றவரையும் போன்று அவர்களாகவே செய்யக்கூடிய ஏதாவது காரியம் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. கர்த்தாவே, இந்த வருடம் எங்களுக்கு இத்தனை அங்கத்தினர்கள் கிடைத்தார்கள். உங்களுக்கு எத்தனை அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் என்பது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? மனிதனுடைய ஆவியினால் அல்லது மனிதனுடைய புத்தி சுவாதீனத்தினால் பிறந்தவர்களை அல்ல. மனிதனுடைய சித்தத்தின்படியாய் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களையே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
Paul said, I never come to you with the wisdom of man. I come to you with the Spirit of God and the power of His resurrection.
Amen.
That your faith will not rest in the wisdom or enchantment words of man, but in the power of the resurrection of Jesus Christ. That's what He come in. God help us that we do the same thing.
உங்களுடைய விசுவாசம் ஞானத்தின் மீதோ அல்லது மனிதனுடைய வார்த்தைகளின் மந்திரத்தின் மீதோ சார்ந்திராமல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேல் சார்ந்திருக்கும்படியாக நான் மனித ஞானத்தோடு உங்களிடம் வரவில்லை. நான் உங்களிடத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு வந்தேன் என்று பவுல் கூறினான். அதற்குள்ளாகத்தான் அவர் வந்தார். நாங்கள் அதே காரியத்தை செய்ய தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்.
Now I want to find out what is the message of this church. What should this church teach? What's its message?
இப்பொழுது ஒவ்வொன்றின் மேலும் நாம் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது இந்த சபைக்கான செய்தி என்ன என்று நான் கண்டறிய விரும்புகிறேன். இந்த சபையானது போதிக்க வேண்டியது என்ன? அதனுடைய செய்தி என்ன?
The first message I can think of that this church mystical body will teach will be repentance.
என்னால் சிந்திக்கக்கூடிய முதலாவது செய்தி இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரமாகிய சபையானது போதிக்க வேண்டியது மனம் திரும்புதலாகும்.
Let's turn to Luke 24 again, just for a moment. Luke 24 chapter. The first thing the church is to do is to repent. And it will teach repentance.
ஒரு நிமிடம் லூக்கா 24க்கு நாம் திருப்புவோம். லூக்கா 24 அதிகாரம். இந்த சபையானது முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதலாகும். அது மனம் திரும்புதலை போதிக்கும்.
Now Jesus fixing to leave, this is the last chapter, when he's fixing to leave the earth. Luke 24:46. Let's begin with the 46th verse.
இப்பொழுது இயேசுவானவர் போவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இதுதான் கடைசி அதிகாரம். அப்பொழுது அவர் போவதற்கு ஆயத்தப்படுகிறார். லூக்கா 24:46. நாம் 46 துவங்குவோம்.
And he said unto them, thus it is written, and thus it behooved Christ to suffer and to rise from the dead the third day, and that repentance and remission of sins.
எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்.
Remission of sins.
ஓ, இது உங்களுக்குள்ளாக ஊற வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு சில நிமிஷங்களில் நான் ஏதோ காரியத்துக்கு வருகிறேன். அதாவது பாவ மன்னிப்பு என்பதற்கு.
Repentance towards God and remitting of sins should be preached in His name among all nations, beginning at Jerusalem, and ye are witnesses of these things.
தேவன் பட்சமாய் மனம் திரும்புவதும் பாவங்கள் நீக்கப்படுவதும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலேயே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள்.
Suffer said the scriptures. He's the one the prophet spoke of. He's the one the whole Bible is turned around, involved around him. Surely he'd know what ought to be taught. He'd know what ought to be done. And he said repentance and remission of sins must be preached to all nations for a witness beginning at Jerusalem.
பாடுபடவும் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. இவரை பற்றிதான் தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். இந்த முழு வேதாகமுமே சுற்றி கொண்டிருப்பதும் இவரை தான், பற்றி கொண்டிருப்பதும் இவரை தான். என்ன போதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். என்ன செய்தாக வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்.
Now organization begin at Rome. Organization church begin at Rome. Come on to Germany for Martin Luther, on to England for Wesley, on to the United States for John Smith. California for Pentecost.
இப்பொழுது ஸ்தாபனம் ரோமாபுரியில் துவங்கினது. சபை ஸ்தாபனமானது ரோமாபுரியில் துவங்கினது. அங்கிருந்து ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தருக்கு வந்தது. அங்கிருந்து இங்கிலாந்தில் வெஸ்லிக்கு வந்தது. அங்கிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜான் ஸ்மித்துக்கு வந்தது. கலிபோர்னியாவில் பெண்டேகோஸ்துக்கு வந்தது.
But the church began at Jerusalem. Repentance towards God and the baptism in the name of Jesus Christ for remission of sins. Begin at Jerusalem and should, he said.
ஆனால் சபையோ எருசலேமில் துவங்கியது. தேவன் பட்சத்தில் உண்டாகும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்புக்கான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான ஞானஸ்தானமும் எருசலேமில் துவங்கியது. பட வேண்டும் என்று அவர் கூறினார்.
Didn't say it all reach it. It should begin. It should go to all the world. It should be preached. But there's very little of it. But that's what he said. Amen. It's message. That's the message of the church. Show me the church's teaching.
Amen. Help us.
Tell me what's that. You don't find it.
அங்கு அது சென்று அடையும் என்று அவர் கூறவில்லை. அது துவங்க வேண்டும். உலகமெல்லாம் சென்றாக வேண்டும். அது பிரசங்கித்தாக வேண்டும். ஆனால் அங்கேயோ மிக சிறியதே இருக்கிறது. ஆனால் அதைதான் அவர் சொன்னார். அதனுடைய செய்தி அதுதான் சபையினுடைய செய்தி. அதை போதிக்கின்ற சபையை நீங்கள் எனக்கு காட்டுங்கள். அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள். உங்களால் அதை காட்ட முடியாது.
Now, Jesus is king, the second message. Jesus is king and is alive forevermore. Matthew 28:20. Jesus is king and alive forevermore. That's what the church should teach.
இப்பொழுது இரண்டாவது செய்தி இயேசு ராஜாவாக இருக்கிறார், இயேசுவானவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் என்றென்றைக்குமா ஜீவனோடு இருக்கிறார். மத்தேயு 28:20 இயேசுவானவர் ராஜாவாக இருக்கிறார் என்றென்றைக்குமாய் சபையானது அதைதான் போதிக்க வேண்டும்.
Matthew 28:20 teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world.
Matthew 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.
Jesus Christ the same yesterday, today and forever.
Amen.
That's the message of the church. Doing his work, proving his resurrection and giving witnesses.
அது சரிதானே. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுதான் சபையின் செய்தியாய் இருக்கிறது. அவருடைய கிரியை செய்து கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபித்துக் கொண்டு சாட்சிகள் கொடுத்துக் கொண்டும் இருப்பதே ஆகும்.
Now, Acts 5:32, where we see whether they had it or not. As we turn, Acts 5:32, and we are his witnesses of these things, and so is also the Holy Ghost, whom God has given to them that obey him.
இப்பொழுது அப்போஸ்தலர் 5:32 அவர்களுக்கு அது இருந்ததா அல்லது இல்லையா என்று நாம் அங்கே காணலாம். திருப்புகையில் அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கடிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள்.
He's got to be witness. John 14:12, he gives a teaching what the church should do. John 14:12, we'll see what that says. John 14:12, so we read it, make it official.
அவர் சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். Yovan 14:12 சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் போதிக்கின்றார். Yovan 14:12 அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். எனவே Yovan 14:12 நாம் வாசித்து அதிகாரபூர்வமாக்குவோம்.
All right. John 14:12. Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do shall he do also. And greater works than these do he do, because I go to my Father.
சரி, Yovan 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
That's the message of the church. Jesus Christ the same yesterday, today, forever, living in the church, king of the church, raised from the dead, same yesterday, today, forever, performing the same works, doing the same things that Jesus did. That's the message of the church. If the church isn't teaching that, it's teaching some false theology.
Amen.
That's what Jesus commanded them to preach.
அதுதான் சபையின் செய்தி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சபைக்குள் ஜீவித்துக் கொண்டு மரித்தோரிலிருந்து எழுந்து சபையின் ராஜாவாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அதே கிரியைகளை செய்து கொண்டு இயேசுவானவர் செய்த அதே காரியங்களை செய்து கொண்டு இருத்தல், அதுதான் சபையின் செய்தியாய் இருக்கிறது. சபையானது அதை போதிக்கவில்லை என்றால் அது ஏதோ தவறான வேத சாஸ்திரத்தை போதிக்கின்றது. அதை பிரசங்கிக்கும்படியாய்த்தானே இயேசுவானவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார்.
How will we know whether these people, they say, well, I'm a believer. Let's see what his last commission was to his church for believers. Mark 16. Take Mark the 16th chapter. And we'll find out what his last message was to the church. And we'll see then whether we're following out his commission.
வேறு என்னவாய் இருக்க முடியும்? நாம் எப்படி அறிய முடியும்? சரி, நான் ஒரு விசுவாசி என்று இந்த ஜனங்கள் கூறுகிறார்கள். விசுவாசிகளுக்கு சபைக்கு அவர் கொடுத்த கடைசி கட்டளை என்னவென்று பார்ப்போம். மார்க் 16. மார்க் 16 அதிகாரத்தை எடுங்கள். சபைக்கு அவர் கொடுத்த கடைசி கட்டளை என்னவென்று பார்ப்போம். அப்பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதை பார்க்கலாம்.
Mark 16, let's begin the 14th verse. After he appeared unto the 11, that's after his resurrection, as they sat at meat, here's the commission to the church now, listen, the last commission. We'll check ourselves whether we're believers or whether we're in this church or not.
மத்தேயு 16 அதிகாரம் 14 வசனம் முதல், அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, இதோ இருக்கிறது அவர் இப்பொழுது சபைக்கு கொடுத்த கட்டளை, கடைசி கட்டளை. நம்மையே நாம் சோதித்து பார்ப்போம், நாம் விசுவாசிகள் தானா அல்லது நாம் இந்த சபையில் இருக்கிறோமா அல்லது இல்லையா
என்று. Because they believed not them which had seen him after his after he was risen.
அதன் பின்பு 11 பேரும் போஜன பண்ணி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார்.
Somebody had seen him. Somebody was trying to tell him about it. And they did not believe it. If that isn't the same thing today,
யாரோ அவரை கண்டிருக்கிறார்கள், யாரோ அதை குறித்து அவர்களிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு காரியம் அதே விதமாக இல்லையா?
We know he lives. We have the witness of his spirit in us. We see his power move over the audiences and tens of thousands of people and discern their thoughts and hearts just exactly like he did when he was here. Like the Bible said, the Word of God, He is the Word of God.
அவர் ஜீவிக்கிறார் என்று நாம் அறிவோம். நமக்குள்ளே அவருடைய ஆவியின் சாட்சி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான குழுமியுள்ளோர் மேல் அசைவாடி அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது செய்தது போலவே இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுத்து கூறின அவருடைய வல்லமையை நாம் கண்டோம். வேதம் கூறினது போன்று தேவனுடைய வார்த்தை, அவர்தான் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார்.
In the beginning was the Word, and the Word was with God, and the Word was made flesh and dwelt among us. The Word of God is sharper, more powerful than a two-edged sword, cutting even to the marrow of the bone and a discerner of the thoughts and intents of the heart.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
Christ, the works that I do shall you also. See him doing that. How many see him do it?
Amen.
Sure, we know he does it. He lives here. He's in our hearts.
கிறிஸ்து நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அவர் அதை செய்கிறதை பாருங்கள். அவர் அதை செய்கிறது எத்தனை பேர்கள் கண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக அவர் அதை செய்கிறார் என்று நாம் அறிவோம். அவர் இங்கே ஜீவிக்கிறார், அவர் நம்முடைய இருதயங்களில் ஜீவிக்கிறார்.
They don't believe it. They didn't believe it then. They don't believe it now. They believe he died and that settled it. We got some kind of historical thing that some fellow raised up a few years ago and established a church and wrote a catechism, and that's what we hold on to. That's pagan.
Amen.
Right. No truth to that.
அவர்களதை விசுவாசிப்பதில்லை. அப்பொழுதும் அவர்களதை விசுவாசிக்கவில்லை. இப்பொழுதும் அவர்களதை விசுவாசிப்பதில்லை. அவர் மறித்தார், அது அதை தீர்த்து விட்டது. நமக்கு ஏதோ விதமான சரித்திர பிரகாரமான காரியம் இருக்கிறது. அதாவது யாரோ ஒருவன் சில வருஷங்களுக்கு முன்பு எழும்பி ஒரு சபையை ஸ்தாபித்து சபை பிரமாணங்களை எழுதினான். அதைதான் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். அது அஞ்ஞானம், சரியா? அதற்கு ஏறும் சத்தியம் கிடையாது.
Man might have been ever so sincere, but God doesn't control his church like that. He never did want it.
Oh, naan satyam endru kooravillai. Andha manidhana oru kaal adhu seidirukkalam. Andha manidhana oru kaal avalavu uttamama irundirukkalam. Aanal devan andha vidamaga avarudaiya sabaiyai kattupaduthavillai. Avar adhai andha vidamai orubodum virumbinadhumillai.
When they asked for a king, Samuel called him and said this. He said, I want to ask you something. Have I ever failed you? Have I ever asked you for any of your money? Have I ever told you anything in the name of the Lord but what was right? God don't want you to have a king. He wants to be your king.
அவர்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது சாமுவேல் அவர்களை அழைத்து இதை கூறினான். நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். நான் எப்பொழுதாவது சொல்லி தவறி போயிருக்கிறேனா? உங்கள் பணத்தை ஏதாவது நான் கேட்டிருக்கிறேனா? சரியானது அல்லாத ஏதாவது காரியத்தை நான் உங்களிடத்தில் கர்த்தருடைய நாமத்தில் கூறியிருக்கிறேனா? உங்களுக்கு ஒரு ராஜா இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அவர் உங்களுக்கு ராஜாவாக இருக்க விரும்புகிறார் என்று கூறினான்.
He said, "Oh, Samuel, sure, you're right, you're a good prophet. You've never told us nothing but the truth. You've never begged us for money. Them things are true, but we want to be like the rest of them. We want a king anyhow."
அவர்கள் அதற்கு, "ஓ சாமுவேலே, நீர் கூறுவது நிச்சயமாக உண்மை. நீர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. நீர் சத்தியம் அல்லாத ஒன்றையும் ஒருபோதும் கூறினதில்லை. நீர் எங்களிடம் பணத்திற்கு கெஞ்சினதில்லை. அந்த காரியங்கள் எல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள்.
Samuel said, "It's going to cause you heartaches and troubles. He's going to take your sons and daughters. He's going to pollute them, and the things he'll do it." And he did. But still, they wanted a king.
சாமுவேல் அதற்கு, அது உங்களுக்கு இருதய வேதனையும் தொல்லைகளையும் கொடுக்க போகிறது. அவன் உங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் எடுத்துக் கொள்வான். அவன் செய்ய போகின்ற காரியங்களில் அவன் அவர்களை கெடுத்து போடுவான். அவன் அதை செய்வான் என்று கூறினான். அவன் அப்படி செய்தான். ஆனால் அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஒரு ராஜா தேவையாயிருந்தது. அந்த விதமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஓ, ஏதாவது ஒரு விதமான பெயர் நம்மோடு சேர்க்கப்பட்டிருந்தாக வேண்டும். ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்கும் போது அவர்களிடத்தில் நாங்கள் மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் என்பது போன்று நாம் சொல்லியாக வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுங்கள். அது சரியே, கிறிஸ்துவை போன்று.
And he said unto them, "What's the great commission? Go ye into how much of the world?" Oh, I thought just Jerusalem. Somebody said these signs only went to Jerusalem.
அவர் மரித்தோல் இருந்து எழுந்த பிறகு அவர்கள் அதை நம்பவில்லை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த மகத்தான கட்டளையை கவனியுங்கள். உலகத்தின் எவ்வளவு பாகம்? ஓ, நான் நினைத்தேன் எருசலே மட்டும்தான் என்று யாரோ சொன்னார்கள். இந்த அடையாளங்கள் எருசலேமுக்கு மட்டும்தான் சென்றது.
All the world and preach the gospel. How many knows what the gospel is? Not the word. Paul said the gospel come to us not in word only, but through the power and manifestation of the Holy Ghost. The gospel is the power of God to make the word act what it says it'll do.
நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியும். வசனம் அல்ல, சுவிசேஷம் எங்களிடத்தில் வார்த்தையோடு மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுதலோடும் வந்தது என்று பவுல் கூறுகிறான். எதை செய்வேன் என்று வார்த்தை கூறுகிறதோ அந்த கிரியை செய்ய வைக்கின்ற தேவனுடைய வல்லமைதான் சுவிசேஷமாகும்.
Preach the gospel. All the world. Preach the gospel to just the white people, or just the brown, yellow, black, to every creature.
உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வெள்ளையர்களுக்கு மட்டும், அல்லது பழுப்பு நிறத்தவர்களுக்கு, மஞ்சள் நிறத்தவர்களுக்கு, கருத்தவர்களுக்கு மட்டும் பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றா? சர்வ சிருஷ்டிக்கும்.
Amen. Amen. Every creature.
Amen.
You believe that means that?
Amen.
I seen God baffle a bull one day.
Amen.
I seen him cause hornets not to sting. I seen him raise up a possum that had been laying dead all night. Every creature.
Amen.
The gospel will take effect upon anything that you ask.
Amen. Sarva srishtikum. Adinudaiya artham aridan endru viswasikkireergala? Oru naal devan ஒரு எருதை தோல்வியுற செய்ததை நான் கண்டேன். தேனீக்கள் கொட்டாதபடி அவர் செய்ததை நான் கண்டேன். இரவு முழுவதுமாக மறித்து கிடந்த ஒரு ஒப்புசம் என்று அழைக்கப்படும் பிராணியை உயிரோடு அவர் எழுப்பினதை நான் கண்டேன். சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் கேட்கின்ற ஏதன் மேலும் சுவிசேஷமானது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது.
You say that's wrong, Brother Branham. It isn't wrong. Jesus said to that tree, cursed be you, no man eat from you from henceforth. And the gospel was preached to that tree.
Amen.
Amen. Amen. Amen. I feel religious right now.
சகோதரன் பிரணம், அது தவறு என்று நீங்கள் கூறுகிறீர்களா? அது தவறு இல்லை. இயேசுமானவர் அந்த மரத்தை பார்த்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடமன் என்றார். சுவிசேஷமானது அந்த மரத்துக்கு பிரசங்கிக்கப்பட்டாயிற்று. ஆமேன். இப்பொழுதே நான் பக்தி பரவசம்
அடைகிறேன். Oh, if we could just have time for these things.
சர்வ சிருஷ்டிக்கும் ஆமேன். எது எதற்கு பிரசங்கிக்க வேண்டும்? சர்வ சிருஷ்டிக்கும். நமக்கு மட்டும் இந்த காரியங்களுக்கு நேரம் இருந்தால் எப்படியாயிருக்கும்?
Now, he that believeth and is baptized shall be saved. Oh, I believe in baptized. Fine, good, all right. He that believeth and is baptized shall be saved. He that believeth not shall be damned.
இப்பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓ, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். அருமையானது, நல்லது. சரி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
Oh, I'm glad I'm a believer. Wait a minute. And's a conjunction. Tying the sentence together. And these signs. Oh, I thought you didn't believe in signs. That's Jesus' own words. Argue with him.
Oh, naan sandoshamai irukkiren. Naan oru viswasiyai irukkiren. Oru nimisham porum. Aangilathil mattum endra vaarthai irukkirathu. Adu oru inaichol. Irandu vaakkiyangalai adu onraaga inaikkirathu. Indha adaiyalangal. ஓ, உங்களுக்கு அடையாளத்தில் நம்பிக்கை இல்லை என்று நான் நினைத்தேன். அது இயேசுவானவருடைய சொந்த வார்த்தைகள். அதை அவரோடு விவாதியுங்கள்.
These signs shall, not they may be, sometimes they do, they shall.
Amen.
Follow them that believe.
Praise the Lord.
Now we're going to see whether you believe or not. Go to see whether your organization believes or not. They might say they believe. Jesus said these signs will follow them that believe.
That's right.
இந்த அடையாளங்கள் பின்தொடரும், தொடரலாம். சில சமயங்களில் செய்வார்கள் என்பதல்ல, விசுவாசிக்கிறவர்களை அவைகள் பின்தொடரும். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அல்லது இல்லையா என்று பார்க்க போகிறோம். உங்களுடைய ஸ்தாபனம் அதை விசுவாசிக்கிறதா அல்லது இல்லையா என்று பார்க்க போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லலாம். இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் என்று இயேசு சொன்னார். அவர்கள் ஏன் அந்த அடையாளங்களை மறுக்கிறார்கள்?
These signs shall follow them that believe. How much? In my name they shall cast out devils.
Amen.
And you that don't believe in divine healing. You churches. This is taped, you understand. I'm not always talking to you. Somebody else is going to hear it.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். எவ்வளவு? என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். தெய்வீக சுகத்தில் விசுவாசம் இல்லாத உங்களை தான், சபைகளாகிய உங்களை தான் இது ஒரு நாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு புரிகின்றதா? நான் உங்களிடத்தில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை, வேறு யாரோ இதை கேட்கவும் போகிறார்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உண்டு, கட்டளையில் விசுவாசம் உண்டு. சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு உங்களுடைய சபை கட்டளை பெற்றிருக்கிறது என்று உரிமை கோருகிறீர்களா? முதன் முதலாக காரியமே தெய்வீக சுகமளித்தலாய் இருக்கிறது.
What was the first thing Jesus told his disciples when he sent them out? Matthew 10:1. Heal the sick, cast out devils. What was the last thing he said to his church?
இயேசுமானவர் அவருடைய சீஷர்களை வெளியே அனுப்பின போது அவர் கூறின முதலாவது காரியம் என்ன? Matthew 10:1, வியாதியஸ்தரை சுகப்படுத்தி விசுவாசிகளை துரத்துங்கள். அவருடைய சபைக்கு அவர் கூறின கடைசி காரியம் என்ன? வியாதியஸ்தரை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்துங்கள்.
Alpha and Omega, Benjamin and Reuben, first and last, he that was, which is, and shall come, the morning star, the root and offspring of David. Hallelujah!
Hallelujah!
That's him.
Thank you, Jesus.
Yes, sir.
Alpha Omegaவும் பென்யமீனும் ரூபனும் துவக்கமும் கடைசியும் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறார். விடிவெளி நட்சத்திரம் தாவீதின் வேறும் சந்ததியுமானவர். அல்லேலூயா! அது அவர்தான். ஆமையா!
These signs shall follow them believe. In my name they shall cast out devils. Just at Jerusalem, to all the world and to every creature.
Amen.
Is that the Bible?
Amen.
That's what it says.
Amen.
That is the message of the church.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். எருசலேம் மட்டுமா, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அது வேத பிரகாரமாக இருக்கிறதா? அடைதான் அது கூறுகிறது. அதுதான் சபைக்கான செய்தியா இருக்கிறது.
All the world, every creature, the gospel, that everyone that believes, these signs shall follow. My name they shall cast out devils. They shall speak with new tongues.
சுவிசேஷமானது உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
And you poor Nazarenes, call them a bunch of tongues people. You wouldn't even sit in church with them. Ain't that awful? What are you going to do when you get to heaven? Jesus died speaking in tongues.
பாவம் நசரேயர்களே, அவர்களை ஒரு கூட்ட அந்நிய பாஷை ஜனங்கள் என்று அழைக்கிறீர்கள். அவர்களோடு கூட சபையில் நீங்கள் உட்கார கூட மாட்டீர்கள். அது மோசமாக இல்லையா? நீங்கள் பரலோகத்துக்கு சென்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இயேசுமானவர் மரித்தாரே.
They said he spoke in another language. Sure he did. He spoke in Hebrew. He did not. That's not Hebrew writing. He spoke in a heavenly language.
அவர் பேசினார், ஆனால் அவர் இன்னொரு பாஷையில் பேசினார் என்கிறார்கள். நிச்சயமாக அவர் பேசினார். அவர் எபிரேய மொழியில் பேசினார். அவர் அப்படி பேசவில்லை. அதொன்றும் எபிரேய எழுத்தல்ல. அவர் ஒரு பரலோக பாஷையில் பேசினார்.
When Abel offered his lamb on the rock, when the little lamb was dying, his hat on the neck, a type of Christ, way back in the Garden of Eden, the little lamb bleeding in another language as he was dying.
ஆபேல் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அந்த கண்மலையின் மேல் செலுத்தின போது, அந்த சிறிய ஆட்டுக்குட்டி மரித்துக் கொண்டிருக்கும் போது, அவன் அதன் கழுத்தை அறுத்து கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்கு ஒரு பாவனையாயிருக்கிறது. அங்கே எப்பொழுதோ ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானது மரித்துக் கொண்டிருக்கையில் இன்னொரு பாஷையில் சத்தமிட்டது.
It type, there's this bloody wool being bathed with his own blood. It type, the Son of God, hanging on our own Calvary, chopped to pieces, with our sins dying, speaking in another language. My God, why hast thou forsaken me?
அது பாவனையாயிருந்தது. அதனுடைய ரத்தமான ரோமமானது அதன் சொந்த ரத்தத்தினால் குளித்துக் கொண்டிருந்தது. தேவகுமாரன் அக்கறையில் கல்வாரியின் மேல் நம்முடைய பாவங்களால் துண்டுங்களாக வெட்டப்பட்டு மரித்துக் கொண்டு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேறொரு பாஷையில் பேசிக் கொண்டிருந்ததற்கு அது பாவனையாயிருந்தது.
That's the message of the church. In my name they shall cast out devils. They shall speak with new tongues.
Thank you, Lord.
That's what he said. That's the message of the church. That's what he commanded the church to do. So cast out devils. They shall speak with new tongues.
அதுதான் சபையின் செய்தியா இருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதுதான் அவர் கூறினார். அதுதான் சபையின் செய்தியா இருக்கிறது. பிசாசுகளை துரத்தவும் நவமான பாஷைகளை பேசவும் அதுதான் அவர் சபைக்கு செய்யும்படி கட்டளை கொடுத்தார்.
They shall take up serpents, and if they drink a deadly thing, it shall not harm them.
Amen.
They lay hands on the sick, they shall recover.
Hallelujah.
That's the commission of the church.
Amen.
That's the real believing church.
சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுமான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதுதான் சபையின் கட்டளையாக இருக்கிறது. அதுதான் உண்மையான விசுவாசிக்கின்ற சபையாகும்.
Is that taught in the Methodist, Baptist, Presbyterian, Catholic, Lutheran, Nazarene,
nope.
Pilgrim Holiness.
Nope.
No, sir, they did not.
Yeah.
Glory! Wow, they're organized!
Yeah.
And they can't do it!
Methodist, Baptist, Presbyterian, Catholic, Lutheran, Nazarayer, Yatrika Parisuttar, இவைகளில் இது போதிக்கப்படுகின்றதா? இல்லை ஐயா, அவர்கள் அதை மறுக்கிறார்கள். மகிமை ஏன்? அவர்கள் ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அவர்களால் அதை செய்ய முடியாது.
There's a many memory in there that believes that, but he can't say nothing about it because he'd be excommunicated. That's an antichrist spirit got him organized.
வாசிக்கின்ற அநேகர் அதில் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்களால் ஒன்றும் கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் சபை நின்று வெளிநீக்கம் செய்யப்படுவார்கள். அது ஒரு அன்றி கருத்து வினாவி அவர்களை ஸ்தாபனமாக ஆக்கிவிட்டது.
The Church of the Living God is free-born. Don't need any domination. They follow the King of the Messianic Kingdom.
ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையோ தேவனுடைய ஆவியினால் சுயாதீனமாய் பிறந்ததாய் இருக்கிறது. அதற்கு ஏதும் ஆதிக்கம் தேவைப்படுவதில்லை. மேசியாவின் ராஜ்யத்தின் ராஜாவை அவர்கள் பின்தொடர்கிறார்கள்.
They don't have to take the people saying they're free born, made free by the Son who makes them free indeed. These signs shall follow them.
ஜனங்கள் கூறுவதை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சுயாதீனமாய் பிறந்தவர்கள். குமாரனால் அவர்கள் விடுதலையானார்கள். குமாரன் உண்மையாகவே அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும்.
This gospel shall be preached. Who's going to preach it? God's able to take the ignorance. God's able to rise up stones to kill them. God can do whatever He wants to do. He's God. And that's the way He does it.
இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும். யார் இதை பிரசங்கிக்கப் போகிறார்கள்? தேவனாலே இந்த அறிவிலிகளை எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவராயிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். அன்று விடமாகத்தான் அவர் அதை செய்கிறார்.
When he came, he never called Caiaphas. He never called one priest. He never called one theologian. He took fishermen, herdsmen, and the ignorant and unlearned.
அவர் வந்தபோது அவர் ஒன்று காய்பாவை அடிக்கவில்லை. ஒரு ஆசாரியனையும் அவர் அடிக்கவில்லை. அவர் ஒரு வேத சாஸ்திரியை அடிக்கவில்லை. மீன் பிடிப்பவர்களையும் மேய்ப்பர்களையும் படிப்பறிவில்லாதவர்களையும் பேதமி உள்ளவர்களையும் அவர் வைத்துக் கொண்டார்.
The Bible said that Peter and John were both ignorant and unlearned. But he could give them and work through them the kingdom of God and confound the eyes and the minds of the wise and mighty.
பேதரும் யோவானும் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாய் இருந்தனர் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் அவரால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது. அவர்கள் மூலமாக கிரி செய்ய முடிந்தது. ஞானவான்கள் மகத்தானவர்களின் கண்களையும் சிந்தையையும் பிரமிக்க வைக்க முடிந்தது.
They said they took heed if they were injured and unlearned man, but had to take heed to them that they'd been with Jesus. Why? They had his spirit on them.
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஏன்? அவருடைய ஆவியை அவர்கள் மேல் உடையவர்களாக இருந்தார்கள்.
They were acting like he acts. They were doing the things that he did. That's exactly what he said would take place. Messianic kingdom. Oh, how glad I am of these things. These signs shall follow them that believe. Certainly, signs will follow.
அவர் கிரியை செய்தது போன்று அவர்கள் கிரியை செய்தார்கள். அவர் செய்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். சரியாக அதுதான் நடக்கும் என்று அவர் கூறியிருந்தார். வேசியாவின் ராஜ்யம். ஓ, இந்த காரியங்களை குறித்து நான் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நிச்சயமாக அடையாளங்கள் பின்தொடரும்.
Now, another thing this church will teach will be divine healing, the message of the church. I just quoted it, Matthew 10, when he sent his church out. Let's just go to Matthew 10, 1 and find out just a minute. Watch what Jesus said when he ordained his church and started out.
இப்பொழுது இந்த சபையானது போதிக்கும் இன்னொரு காரியமாவது சபையின் செய்தியாக தெய்வீக சுகமளித்தலாயிருக்கும். நான் குறித்து காட்டினேன். மத்தேயு 10 அவருடைய சபையை வெளியே அனுப்பிய போது, நாம் ஒரு நிமிஷம் மத்தேயு 10:1 போய் அது என்னவென்று கண்டறிவோம். அவருடைய சபையை அவர் நியமித்து அவர்களை வெளியே அனுப்பிய போது இயேசு கூறினதை கவனியுங்கள்.
And then he called unto him his 12 disciples and gave them power against unclean spirits to cast them out and to heal all manner of sickness and all manner of diseases. The first commission to his church.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய சபைக்கு கொடுத்த முதலாம் கட்டளை.
The last commission, go into all the world, preach the gospel. He that believeth is baptized. Let me quote it the way it should be, the way it's broke down.
கடைசி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் பெறுகிறான் என்பதே. அது இருக்க வேண்டிய விதமாய், அதாவது அதை எவ்விதமாய் பகுத்து கூற வேண்டியது என்று நான் கூறுகிறேன்.
Go into all the world, into every nation, and demonstrate the power of the Holy Ghost. He that believeth on this and is baptized shall be saved. He that denies it will be damned. These signs will follow them that believe. They'll lay hands on the sick, they shall recover. They'll cast out devils, they'll speak with new tongues. This will be the signs that follow us. The last verse said, and they return, the Lord working with them, confirming his word with signs following.
நீங்கள் உலகமெங்கும் போய் ஒவ்வொரு தேசத்துக்கும் சென்று பரிசுத்த ஆவியின் வல்லமையை கிரியையில் காட்டுங்கள். இதன் மேல் விசுவாசமாய் இருந்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதை மறுக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த அடையாளங்கள் அவர்களை தொடரும். கடைசி வசனம், அவர்கள் திரும்பி வந்தார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
That's the way the first church was. And listen, Jesus said, I am the vine, ye are the branches. And if a branch brings forth the vine, and that vine bears grapes, the next branch comes forth, it'll bear just like the first branch did.
அந்த விதமாகத்தான் முதலாவது சபை இருந்தது. கவனியுங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த கொடியானது, அதில் இன்னொரு கொடி தோன்றுமானால் அது திராட்சை பழங்களையே கொண்டு வரும். அடுத்த கொடி தோன்றினால் அது முந்தின கொடியை போன்றே திராட்சை பழங்களையே கொண்டு வரும்.
Oh, you say, Brother Bram, but we look at all these churches. That's grafted vines.
ஓ, அப்படியா சகோதரன் பிரணம்? ஆனால் சபைகளை நோக்கி பாருங்கள் என்று நீங்கள் கூறலாம், அவைகள் எல்லாம் ஒட்ட வைக்கப்பட்ட திராட்சை செடி.
Now you can graft citrus fruit. You can take an orange tree and put a lemon on it and it'll grow. That's what you, man grafted in. And these organizations is what man grafted in. It's a lemon all the time.
இப்பொழுது நீங்கள் அதில் வெளிமிச்சு செடியை கூட ஒட்ட வைக்கலாம். நீங்கள் ஒரு ஆரஞ்சை ஒட்ட வைக்கலாம், எலுமிச்சையை ஒட்ட வைக்கலாம், அது வளரும். மனிதர்களாகிய நீங்கள் அதைதான் உள்ளே கொண்டு வந்தீர்கள். இந்த ஸ்தாபனங்கள் மனிதன் உள்ளே கொண்டு வந்து ஒட்ட வைத்தவைகள். அது எல்லா நேரத்திலும் எலுமிச்சை பழமாகவே இருக்கும்.
It'll grow because it's stuck out in the church name. But let me tell you, if that tree ever puts forth another branch itself, it'll bear an orange.
அது வளரும். ஏனென்றால் அது சபையின் பெயரில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன், அந்த மரமானது எப்பொழுதாவது தன்னுடைய இன்னொரு கிளையை கொண்டு வந்தால் அது ஒரு ஆரஞ்சு பழத்தையே தரும்.
And if the power of God ever puts forth another church, it'll be another Pentecost and another book of Acts will be right behind it. Because it's a church of God.
தேவனுடைய வல்லமையானது இன்னொரு சபையை கொண்டு வருமாயின் அது இன்னொரு பெந்தேகோஸ்தாகவே இருக்கும். அதற்கு பின்னால் இன்னொரு நடைமுறைகளின் புத்தகமே எழுத வேண்டியதாயிருக்கும். அது உண்மை. ஏனென்றால் அது தேவனுடைய சபையாக இருக்கிறது.
Jesus said, I'm the vine, you're the branches. You cannot bear fruit in yourself, but I throw my own self into the branch. And what kind of fruit did it bear? These signs shall follow them that believe.
இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தானாகவே கனி கொடுக்க முடியாது, நான் என்னை தானே அந்த கொடிக்குள்ளாக ஊற்றி இருக்கிறேன் என்று. எந்த விதமான ஒரு கனியை அது கொடுக்கும்? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும்.
The second church rises up, the mystical body of Christ will have the same signs. Yet a little while the world seeth me no more, yet ye shall see me. For I will be with you, even in you, in every branch, to the end of the world. Jesus Christ the same yesterday, today, and forever. That's the church of the living God. That's who it is. That's the kind of a witnesses he has.
கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத இரண்டாவதாக எடும் சபையானது அதே அடையாளங்களை உடையதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்குள்ளே ஒவ்வொரு கொடியிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாக இருக்கிறது, அதுதான் அவராக இருக்கின்றது, அந்த விதமான சாட்சிகளை தான் அவர் உடையவராயிருக்கிறார்.
Also, the church must teach baptism. It must be baptized. That was commissioned. Jesus said here in Mark 16, we'll just use it. He that believeth and is baptized. Believe first and then be baptized for the remission of your sins. And you shall receive the gift of the Holy Ghost.
இப்பொழுது அது மட்டுமல்லாமல் சபையானது ஞானஸ்தானத்தை போதிக்க வேண்டும், ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் கட்டளையாக இருக்கிறது. இங்கே மார்க்கு 16 இயேசுவானவர் கூறியிருக்கிறார், நாம் வெறுமனே அதை உபயோகிப்போம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் விசுவாசி, அதன் பின்னர் உங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
And the Holy Ghost will also come upon, there will be a teaching of the church. For Jesus said in Luke 24:49, we're right close to it, so let's just turn to it just a second. The 49th verse here, we read the 46 and 47. Look at the 49.
பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் மேல் வருவார், அது ஒரு சபையின் போதகமாக இருக்கும். ஏனென்றால் லூக்கா 24:49 இயேசுவானவர் கூறியிருக்கிறார், நாம் சரியாக அதற்கு சமீபமாய் வந்திருக்கிறோம், எனவே நாம் ஒரு வினாடி அதற்கு திருப்புவோம். இங்கே 49 வசனம், நாம் 46 வாசித்தோம். 49 வசனத்தை பாருங்கள்.
And behold, I send a promise of my Father upon you, but tarry ye, or wait, tarry means wait, in the city of Jerusalem until you are endued with power from on high.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இருங்கள் என்றால் காத்துக் கொண்டிருங்கள் என்ற அர்த்தமாகும்.
If Christ would not let a bunch of men who had walked with him for 3.5 years go preach any gospel or could not preach any gospel until they waited for the Holy Ghost, the church today has to do the same thing.
Amen.
Wait for the Holy Ghost.
கிறிஸ்துவானவர் தம்மோடு 3.5 வருடங்களாய் நடந்த ஒரு கூட்ட ஜனங்களை பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கும் வரை அவர்கள் போய் பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை என்றால் இன்றைய நாளின் சபையும் அதே காரியத்தை செய்தாக வேண்டும், பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும்.
I was talking to a Catholic lady here not long ago in Oregon, and she said, well, do you mean to tell me that bunch of idiots down there where you was preaching is screaming and crying? Going on like that, do you mean that they'll be in a heaven and rule in heaven? I said, yes, ma'am.
சமீபத்தில் நான் இங்கே ஒரேகானில் ஒரு கத்தோலிக்க சீனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவள், நீர் அங்கே பிரசங்கித்துக் கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் கூட்டம் நடந்து கொண்டிருந்ததே, அங்கே இருக்கின்ற அந்த மடையர்கள் பரலோகத்தில் இருந்து கொண்டு பரலோகத்தை அரசாளர்கள் என்று கூறுகிறீர் என்று கேட்டாள்.
She said, well, we don't believe in such stuff. I said, because you don't believe the Word of God. And she said, we believe that Mary intercedes for us. I said, that's absolutely heathen.
அதற்கு அவள் அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் விசுவாசிப்பதில்லை என்றால் அதற்கு நான் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை என்று கூறினேன். அவள் அதற்கு மாரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுகிறாள் என்றால் நான் அதற்கு அது முற்றிலுமாய் அஞ்ஞான பழக்கம் என்றேன்.
She never was a goddess, she's a woman. Mother of God. How could God have a mother? Hail Mary, Mother of God. How could God have a mother? She bore the Son of God, Christ Jesus.
அவள் ஒருபோதும் ஒரு தேவதையாக இருந்ததில்லை. அவள் ஒரு ஸ்திரீ, தேவனுடைய தாய். தேவனுக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? தேவனுடைய தாயாகிய மரியாளே வாழ்க. தேவனுக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவள் சுமந்தாள்.
No woman is a creator. She holds the seed of a man. The man's not a creator. God creates a life. It's just a routine of order that God put to bring children.
எந்த ஸ்திரீயும் ஒரு சிருஷ்டிகர்த்தா அல்ல. ஒரு மனிதனின் வித்தை அவள் சுமக்கிறாள். மனிதன் ஒரு சிருஷ்டிகர்த்தா அல்ல, தேவன் அவனை சிருஷ்டிக்கிறார். பிள்ளைகள் கொண்டு வருவதற்கு தேவன் வைத்ததான ஒரு ஒழுங்காய் அது இருக்கிறது.
She's no mother of God. God can't have a mother because he had no beginning of days or ending of life. He's eternal. She can't be a mother of God.
அவள் தேவனுக்கு தாய் அல்ல. தேவனால் ஒரு தாயை உடையவராய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் கிடையாது. அவர் நித்தியமானவராயிருக்கிறார். அவள் தேவனுக்கு ஒரு தாயாக இருக்க முடியாது.
I said, what if I tell you that your blessed virgin that you look to as a goddess, what if I tell you that God wouldn't let her come to heaven until she acted like them people did last night?
நான் சொன்னேன், நீங்கள் ஒரு தேவதையாய் நோக்குகின்ற உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியை நேற்றிரவு நீங்கள் கண்ட ஜனங்கள் நடந்து கொள்ளும் விதமாக நடந்து கொள்ளும் வரைக்கும் பரலோகத்துக்குள் வர தேவன் அவளை அனுமதிக்கவில்லை என்று நான் கூறினால் என்ன?
She said, that's not right. I said, did you tell me the Catholic Church wrote the Bible, the apostles, and you said they were Catholic? I defy that. There was no Catholic Church for 300 years after the death of the last apostle.
அவள் அது சரியல்ல என்றால் நான் அதற்கு வேதாகமத்தை எழுதினது கத்தோலிக்க சபை என்றும் அந்த அப்போஸ்தலர்கள் கத்தோலிக்கர்கள் என்றும் நீ என்னிடம் கூறினாய் என்றேன். நான் அதை மறுக்கிறேன். கடைசி அப்போஸ்தலன் மறித்து நியாசா ஆலோசனை சங்கம் மறிக்குமாய் 300 வருடங்களுக்கு அங்கே கத்தோலிக்க சபையே கிடையாது.
Show me page of history, anything you want to. Not your catechism, because it don't compare with history. There never was such a thing.
எனக்கு வரலாற்றில் ஒரு தாளை காட்டுங்கள். நீங்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் காட்டுங்கள். உங்களுடைய கத்தோலிக்க உபதேசத்தை அல்ல. ஏனென்றால் அது வரலாற்றோடு ஒத்து போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இருந்ததில்லை.
But I said that Mary, the Bible said that Mary, the mother of Jesus, and the rest of the women with 120 all had to climb those steps to the upper room and be filled with the Holy Ghost till they staggered like they were drunk, speaking in tongues and acting like a bunch of drunkards.
Hallelujah!
That's what the Bible said.
ஆனால் நான் சொன்னேன், இயேசுவின் தாயாகிய மரியாளும் மற்ற ஸ்திரீகளுமாய் 120 பேருடன் மேலறிக்கை படிகளின் மேல் ஏறி சென்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வெறித்தவர்களை போன்று தள்ளாடி கொண்டு அந்நிய பாஷையில் குடித்து வெறித்தவர்களை போல போன்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அடைதான் வேதம் கூறுகின்றது
என்றேன். Yes, where Virgin Mary received the Holy Ghost and spoke in tongues and staggered like a drunk woman.
நான் என் விரலை அந்த வசனத்தின் மேல் வைத்தேன், அதை வாசியம் என்று கூறினேன். அதற்கு அவள், எனக்கு அதை வாசிக்க விருப்பமில்லை, நான் அதை படிக்க கூடாது என்றால் நான் அதற்கு, நீ உத்தமமா இல்லை, நீ இங்கே கன்னிமரியால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசி குடித்து வெறித்த ஒரு ஸ்திரீயை போன்று
தள்ளாடினாள். Because she had to receive the Holy Ghost. And if she had to do that being the mother of Jesus Christ, how much more do you require?
இப்பொழுது நீ பரலோகத்துக்கு போவாயானால் அவளோடு உன்னால் போக முடியாது. ஏனென்றால் அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் தாயாக அவள் அதை செய்ய வேண்டியதாய் இருந்ததானால் எவ்வளவு அதிகமாய் அது உனக்கு தேவையாய் இருக்கும் என்று கூறினேன்.
She said, if I had to go to heaven with anything like that, I wouldn't want to be in heaven. I said, you don't have much to worry about. I don't think you're going anyhow. I don't think you have much to be bothered about. That's exactly God's spirit.
அதற்கு அவள், அப்படிப்பட்டதொரு காரியத்தோடு நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றிருந்தால் நான் பரலோகத்தில் இருக்க விரும்ப மாட்டேன் என்றாள். அதற்கு நான், நீ அதை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த விதமாக நீ போக போகிறாய் என்று நினைக்க வேண்டாம், எப்படி இருந்தாலும் நீ மாற்றமடையாமல் போக போவதில்லை என்றேன். நீ அதிகமாய் அதை குறித்து தொல்லைப்பட வேண்டும் என்று நினைக்காதே, அது சரியாக அப்படியே தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது.
What is this now? What are we saying? What is it? Who set it up? And what is its message?
இப்பொழுது பரிசுத்தாவி உங்கள் மேல் வந்த பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்பொழுது என்னவாய் இருக்கிறது? நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அது என்னவாய் இருக்கிறது? யார் அதை நிறுவியது? அதனுடைய செய்தியானது என்ன?
Now, to hurry up to get just a little farther along. The fourth thing. How do we become a member of it? How do we join it? We see what it is. Now, how do we join this church?
இப்பொழுது இன்று சற்று தொடர்ந்து பார்ப்பதற்காக வேகமாக செல்வோம். நான்காவது காரியம், நாம் எப்படி அதன் அங்கத்தினர்கள் ஆக முடியும்? நாம் எப்படி அதில் சேர்ந்து கொள்ள முடியும்? அது என்னவா இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது என்ன, இந்த சபையில் நாம் எப்படி சேர்ந்து கொள்ள முடியும்?
You don't join it. You can't join it. There's no way of joining it. You're born into it. I've been with the Branham family 51 years and never did join the family. I was born to Branham. And you're born a son of God or a daughter of God.
நீங்கள் அதில் சேர்ந்து கொள்வதில்லை. உங்களால் அதில் சேர்ந்து கொள்ள முடியாது. அதில் சேர்ந்து கொள்ள வழியேதும் இல்லை. நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள். நான் பெண்ணாம் குடும்பத்தோடு 51 வருடங்களாக இருக்கிறேன். நான் ஒருபோதும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளவில்லை. நான் ஒரு பெண்ணாமாக பிறந்தேன். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாய் அல்லது தேவனுடைய குமாரத்தியாய் பிறக்கிறீர்கள்.
Let us take John, the third chapter, just a moment. And just see what God said here about it. How do you get into this church? What's the proposition God offers you? John, the third chapter, 1-8.
நாம் ஒருநொடி யோவான் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பி அதை குறித்து தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். இந்த சபைக்குள்ளாக நீங்கள் எப்படி பிரவேசிக்கிறீர்கள்? அதை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை என்ன? யோவான் மூன்றாம் அதிகாரம் 1-8.
There was a man of the Pharisees named Nicodemus. A ruler of the Jews, the same came to Jesus by night and said to him, Rabbi, we know thou art a teacher come from God. No man can do the miracles which thou doest except God be with him. Jesus answered and said to him, Verily I say unto thee, except the man be born again, he cannot see the kingdom of God.
யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கேதோமி எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார்.
How do you get into it? Born into it. Let's read the question farther. Nicodemus said unto him, How can a man be born when he's old? See that carnal, a teacher, a great man, a priest, age, read the Bible all of his life.
நீங்கள் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும்? அதற்குள்ளாக பிறக்க வேண்டும். நாம் இந்த கேள்வியை இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அதை பாருங்கள். மாம்சீகம், ஒரு போரகன், ஒரு மகத்தான மனிதன், ஒரு ஆச்சாரியன், வயது சென்றவன், வேதத்தின் ஜீவிய காலமெல்லாம் வாசித்தவன்.
Can he enter the second time into his mother's womb and be born? Now isn't that like some of these intellectual teachers here today?
அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சில புத்தி சாதுரியமுள்ள போதகர்களை போன்று இல்லையா?
Jesus answered and said unto him, Verily I say unto you, except a man be born of water. How do we get into it? Of water and of spirit, he cannot enter into the kingdom of God.
இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன்.
Lest he be joined into it. You can't be joined into it. You got to be born into it. Not come and join, come and born.
அவன் அதற்குள்ளாக சேர்ந்து கொள்ளாதபடியா உங்களால் அதற்குள்ளாக சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதற்குள்ளாக பிறந்தாக வேண்டும். வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அல்ல, வந்து பெறுவுங்கள்.
That which is born to the flesh is flesh, and that which is born to the spirit is spirit. Marvel not that I say unto you, you must be born again. The wind blow where it listeth, thou cannot tell the sound thereof, but cannot tell whence it come, or whither it goeth. So is everyone that's born to the spirit.
மாம்சத்தினால் பெறப்பட்டு மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பெறப்பட்டு ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அறிஞ்சப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என் இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்.
See, you don't join it. It's a mysterious thing. Amen. You're born into the mystical body of Christ. That's how you get into it.
பாருங்கள், நீங்கள் அதனோடு சேர்ந்து கொள்வதில்லை. அது ஒரு ரகசியமான காரியம். நீங்கள் அந்த புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பிறக்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள்.
1 Corinthians 12th chapter. Let's just go a little further. We just got a few more. I want to try to get it out if I possibly can. If you just, I know it's hot, but let's start here just a minute. 1 Corinthians, the 12th chapter, the 13th verse.
1 கொரிந்தியர் 12 அதிகாரம். இன்னும் நாம் சற்று தொடர்ந்து போவோம். இன்னும் ஒரு சிலதுதான் நமக்கு இருக்கிறது. என்னால் கூடுமானவரை அதை உங்களிடம் சொல்லிவிட நான் முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் நாம் இங்கே துவங்குவோம். ஒரு நிமிஷம்தான். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 13 வசனம்.
For by one handshake. By one bow. I vow to believe in the great Holy Roman Church. Come shake my hands, put your name on the book. By one letter, come by letter. You might read that in the old lady's birthday almanac, but you don't read it in God's Bible. Yes, sir.
ஒரு கை குலுக்குதலினாலா, ஒரு பிரார்த்தனையினாலா, மகத்தான பரிசுத்த ரோமன் சபையில் விசுவாசம் வைப்பதாக பிரார்த்தனை பண்ணி கொண்டதினாலா, வந்து என்னுடைய கரங்களை குலுக்குவதனாலா, புத்தகத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்வதனாலா, ஒரு கடிதத்தினாலா, கடிதத்தின் மூலமாக வருவதனாலா, நீங்கள் ஒரு கால் அதை அந்த வயதான சீமாட்டிகளின் பிறந்த நாள் பட்டியல் புத்தகத்தில் வாசித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய வேதாகமத்தில் அதை வாசிக்கிறதில்லை. ஆமையா?
For by one spirit are we all joined, recorded, baptized into one organization, one body, which is the body of Christ. Whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been made, all made to drink of one spirit.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சாதியனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாகவா, ஒரே சரீரத்துக்குள்ளாக சேர்ந்து கொள்வதனாலா, பதிவு செய்து கொள்வதனாலா, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம்?
Not Methodist spirit, Baptist spirit, Pentecostal spirit, but by one Holy Spirit. We have all been baptized into this fountain, filled with blood drawn from Emmanuel's veins. Where sinners plunge beneath the flood, lose all their guilty stain. The dying thief rejoiced to see that fountain in his day. There may I though bow as he wash all my sins away.
Methodist aviyalle, Baptist aviyalle, Pentecost aviyalle, anal ore parisutha aviyinale, naam ellarum இந்த இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இம்மானுவேலின் இரத்த குழாய்களிலிருந்து எடுக்கப்பட்ட அதற்குள்ளாகத்தான் பாவிகள் மூழ்கி அவர்களுடைய கரைகளை எல்லாம் இழந்து போகிறார்கள். மறித்துக் கொண்டிருந்த அந்த கள்ளன் அவனுடைய நாளில் அந்த ஊற்றை காண களி கூர்ந்தான். நான் எவ்வளவு மோசமானவனாய் இருந்தாலும் அங்கே நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுவேன்.
One body. How do we come into that body? How do we get into it? By one spirit.
Hallelujah.
We're baptized into one body, and when in that body, free, guarantee of resurrection, God placed upon him the iniquity of us all.
ஒரே சரீரம். நாம் எவ்விதமாய் அந்த சரீரத்திற்குள்ளாக வருகிறோம், நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறோம், ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். அந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கும்போது சுயாதீனராய் இருக்கிறோம், உயிர்த்தெழுதலின் உறுதியை பெற்றிருக்கிறோம். நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் வைத்து விட்டார்.
Not by one handshake, not one church letter, but by one Holy Spirit.
Amen.
Jew, Gentile, yellow, black, white have all been baptized by one Spirit into that one body through the blood of His own covenant. And when I see the blood, I'll pass over you and are free from death, free from pain, free from sin.
ஒரு கை குலுக்கலினால் அல்ல, ஒரு சபை கடிதத்தினால் அல்ல, ஆனால் ஒரே பரிசுத்த ஆவியினால் யூதர், புறஜாதியார், மஞ்சள், கருப்பு, வெள்ளை நிறுத்தவர்களினாலும் யாவரும் ஒரே ஆவியினால் அந்த சரீரத்துக்குள்ளாக அவருடைய சொந்த இரத்தத்தின் உடன்படிக்கையின் மூலமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நான் இரத்தத்தை காணும்போது உங்களை கடந்து செல்வேன், மரணத்தினின்றும் வேதனையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாயிருப்பீர்கள்.
He that's born of God does not commit sin, cause the seed of God remains in him, and he cannot sin.
Praise the Lord.
தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் பாவம் செய்ய மாட்டான்.
No sin. Be ye therefore perfect, even as your heavenly Father is perfect, Jesus said.
பாவமே இல்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு கூறினார்.
How can you be perfect? You can't do it. You was born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. But when you accept Christ as your sin bearer, when you accept Him by faith, you believe that He saved you and He died in your place and took your sins. Then God accepts you and baptizes you into the body and cannot see no more sin.
நீங்கள் எப்படி பரிபூர்ணமாக முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாதே. நீங்கள் பாபத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் சொல்லுகிறவர்களாய் உலகத்துக்கு வந்தீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய பாபத்தை சுமக்கிறவராய் ஏற்றுக்கொண்ட போது, நீங்கள் அவரை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்ட போது, அவர் உங்களை ரட்சித்தார் என்றும், உங்களுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார் என்றும், உங்களுடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு சரீரத்துக்குள்ளாக உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இனி ஒருபோதும் பாவத்தை காண்பதில்லை.
How can I be a sinner when there's an atonement on the altar for me? How can a policeman arrest me in the city when the city ordinances give me rights to run any speed that I want to? You cannot arrest me.
நான் விரும்புகின்ற எந்த வேகத்திலும் வண்டியை ஓட்ட பட்டணத்து சட்டம் எனக்கு அளித்திருக்கும்போது காவலனால் எப்படி என்னை கைது செய்ய முடியும்? உங்களால் என்னை கைது செய்ய முடியாது.
If the mayor says, Reverend Branham, you're going on sick calls, make any speed you want to in any zone. Gives me a letter of recommendation to that, no policeman can take me in. Because the mayor has put confidence in me that I wouldn't do it unless it's on emergency.
மேயர் அவர்கள் திரு பிரெண்ணாம் சங்கை, நீர் வியாதித்தினருக்காக ஜெபிக்க போகின்றபடியால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீர் வேகமாக போகலாம் என்று சிபாரிசு கடிதம் கொடுத்திருந்தால் எந்த காவலனும் என்னை கைது செய்ய முடியாது. ஏனென்றால் அவசர அலுவலா இருந்தால் ஒழிய நான் கட்டுப்பாட்டை மீற மாட்டேன் என்ற நம்பிக்கை அவருக்கு என் மேல் இருந்தது.
And when God accepted me and baptized me with the Holy Ghost, He had confidence in me that I would not sin willfully. Amen.
தேவன் என்னை தாவீரா என்னை அபிஷேகித்த போது நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்ற நம்பிக்கையை என் மேல் உடையவராயிருந்தார். ஆமென்.
I would not sin willfully. Therefore his son made an atonement for me and I cannot be a sinner as long as I'm justified and he's tucked me in his body. I'm redeemed with him. Not what I do but what he did for me. That's the gospel.
Hallelujah. Thank you.
நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய மாட்டேன். ஆகையினால் அவருடைய குமாரன் எனக்காக ஒரு பாவ பரிகாரத்தை செய்தார். நான் நீதிமானாய் இருக்குமட்டாய் நான் ஒரு பாவியாய் இருக்க முடியாது. என்னை அவருடைய சரீரத்திற்குள்ளாக அவர் எடுத்துக் கொண்டார். அவரோடு கூட நான் மீட்கப்பட்டு விட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்பதல்ல, ஆனால் அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதுதான். அதுதான் சுவிசேஷம்.
Ephesians 4:30 says, "Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed until the day of your redemption."
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 வரைக்கிறது.
Famous Baptist preacher said to me not long ago, said, "Brother Branham, Abraham believed God, it was imputed unto him for righteousness. What more could he do but believe God?" He said, "We believe we receive the Holy Ghost when we believe."
ஒரு பிரசித்தி பெற்ற பாப்டிஸ்ட் போதகர் சமீபத்தில் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசியாமல் அவனால் வேறு என்னதான் செய்ய முடியும்? நாங்கள் விசுவாசித்த போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறினார்.
I said, "But you're wrong. You're honestly wrong. Paul said in Acts 19 to those Baptists who had a good pastor up there, a converted lawyer, 'Have you received the Holy Ghost since you have believed?'"
அதற்கு நான், "நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள். நீங்கள் உத்தமமாக தவறாக இருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலர் 19 அந்த பாப்டிஸ்டுகளிடத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல போதகன் இருந்தான். அவன் ஒரு மனம் மாறிய வழக்கறிஞனாயிருந்தான். பவுல் அவர்களிடத்தில், "நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?" என்று கேட்டான் என்றேன்.
He said, "The original doesn't say that." I said, "It does say that. I've got the emphatic diagnostic. And it does say it in every translation, both Greek and Hebrew."
அதற்கு அவர், "மூலவேடாகவும் அந்தவிடமாக கூறவில்லையே?" என்றார். நான் அதற்கு, "அது அதை கூறுகிறது. என்னிடத்தில் எம்பாட்டிக் டயக்னாட் இருக்கிறது. அது அதை கூறுகிறது. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் கிரேக் எபிரேயர் இரண்டிலும் அப்படி கூறுகிறது."
He said, "Have you received the Holy Ghost since you believe?" I said, "Abraham believed, that was true, but God gave him a sign that he had accepted his faith by giving the seal of circumcision." That's right, he'd accepted him because he gave him a sign that he'd accepted him.
அவர் என்னிடத்தில், "நீர் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீரா?" என்றார். அதற்கு நான், "ஆபிரகாம் விசுவாசித்தான், அது உண்மை. ஆனால் தேவன் அவனுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக வெறுத்த சேதனமாகிய முத்திரை அவனுக்கு கொடுத்தார்."
If you say you believe and have received the Holy Ghost yet, God hasn't sealed you yet, hasn't had enough trust to trust you yet. When you come to God, God seals you with the Holy Ghost till the day of your redemption.
Amen.
That's the message of the church. Amen.
நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கூறி இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், தேவன் உங்களை இன்னும் முத்திரிக்கவில்லை. உங்களை நம்புவதற்கு போதுமான நம்பிக்கை இல்லை என்பதுதான். நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது தேவன் மீட்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கிறார். அதுதான் சபையின் செய்தியாயிருக்கிறது. ஆமென்.
Just a little farther. All right. Now, 1 Corinthians 12 and 13, by one spirit we're all baptized into one body.
இன்னும் சற்று தொடருவோம். சரி, இப்பொழுது 1 Corinthians 12:13. நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம்.
Acts, here's the way we enter it. Here's the inauguration of the church. Acts, the second chapter. When the first message was preached to the church. After the day of Pentecost, they were all filled with the Holy Ghost.
நடபடிகைகளில் அவர்கள் பிரவேசித்தது இந்த வழியேதான். அப்போஸ்தலர் 2 சபையின் துவக்க விழா இதுதான். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னர் சபைக்கு முதலாவது செய்தியானது பிரசங்கித்த போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள்.
Mary, all the apostles were all filled with the Holy Ghost, speaking in tongues, and just carrying on like a bunch of drunk people.
Amen.
And when they were just having an awful time, just shouting and praising God and staggering under the impact of the Holy Ghost.
மரியாள் மற்ற அப்போஸ்தலர்கள் இன்னும் மற்ற யாவரும் பரிசுத்த ஆவியினால் இருந்தவர்களாய் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு ஒரு கூட்ட மதுபான வெறி கொண்டவர்கள் போல நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்து சத்தமிட்டுக் கொண்டும் தேவனை துதித்துக் கொண்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தள்ளாடி கொண்டிருந்தார்கள்.
They didn't care whether it's Sunday, Monday, what day it was. They were having them a big time, just shouting and going on. While the great intellectual people said, these people are drunk on new wine.
அது ஞாயிறா திங்களா அல்லது எந்த நாள் என்பதை குறித்து கவலை இல்லாதிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டா இருந்தது. சத்தமிட்டுக் கொண்டு அப்படியா இருந்தார்கள். ஏன் மகத்தான அறிவுபடுத்த ஜனங்கள் அவர்களை பார்த்து இவர்கள் புதிய திராட்சை ரசத்தினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றனர்.
Now here stands Peter with the keys of the kingdom on his side. The keys to the Holy Ghost. Jesus said, I say thou art Peter. Upon this rock I build my church and the gates of hell shall not prevail against it. What is it? A spiritual revealed truth.
ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவனாய் பேதுரு இங்கே நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கவாட்டில் பரிசுத்த ஆவியின் திறவுகோள்கள் இருந்தது. இயேசுவானவர் சொன்னார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. அது என்ன? ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம்.
Flesh and blood has not revealed this to you. You never learned this in a seminary.
Amen.
Somebody didn't teach it to you out of books. But it's a revelation. Revelation.
மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இதை நீ எந்த குருமார் பள்ளியிலும் கற்றுக்கொள்ளவில்லை. யாரோ இதை உனக்கு புத்தகங்களில் இருந்து போதிக்கவும் இல்லை. ஆனால் நீ பார், இது ஒரு வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல்.
I say that you're Peter. I give unto you the keys of the kingdom. Whatsoever you bind on earth, I'll bind in heaven. Whatsoever you loose on earth, I'll loose it in heaven. He has to keep his word.
நீ பேதுருவாயிருக்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அதை நான் பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன் என்றார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளார்.
On the day of Pentecost, who was the spokesman? Peter. Because he had the keys and they were laughing at him. Said, these men are full of new wine.
வெண்டேகோத்த நாளன்று அதன் சார்பில் பேசினவன் யார்? பேதுரு. ஏனென்றால் அவன் திறவுகோள்களை உடையவனாயிருந்தான். அவர்கள் அவனை பார்த்து இவர்கள் எல்லாரும் புதிய ரசத்தினால் வெறித்திருக்கிறார்கள் என்று கேலியாய் சிரித்தார்கள்.
Peter said, this being the third hour of the day, these are not full of new wine, but this is that which is spoken of by Joel the prophet. It'll come to pass in the last day, saith God, I'll pour out of my spirit upon all flesh. Your sons and daughters shall prophesy, upon my handmaids and maidservants I'll pour out of my spirit.
அப்பொழுது பேதுரு, பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையாய் இருக்கிறதே, இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்லவே. தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
Your young man shall see visions. Your old man will dream dreams. And they'll show signs in the heaven above and in the earth below. It shall come to pass that whosoever call upon the name of the Lord shall be saved.
உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆம், நான் உயர வானத்திலும் தாழ பூமியிலேயும் அடையாளங்களை காட்டுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் நிமனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று கூறினான்.
When they heard this, they were pricked in their heart and said unto Peter and the rest of the apostles, Man and brethren, what can we do to be saved?
அவர்கள் இதை கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
Here's the commission of the church.
Amen.
Now they want to find out how you get into this mystical body. All right, Acts the second chapter, begin at the 37th verse. The inauguration sermon. You can't change it.
That's right. Amen.
You can't change it.
Glory to the Lord.
சபையினுடைய கட்டளை இதுதான். இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்திற்குள்ளாக நீங்கள் எப்படி பிரவேசிப்பது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினர். சரி, அப்போஸ்தலர் 2:37 முதல் துவக்க விழா பிரசங்கம். உங்களால் அதை மாற்ற முடியாது, உங்களால் அதை மாற்ற முடியாது.
Listen, if your doctor wrote you a prescription and you took it down to the drugstore to some quack druggist, you know he could kill you with that prescription?
கவனியுங்கள், உங்களுடைய வைத்தியர் உங்களுக்கு ஒரு மருந்து சீட்டை எழுதி கொடுத்து நீங்கள் அதை மருந்து கடைக்கு கொண்டு சென்று ஒரு அரை குறை மருந்து தயாரிப்பாளரும் கொடுத்தால் உங்களுக்கே தெரியும், அந்த மருந்து சீட்டை வைத்து உங்களை கொன்றே போடுவான்.
You see that doctor writes so much in that because he's trained to that. And he writes so much poison. And he puts an antidote in there to kill so much of that poison. He has to set something to upset the other drug. And if that prescription isn't filled just exactly the way that doctor writes it, it'll kill you.
பாருங்கள், அந்த வைத்தியர் அதில் அவ்வளவு காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் அவன் அதற்கு பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறான். அவன் எவ்வளவு விஷம் அதன் வலிமையை சற்று குறைக்க ஒரு மாற்று மருந்தையும் கொடுத்திருக்கிறான். இன்னொரு மருந்தின் வலிமையை குறைக்க வேறொரு மருந்தை அவன் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மருந்து சீட்டில் எழுதியுள்ள வண்ணமாக அந்த அளவில் அவைகளை சேர்த்து தயார் செய்யவில்லை என்றால் அது உங்களை கொன்று போடும்.
God is the doctor. He's a doctor of the soul. He's a doctor of salvation. And he educated a man in his own theology, Peter. An unlearned man, he couldn't even read his name when he wrote before him. But he gave him the Holy Spirit and gave him the pencil to write the doctrine about.
அதாவது தேவன் ஒரு வைத்தியராய் இருக்கிறார். அவர் ஆத்துமாவின் வைத்தியர், அவர் ரட்சிப்பின் வைத்தியர். அவருடைய சொந்த வேத சாஸ்திரத்தை படிப்பறிவில்லாத ஒரு மனிதனை, தன்னுடைய பெயரை யாராவது எழுதினாலும் கூட வாசிக்க முடியாத ஒரு மனிதனுக்கு பேதுருவுக்கு அதை புகட்டினார். ஆனால் அவர் அவனுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உபதேசத்தை குறித்து எழுத ஒரு எழுதுகோலையும் கொடுத்தார்.
So on the day of Pentecost, he wrote the prescription. Let's see what he wrote. Dr. Simon Peter, let's see what your prescription is for salvation. Let's see what it was wrote out for.
எனவே பெந்தேகோஸ்து நாளன்றி அவன் மருந்து சீட்டை எழுதினான். அவன் என்ன எழுதினான் என்பதை நாம் பார்ப்போமா? வைத்தியர் சீமோன் பேதுரு, ரட்சிப்புக்கான உம்முடைய மருந்து சீட்டு என்னவென்று பார்ப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம்.
Now when they heard this, they were pricked in their hearts and said unto Peter and the rest of the apostles, Man and brethren, what can we do? Watch out, you got the keys.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனமாயிரு, திறவுகோல்கள் உன்னிடம் இருக்கிறது.
Then Peter said unto them, Repent and be baptized, every one of you, in the name of Jesus Christ, for the remission of sins. And you shall receive the gift of the Holy Ghost, for the promise is unto you, and to your children, to them as far off, even as many as the Lord our God shall call.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டா இருக்கிறது என்று சொல்லி.
That's a prescription. Don't doctor it up. You'll kill your patient.
Amen.
That's what's the matter with all these people talking this Father, Son, and Holy Ghost. They're killing a lot of spiritual people.
Amen.
Doctor with the wrong thing.
அதுதான் மருந்து சீட்டு. அதில் நீ வைத்தியம் செய்யாதே, உன்னுடைய நோயாளியை நீ கொன்று போடுவாய். பிதாகுமாரன் பரிசுத்தாவை எடுத்துக் கொள்ளுகின்ற அநேக ஜனங்களுடைய காரியங்களும் இப்படித்தான் இருக்கிறது. தவறான காரியத்தை எடுத்து வைத்தியம் பார்ப்பதினால் அவர்கள் அநேக ஆவிக்குரிய ஜனங்களை கொல்லுகிறார்கள்.
There's no such a thing. Nobody ever baptized in the name of Father, Son, Holy Ghost.
Praise the Lord.
There never was such a ceremony ever said to the Catholic Church.
Amen.
The Catholic Church is the mother of that.
That's right.
அப்படி ஒரு காரியமே கிடையாது. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்ற நாமத்தில் வேதாகமத்தில் ஒருவருக்கும் ஒருபோதும் ஞானஸ்தானம் கொடுத்ததே இல்லை. கத்தோலிக்க சபை அதற்கு தாயாக இருக்கிறாள்.
Search the scriptures, search the history, and find out the first order was ever done by Father, Son, and Holy Ghost of the Catholic priest.
வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், வரலாற்றை ஆராய்ந்து பார்த்து கண்டறியுங்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்ற முதல் ஒழுங்கு முறைமையை கையாண்டது ஒரு கத்தோலிக்க குருவானவரே.
They sprinkle them. Sprinkle them is ordained by the Catholic Church.
Right.
Mother of harlots. Come right back down to the harlot.
அவர்கள் மேல் அவர்கள் தெளிக்கிறார்கள். தெளிப்பது கத்தோலிக்க சபையால், வேசிகளின் தாயால் நியமிக்கப்பட்டது. நேராக திரும்பி மகா வேசினத்திற்கு வந்தாயிற்று.
It says in the catechism, is there such a thing as a Protestant ever being saved? Said sometimes, of course, because they admit the Catholic doctrine. They won't take their Bible, they baptize in the name of Father, Son, Holy Ghost, and they have no scripture for that. Said, but the Catholic Church started it, and they admit it. by the Catholic orders, they might be some saved.
கத்தோலிக்க சபை பிரமாணம் அதை கூறுகிறது. ஒரு புரோட்டஸ்டன்ட் ரட்சிக்கப்படுவது என்றதான ஒரு காரியம் இருக்கின்றதா? சில சமயங்களில் அப்படி இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் கத்தோலிக்க உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றனர் என்று கூறுகிறது. அவர்களுடைய வேதாகமத்தை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு வேறு வார்த்தைகளே கிடையாது. ஆனால் கத்தோலிக்க சபையானது அதை துவக்கிற்று என்று கூறுகிறது. அவர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். கத்தோலிக்க ஒழுங்கு முறைமையின்படியாக ஒரு கால் அங்கே சிலர் ரட்சிக்கப்படலாம் என்று கூறுகிறது.
No such a thing. Nobody ever baptized that way.
That's right.
Nobody ever sprinkled in the Bible, poured, or any other way. But immersing in the water in the name of Jesus Christ for the remission of sin.
அப்படி ஒரு காரியமே கிடையாது. அந்தவிடமாக ஒருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவே இல்லை. வேதாகமத்தில் ஒருவருக்கும் தெளித்ததாகவோ ஊற்றினதாகவோ அல்லது வேறு விதத்திலோ கொடுத்ததாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீருக்குள் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
What did we read a while ago? I told you to get to it later. That repentance and remission of sin should be preached in His name.
Amen.
To where? Just to Jerusalem, to the Jews, to all nations, all the world, beginning at Jerusalem.
கொஞ்சம் முன்னர் நாம் என்ன வாசித்தோம்? நான் உங்களிடம் சொன்னேன், பின்னால் பார்த்துக் கொள்வோம் என்று. அதாவது மனந்திரும்பதிலும் பாவம் மன்னிப்போம் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எவ்விடத்திற்கு? எருசலேமில் மட்டுமா? யூதர்களுக்கா? எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் உலகம் முழுவதற்கும்.
Now Dr. Simon Peter wrote out the prescription. What about you doctors? Are you trying to put something with it? Don't add nothing to it. Take it the way it is. That's the commission of the church.
Amen.
That's how you get into it. By repenting and being baptized in the name of Jesus Christ for the remission of your sins. And a promise that you will receive the Holy Ghost.
இப்பொழுது வைத்தியர் சீமோன் இந்த மருந்து சீட்டை எழுதினார். அதனோடு எதையோ கூட்டி சேர்க்க முயற்சிக்கின்ற வைத்தியர்களே, உங்களை குறித்து என்ன? அதனோடு ஒன்றையும் கூட்டாதீர்கள், அதிலிருந்து ஒன்றையும் எடுக்காதீர்கள். அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அன்றுவிடமாகத்தான் நீங்கள் அதற்குள்ளாக பிரவேசிக்கின்றீர்கள். மனம் திரும்பி உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதன் மூலமாக நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வேன் என்ற வாக்குத்தத்தை பெறுகிறீர்கள்.
Now, that's what the Bible said. Baptized into the church. Baptized into the church. Let's read Galatians 3:26 just a minute. We ain't got but just one, two, three more things here, and then we have to close. Now let's read over here in Galatians, the third chapter. If anybody gets it before I do, read it.
இப்பொழுது அதைதான் வேதம் கூறுகின்றது. சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுதல், சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுதல். ஒரு நிமிடம் நாம் கலாத்தியர் 3:26 வாசிப்போம். இங்கே 1, இன்னும் 2, இன்னும் 3 காரியங்கள் தான் இருக்கிறது. நாம் முடித்தாக வேண்டும். நாம் இங்கே கலாத்தியர் 3:3 வாசிப்போம். எனக்கு முந்தைய பகுதியை யாராவது எடுத்தால் வாசிக்கவும்.
Galatians 3:26.
தொடர்ந்து வாசியுங்கள். கலாத்தியர் 3:26.
Maybe I might have wrote wrong here then. I might be Colossians. Let's read Colossians. I know where I was going to. Let's see if it's Colossians 3:26. No, there is no 3:26. What is that now, Galatians 3:26?
நான் அதை வாசித்தேன். ஒருவேளை நான் அதை இங்கே அப்போது தவறாக வாசித்திருக்கலாம். ஒரு கால் கொலேசியர் இருக்கலாம். நான் கொலேசியர் வாசிப்போம். நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும். கொலேசியர் 3:26 என்று நாம் பார்ப்போம். அங்கே கொலேசியர் 3:26 கிடையாது. அப்படியானால் அது என்ன? கலாத்தியர் 3:26.
Here, here I got it. That's right. Read on, sister. Galatians 3:26. Minute you started. Here it is. 26, 27, 28. Now listen close.
இதோ எனக்கு கிடைத்து விட்டது. அது சரியே. வாசியுங்கள் சகோதரியே. கலாத்தியர் 3:26. நீங்கள் அதை துவங்கினதினாலே வாசியுங்கள். இங்கே இருக்கிறது 26, 27, 28. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
We are all the children of God by faith in Christ Jesus. For as many of you as have been baptized unto Christ have put on Christ. There is neither Jew nor Greek, there is neither bond nor free, There is neither male nor female, for ye are all one in Christ Jesus.
நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்று விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள்.
Of Christ Jesus.
இந்த சரீரத்திற்குள்ளாக நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? நாம் எப்படி அதை செய்தோம்? ஞானஸ்தானத்தினால். கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதினால்.
Now, another thing the church message is, how we get into the church, is through sanctification. And sanctification, Hebrews 13, 12 and 13. Jesus suffered without the gates that he might sanctify the people with his own blood.
இப்பொழுது சபை செய்தியின் இன்னொரு காரியம், இந்த சபைக்குள் நாம் எப்படி பிரவேசிக்கிறோம் என்றால் பரிசுத்தமாகுதலின் மூலமாக பிரவேசிக்கிறோம். பரிசுத்தமாகுதல், எபிரேயர் 13:12-13. அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
Now Ephesians, let's go here, we got to read that one. Ephesians 5:25, right quick now. Ephesians 5:25. All right, here we are. 5:25.
இப்பொழுது நாம் இங்கே எபேசியருக்கு போவோம். நாம் அந்த ஒன்றை வாசிக்கத்தான் வேண்டும். எபேசியர் 5:25. சீக்கிரமாக இப்பொழுது எபேசியர் 5:25. சரி, இதோ இங்கே நாம் இருக்கிறோம்.
I still got the wrong thing. I haven't got it wrote down here right. See. Therefore, preachers and priests, oh yeah. I was writing this down real quick a while ago, so I must have hit the wrong, oh, I got the wrong page. Amen. Yes. All right.
இல்லை, நான் இன்னமும் தவறானதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே அதை எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை. நான் பார்ப்போம். ஆகையினால் பிரசங்கிமார்களே, ஆசாரியர்களே, ஓ ஆம், நான் இதை சற்று முன்பு மிகவும் வேகமாக எழுதி கொண்டிருந்தேன். எனவே நான் இதை தவறாக எழுதியிருக்க வேண்டும். ஓ, நான் தவறான பக்கத்தை எடுத்து விட்டேன். ஆம், ஆமேன், ஆம், சரி.
Hebrews 12 and 13, Jesus suffered without the gates that he might sanctify the people with his own blood. Therefore, people, here's how we come to the church, by repenting, being baptized in the name of Jesus Christ for the remission of our sins and a promise that we will receive the baptism of the Holy Ghost.
எபிரேயர் 12:13. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையினால் ஜனங்கள், இப்படிதான் நாம் இங்கே சபையோடு வருகிறோம். மனம் திரும்பி நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படுதலின் மூலம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம் என்ற வாக்குத்தத்தை பெறுகிறோம்.
Therefore, there is no preacher can shake us into it. There's no priest that can bow us into it. But we are born into it by the King of the Messianic Kingdom. Amen.
ஆகையினால் எந்த ஒரு பிரசங்கியாலும் நம்மை குலுக்கியதற்குள்ளாக கொண்டு செல்ல முடியாது. எந்த ஒரு குருவானவராலும் எந்த பிரார்த்தனையும் செய்து அதற்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல முடியாது. மேசியாவினுடைய ராஜ்யத்தின் ராஜாவின் மூலமாக நாம் அதற்குள்ளாக பிறந்திருக்கிறோம். ஆமென்.
Now, just this, can I get this one more? Here's where we're headed. How many of you stay with me just a few minutes longer? Just it's 9:30 and past time.
இப்பொழுது இந்த ஒன்று மாத்திரம். இன்னும் ஒன்றை நான் கூறலாமா? இங்கேதான் நான் சற்று தயங்கினேன். எத்தனை பேர் சில நிமிஷங்கள் அதிகமாக காத்திருக்க முடியும்? இப்பொழுது 9:30 நேரம் கடந்துவிட்டது.
Now, can we get to heaven without the church? Just take a couple of comments on this because I got about a dozen wrote down here as you see. But just one thing that we might know. No, sir. You cannot get to heaven without being a member of this church.
இப்பொழுது சபை இல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியுமா? இதை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை எடுப்போம். ஏனென்றால் நான் இங்கே நீங்கள் பார்க்கிறபடி 1 டஜன் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக, இல்லை ஐயா, இந்த சபையில் ஒரு அங்கத்தினராய் இல்லாமல் உங்களால் பரலோகத்துக்கு போக முடியாது.
Now, first thing, in John 3:5, Jesus said, except the man be
born of water and of spirit, repent and be baptized in the name of Jesus Christ for the remission of sins, and you shall then be born of the Spirit. Born of the water, born of the Spirit.
இப்பொழுது முதல் காரியம் யோவான் 3:5 இயேசு கூறுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீங்கள் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆவியினால் பிறப்பீர்கள். ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும்.
Except the man gets this, he cannot even enter the kingdom of heaven. He cannot even see the kingdom of heaven.
ஒரு மனிதன் இதை பெற்றுக் கொள்ளால் ஒழிய அவனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, அவனால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் முடியாது.
Then if you are born of water and spirit, you are in the church. If you're not born of water and spirit, you're not in the church and cannot see the kingdom of heaven. Does that make sense to you? It's just exactly right.
அப்படியானால் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருந்தால் நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாது இருந்தால் நீங்கள் சபைக்குள்ளாக இல்லை. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் காண முடியாது. அதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? சரியாக அப்படியேதான்.
Now, did you know, you say, well, Brother Branham, I believe, well, listen, and I've never received the Holy Ghost. No, you don't believe yet. You are just believing on to believe. You have hope.
இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன் பிரண்ணம், நான் விசுவாசிக்கிறேன் என்று. கவனியுங்கள், நான் பரிசுத்த ஆவியையே பெறவில்லை என்று நீங்கள் கூறலாம். இல்லை, நீங்கள் இன்னமும் விசுவாசிக்கவில்லை. விசுவாச தண்டைக்கு வெறுமனே விசுவாசிக்கிறீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.
For in 1 Corinthians the 12th chapter and the 3rd verse, let's just take, grab that right quick while we're close to it if you want to. 1 Corinthians 12, the 12th chapter and the 3rd verse, and we'll get that just right quick and read this here and see what the Lord has in his thoughts.
ஏனென்றால் 1 Corinthians 12:3 உங்களுக்கு விருப்பமானால் நாம் முடிக்கின்ற தருணத்தில் அதை அப்படியே பற்றிக் கொள்வோம். 1 Corinthians 12:3 நாம் அதை சீக்கிரத்தில் பார்க்கலாம். இதை இங்கே வாசித்து இதில் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம்.
1 Corinthians 12:3 Wherefore I give you to understand Amen. That no man speaketh by the Spirit of God, calleth Jesus accursed, and no man can say Jesus is the Lord but by the Holy Ghost.
1 Corinthians 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரியுமே.
You don't know nothing about until you receive the Holy Ghost. You say, I accept Jesus Christ as my personal Savior. Have you received the Holy Ghost since you believe? If you don't, you can't even call Him the Lord because He's not Lord.
நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் அவரை கர்த்தர் என்று கூட அழைக்க முடியாது. ஏனென்றால் அவர் உங்களுக்கு கர்த்தர் அல்ல.
He's a historical being that you by faith have accepted. But when He's come into you by the Holy Ghost, He is your Lord. No man can call Jesus Lord only by the Holy Ghost. Until you are born of the Spirit of God and the Holy Ghost is in you, then if you are, you're born into this kingdom and you're part of the church. You're the called out ones then. You see it? All right. Now.
சரித்திர ரீதியாய் அவர் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அவர் உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியாய் வரும்போது அவர் உங்களுடைய கர்த்தராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறக்கும் வரைக்கும், சபையின் ஒரு பகுதியாய் ஆகும் வரைக்கும் சொல்லக்கூடாது. அப்பொழுது வெளியே அழைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு புரிகின்றதா? சரி, இப்பொழுது
Can life come out of a corn except that corn have life in it? If a grain of corn is put in the ground, one is germatized and the other is not germatized. The one that's not germatized, can it live again? Not by no means, is nothing in it.
சோளத்தில் ஜீவன் இருந்தால் ஒழிய அந்த சோளத்திலிருந்து ஜீவன் வெளிவர முடியுமா? சோள தானியம் பூமியில் விதைக்கப்பட்டால் ஒன்று ஜீவனுள்ளதாக இருக்கிறது, இன்னொன்று ஜீவன் இல்லாததாக இருக்கிறது. ஜீவன் இல்லாத அந்த தானியத்தினால் மீண்டும் ஜீவனை கொண்டு வர முடியாது, எந்த விதத்திலும் முடியாது, அதில் ஏது காரியமும் இல்லை.
Just as good a corn flakes as the other will. It'll make just as good a corn bread as the other will. It'll look just as good on the shelf as the other will. But if it hasn't got life into it, it cannot rise again.
இருந்த போதிலும் இயற்கையான பொருளின்படி ஜீவனுள்ளதை போன்றே நல்லதாக இருக்கும், சோள சீவலை போன்றே நன்றாக இருக்கும். மற்றது போலவே இதை கொண்டும் சோள ரொட்டி செய்யலாம், மற்றது போலவே இதை பொருட்கள் வைக்கும் பரணியில் வைத்து வைக்கலாம். ஆனால் அதற்குள் ஜீவன் இல்லை என்றால் அதனால் மீண்டும் எழும்ப முடியாது.
A man that's a good man can be just as good church member as a Christian. A man that's a good man can be just as good a citizen as a Christian. A good man, moral man. But when he dies, that's it. Unless he's born again of the Spirit of God, because everything that had a beginning has an end.
ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்ற ஒரு மனிதனால் ஒரு கிறிஸ்தவனை போன்று நல்ல சபை அங்கத்தினாக இருக்க முடியும். ஒரு நல்லவனாக இருக்கின்ற ஒரு மனிதனால் ஒரு கிறிஸ்தவனை போன்று நல்ல குடிமகனாக இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதனாக நெறிமுறைகளை உடைய ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஆனால் அவன் மரிக்கும் போது அங்கேதான் காரியம். அவன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்திருந்தால் ஒழிய மீண்டும் எழும்ப முடியாது. ஏனென்றால் துவக்கம் என்ற ஒன்றை உடையதாக இருக்கின்ற எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது.
God is the only thing that's eternal. Therefore we are a part of God by receiving his life. Jesus said, I give unto them eternal life. The Greek word there is zoe, means God's own life.
தேவன் என்ற காரியம் மட்டுமே நித்தியமானதாக இருக்கிறது. ஆகையினால் அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதனால் நாம் தேவனில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். இயேசு சொன்னார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று. ஜூஹி என்ற கிரேக்க பதம் அங்கே இருக்கிறது, அதற்கு தேவனுடைய சொந்த ஜீவன் என்ற அர்த்தமாம்.
And the only way that you can ever live again is to have eternal life, which is God's life, because your life will perish. But his life will be raised up again, because God is eternal. And you've got eternal life and can more die than God can die.
இங்கே மீண்டுமாய் ஜீவிப்பதற்கான ஒரே வழி நித்திய ஜீவனை உடையதாக இருப்பதே ஆகும். அது தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ஜீவன் அழிந்து போய்விடும், ஆனால் அவருடைய ஜீவனோ மீண்டுமாய் எழுப்பப்படும். ஏனென்றால் தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார், நீங்கள் நித்திய ஜீவனை உடையவளாய் இருக்கிறீர்கள். தேவன் எப்படி மறிக்க முடியாரோ அப்படியே நீங்களும் மறிக்க முடியாது.
The eternal life, it's in him, will raise him up.
என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன், அவனை மீண்டுமா எழுப்புவேன். அவனுக்குள்ளாக இருக்கின்ற நித்திய ஜீவன் அவனை எழுப்பும்.
Now, can we get into heaven without being in the church? You can't be in the church until you're born again. You can't go to heaven until you're born again. If you're born again, you're in the church.
Amen.
So you can't go to heaven until you're a member of this church. And you can't be a member until you're born into it.
இப்போது சபைக்குள் இல்லாமல் நம்மால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா? நீங்கள் மறுபடியும் பிறவாமல் சபைக்குள்ளாக இருக்க முடியாது. நீங்கள் மறுபடியுமாய் பிறக்காமல் உங்களால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்திருந்தால் நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறீர்கள். இந்த சபையின் ஒரு அங்கத்தினாகும் வரைக்கும் உங்களால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் அதற்குள்ளாய் பிறக்கும் வரைக்கும் உங்களால் ஒரு அங்கத்தினாக இருக்க முடியாது.
Now, let me smother you a little. And you can't be a member unless God has called you to be a member. Now, how happy you ought to be for that. For you were predestinated before the foundation of the world, and your name, your names was written in the Lamb's Book of Life, the church book, before the foundation of the world.
Hallelujah.
That's the Bible.
Hallelujah.
இப்பொழுது நான் உங்களை சிறிது திணற வைக்கப் போகிறேன். உங்களை ஒரு அங்கத்தினனாக இருக்க தேவன் அழைக்கும் வரைக்கும் உங்களால் ஒரு அங்கத்தினனாக இருக்க முடியாது. அதற்காக நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டுமேன் என்றால், நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபை புத்தகம் உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வேறம்.
The Bible said the Antichrist, the organizations, the Catholic Church with the rest of the organizations will deceive all upon the face of the earth whose names were not written in the Lamb's Book of Life before the foundation of the world.
அந்திக்ரிஸ்து ஸ்தாபனங்கள் மற்ற ஸ்தாபனங்களோடு கத்தோலிக்க சபையானது உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாரையும் வஞ்சித்து போடும் என்று வேதம் கூறுகிறது.
Jesus said, all that the Father hath given me will come to me. That's his own word.
Hallelujah.
Not what you done, but what he done.
பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும் என்று இயேசு சொன்னார். அது அவருடைய சொந்த வார்த்தையாயிருக்கிறது. நீங்கள் ஏதோ அல்ல, ஆனால் அவர் செய்ததாக இருக்கிறது.
Let's settle that a minute. Let's turn to Ephesians, the first chapter, right quick.
Praise the Lord.
Listen to this. This is Paul. Now he had to go on to perfection with this church. Paul's addressing this to Christians. How many Christians is in here? Let's see your hand. All right. This is not for babies now. This is those who can eat meat.
ஒரு நிமிஷத்தில் நாம் அதை பார்த்து விடுவோம். நாம் எபேசியர் 1 அதிகாரத்துக்கு துரிதமாக திருப்புவோம். இதை கவனியுங்கள். பவுல் இதை கூறுகிறான். இதை சபையோடு கூட அவன் பரிபூர்ணத்துக்குள்ளாக போக வேண்டியவனாயிருக்கிறான். பவுல் இதை கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறான். இங்கே எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். சரி, இது குழந்தைகளுக்கானதல்ல, இது மாம்சம் புசிக்கக்கூடியவர்களுக்கு.
Now the first chapter, what he addresses it to? Paul, an apostle of Jesus Christ, by the will of God, not by the ordination of the bishop, not by the organization, an apostle, one that's sent by the will of God.
Amen.
To the saints, that's the sanctified ones or sainted ones, which are Ephesus and the faithful in Christ Jesus.
இப்பொழுது முதலாம் அதிகாரம், அதை யாருக்கு அவர் எழுதுகிறார் என்று பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், பேராயருடைய நியமத்தின்படியாய் அல்ல, ஸ்தாபனத்தின் நியமத்தின்படியாய் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்பப்பட்ட ஒருவன், எபேசுவில் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள்.
Who is he addressed to? To those that's already in the church.
Amen.
When you're in Christ, you're in his body. Is that right?
Amen.
Then you're members of the church.
அவன் இதை யாருக்கு எழுதுகிறான்? ஏற்கனவே சபைக்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எழுதுகிறான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். அது சரிதானே? அப்படியானால் நீங்கள் சபையின் அங்கத்தினர்களாயிருக்கிறீர்கள்.
Grace be unto you and peace from God our Father and the Lord Jesus Christ. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ Jesus.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
How did he do it? What did he do it? They had reached Jordan. They crossed into the promised land. And they were sitting in heavenly places in Christ Jesus.
Amen.
நாம் எப்படி அதை செய்கிறோம்? அவர் அதை என்ன செய்தார்? அவர்கள் யோர்தானை அடைந்தார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக கடந்து சென்று விட்டனர். அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே வீற்றிருந்தனர்.
Here it is. Blessed us together with heavenly blessings. The teaching of the word as the church. The called out ones that's in Christ Jesus as we're sitting together in heavenly places like the church when we're born in Christ Jesus. The sainted called out one.
இதோர் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற சபை என்றும் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்றும் வார்த்தையில் போதிக்கப்பட்டிருப்பதாகும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கும் பொழுது சபையை போன்று நாம் உன்னதங்களிலே சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது போன்று பரிசுத்தவான்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள்.
Somebody you can teach something to. Had so much trouble with the Corinthians, but not this church. He can teach them great things.
Oh, inne, avar yaarukavar edavadu kaaryathai bodhithirukkalam. Korinthiyarudathil ariga tholai irundathu, aanal inda sabaiyodu alla. Avargalukku magathana kaaryangalai avan bodhikka mudiyum.
All right. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all. You remember my last two messages? All spiritual blessings in heavenly places in Christ. According, listen, let this shock you now. According as He hath, past tense, chosen us in Him at the last revival. Did I read that right?
No.
According as He has chosen us in Him before the foundation of the world, before the world.
Amen.
Look here. Before the foundation of the world, that we should be holy and without blame before Him in love.
Yeah.
Having P-R-E-D-E-S-T-I-N-A-T-E-D.
Sari, nammudaiya kartharaagiya Yesu Kristuvin pidavaagiya devanukku stotram. Avar nammai ennudaiya kadaisi irandu seidhigal nenaivirukkindrada. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். கவனியுங்கள், இது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கட்டும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு இங்கே கவனியுங்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இறந்த காலம் கடந்த எழுப்புதலின் போதா நான் அதை சரியாக வாசித்தேனா முன்கூறித்திருக்கிறார்.
What did we do? Nothing. What he done is what I'm looking at. When did he do? Chose us, put our names on his book, on his church book, to be a member of this mystical body before the world ever began.
நாம் என்ன செய்தோம்? ஒன்றும் செய்யவில்லை. அவர் என்ன செய்தாரோ அதைதான் நான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் எப்பொழுது செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய பெயர்களை அவருடைய புத்தகத்திலே, அவருடைய சபையின் புத்தகத்திலே, இன்று புரிந்து கொள்ள முடியாத அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கத்தினராய் இருக்கும்படிக்கு உலக துவக்கத்துக்கு முன்னதாகவே எழுதி வைத்தார்.
And has predestinated us unto the adoption of children by Jesus Christ to Himself according to His own good pleasure of His will.
நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்.
You got to be in that church, brother, if you make it.
That's right.
For He's coming for a church.
Amen.
What kind of a church? A church that's without spot or without wrinkles.
அந்த சபையில் நீங்கள் இருக்க வேண்டும் சகோதரனே. நீங்கள் அதை செய்வீர்களானால் நல்லது. ஏனென்றால் அவர் ஒரு சபைக்காக வருகிறார். எந்த விதமான ஒரு சபை? கரையற்றதும் திரையற்றதுமான ஒரு சபை.
How can we be that? By being dead in Christ, baptized by the Holy Ghost into His mystical body, and a blood atonement of the Son of God laying there for us every hour of the day.
Thank you, Jesus.
Found blameless.
Hallelujah.
That's a church without spot or without wrinkle. He chose us in Him and put our names on His book.
நாம் அல்லவிடமா எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் மறிப்பதனாலும் பரிசுத்த ஆவியினால் அவருடைய புரிந்து கொள்ள முடியாத சபைக்குள் ஞானஸ்தானம் படுவதனாலும் நாளின் ஒவ்வொரு மணி வேலைக்காகவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய குமாரனுடைய இரத்த பரிகாரத்தினாலும் நாம் அவிடமாயிருக்க முடியும். குற்றமற்றவர்களாய் காணப்பட்டோம். அதுதான் சபை, கரையற்றதும் அல்லது திரையற்றதுமாய் இருப்பது. அவருக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய புத்தகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதினார்.
The Bible said that Jesus Christ was the Lamb slain 1900 years ago. How far? The Lamb slain from the foundation of the world.
வேதம் கூறுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான் என்று. 1900 ஆண்டுகளுக்கு முன்னரா, எவ்வளவு காலத்துக்கு முன்னர்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறது.
When God in the Bible, the word in Genesis 1, said in the beginning God. Take that name God in the Hebrew and see what it means. It's spelled Elohim, which means the all self-existing one, the all-sufficient one, the strong one.
வேதாகமத்தில் தேவன் என்ற வார்த்தை ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் என்று கூறுகிறது. எபிரேய மொழியில் தேவனுடைய பெயரை எடுத்து அதற்கு அர்த்தம் என்னவென்று பாருங்கள். அது எடுத்து உச்சரிப்பின்படியாய் ஏல் ஏலா ஏலோயும் என்றிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால் தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவர், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர், பலமுள்ள ஒருவர் என்பதாகும்.
There was nothing before that. There was no air. There was no stars. There was no moisture. There was no atmosphere. There was no atoms. There was no molecules. There was nothing before that. It was God, the eternal one.
அதற்கு முன்பாக ஒன்றுமே இருந்ததில்லை. அங்கே காற்று ஏதும் இருந்ததில்லை. அங்கே நட்சத்திரங்கள் இருந்ததில்லை. அங்கே ஈரப்பசை ஏதும் இருந்ததில்லை. அங்கே ஏதும் அணுக்கள் இருந்ததில்லை. அங்கே மூலக்கூறுகள் இருந்ததில்லை. அதற்கு முன்பாக அங்கே ஒன்றுமே இருந்ததில்லை. அது நித்தியமான ஒருவரான தேவனாய் இருந்தது.
And in him were attributes to be a savior, to be a father, to be God. He wasn't God then. He was God, but there was nothing else, no worship. So God is an object of worship, and there's nothing to worship him. So there was attributes in him to be that, to be a savior, to be a healer, to be all these things that he is.
அவருக்குள் ஒரு இரட்சகராய் இருக்கக்கூடிய தன்மைகள், ஒரு பிதாவாக இருக்கக்கூடிய தன்மைகள், தேவனாய் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தது. அங்கே அவர் ஒரு தேவனாக அப்போது இல்லை. அவர் தேவனாய் இருந்தார், ஆனால் அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே தொழுகையும் இல்லாதிருந்தது. எனவே தேவன் என்றால் ஆராதிக்கும் ஒரு பொருள் என்று அர்த்தம். ஆனால் அங்கே அவரை ஆராதிக்க ஒன்றுமே இல்லை. ஒரு இரட்சகராய் இருக்க, ஒரு சுகமளிப்பவராய் இருக்க, அவர் இருக்கின்றபடியான எல்லா காரியங்களும் இருக்கக்கூடிய தன்மைகளை அவர் அங்கே உடையவராய் இருந்தார்.
So the first thing he created, now some of you want to know about my Genesis story. God said, "Let us make man." The first thing he created was angels to worship him. Then he became God.
எனவே முதலாவது காரியமாக அவர் சிருஷ்டித்தார். இப்பொழுது உங்களில் சில பேருக்கு என்னுடைய ஆரியாகம கதை அறிய விரும்புவீர்கள். தேவன் சொன்னார், நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று. அவர் சிருஷ்டித்த முதலாவது காரியம் தம்மை ஆராதிக்கும்படியாக தூதர்களை சிருஷ்டித்தார். அதற்கு பின்னர் அவர் தேவனானார்.
They would have said, "Let us make man after our own image." What kind of man did he make? Spirit man. Then when he made that man, he gave him control. Then he made man out of the dust of the earth. Then he fell. Then he became a savior. A God, then a savior. Sin brought on sickness. Then he became a healer. Hallelujah.
அதன் பிறகு அவர், நாம் மனுஷனை நம்முடைய சாயலில் உண்டாக்குவோமாக என்றார். என்ன விதமான ஒரு மனிதனை அவர் உண்டாக்கினார்? ஆவி மனிதனை உண்டாக்கினார். பின்னர் அவர் ஆண்டவிடமான மனிதனை உண்டாக்கின போது அவர் அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். அதன் பின்னர் அவர் மனிதனை பூமியின் தூளிலிருந்து உண்டாக்கினார். பின்னர் அவன் விழுந்து போனான். அதன் பின்னர் அவர் ஒரு இரட்சகரானார். ஒரு தேவன், பின்னர் ஒரு இரட்சகர். பாவமானது சுகவீனத்தை கொண்டு வந்தது. பின்னர் அவர் ஒரு சுகமளிப்பவரானார். அல்லேலூயா.
There ain't nothing going wrong. He knew all about it before the world was ever formed. He knew we'd have this meeting tonight.
He knowed every gnat would ever be on the earth and how much tallow he'd make and how many times he'd bat his eyes. He's the infinite God.
He knows all things.
Amen. Aren't you glad tonight that your name is on the book?
அங்கே ஒன்றுமே தவறாக போய்கொண்டிருக்கவில்லை. உலகமானது உருவாவதற்கு முன்பிருந்தே அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தார். இன்றிரவு இந்த கூட்டம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இந்த பூமியின் மேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஈயும் அறிந்திருந்தார். அது எவ்வளவு பசியை உண்டாக்க கூடும் என்பதையும் அது எத்தனை முறை அதன் கண்களை சிமிட்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர் எல்லையற்ற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய பெயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றிரவு நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் அல்லவா?
What a beautiful thought I am thinking concerning a great speckled bird. And they say that her name is recorded on the pages of God's holy word.
ஒரு மகத்தான புள்ளியுள்ள பறவையை குறித்து என்ன ஒரு அழகான கருத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த வார்த்தையின் பக்கங்களிலே அவளுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
All the other birds flocking around her, she's despised by all of them. What was that speckled bird? I differ with the guy that said that was wrong. What was the speckled bird of the Bible? It was not Israel, as they said it was. It was the church of Jesus Christ.
மற்ற எல்லா பறவைகளும் அவளை சுற்றி சூடுகின்றன. அவள் அவைகள் எல்லாவற்றாலும் நிந்திக்கப்படுகிறாள். அந்த புள்ளியுள்ள பறவை என்ன? அது தவறு என்று கூறின அந்த மனிதனோடு நான் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளேன். வேதத்தில் அந்த புள்ளியுள்ள பறவை என்ன? அதுதான் இஸ்ரவேல் என்று அவர்கள் கூறுகிறது போன்று அது இஸ்ரவேல் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாயிருக்கிறது.
For sin offering, what did they do? They took a turtle down, pulled the head off of one and turned it upside down and poured the blood upon the living mate. And turned the mate loose, and the mate sprinkled his, with the blood of the dead mate, went across the earth, sprinkling as he flew his wings, and the blood splashing up on the earth, cried, Holy, holy, holy unto the Lord! Holy, holy, holy unto the Lord!
ஒரு பாவனி வாயிருந்த பலிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு காட்டு புறாவை எடுத்து அவைகளின் ஒன்றின் தலையை கிள்ளி அதை தலைக்கீழாக கவிழ்த்து ரத்தத்தை அதனுடைய ஜோடியில் மேல் ஊற்றி அதை பறக்க விட்டனர். அதன் ஜோடி மறித்து போன அதன் ஜோடி புறாவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு பூமியின் ஊடாக பறந்து சிறகடிக்கையில் ரத்தம் தெளிக்கப்பட்டது. பூமியின் மேல் விழுந்த அந்த ரத்தமானது கர்த்தருக்கு பரிசுத்தம், 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 கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தம் என்று சத்தமிட்டது.
It was a type of Christ, and the great speckled bird is the church that's been specked by the blood of its dead mate, the Savior Jesus Christ, and she's crossing the world today, flopping her wings, crying, Holy, holy, holy unto the Lord.
Hallelujah. அது கிறிஸ்துவின் ஒரு பாவனையாயிருக்கிறது. அந்த மகத்தான புள்ளிகள் உள்ள பறவையானது அதனுடைய மறித்த ஜோடியான இரட்சகரான ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் புள்ளிகளாக்கப்பட்ட சபையாயிருக்கிறது. அவள் இன்றைக்கு தன்னுடைய செட்டைகளை அடித்துக் கொண்டு உலகத்தினூடாக கடந்து செல்லும் போது கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் என்று சத்தமிடுகிறது.
Put there not by my goodness, no sir, I'd never be there, or by your goodness, but by the goodness and mercies of God before the foundation of the world put our names on his book.
Amen. நான் அவளை பற்றி அறிந்திருப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய பெயர் அவளுடைய புத்தகத்தில் இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய நன்மையானவைகளினால் என் பெயர் அதில் இல்லை. இல்லை ஐயா, நான் அங்கே இருக்கவே முடியாது. அல்லது உங்கள் நன்மையானவளை காரியம் அல்ல, ஆனால் தேவனுடைய நன்மையினாலும் இரக்கங்களினாலும் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய பெயர்களை அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதினார்.
What is the identification of the church? What is she to be? What was she? What is it? The called out group?
சபையின் அடையாளம் என்ன? அவள் என்னவாக இருக்க வேண்டும்? அவள் என்னவாக இருந்தால் அது என்ன? வெளியே அழைக்கப்பட்ட குழுவாய் இருக்கிறது.
Who set it up? Jesus Christ, not a bishop, not the Catholic Church, not Methodist, not Luther, not Wesley. No, sir. Who set it up? Jesus Christ.
அதை ஏற்படுத்தியது யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு பேராயர் அல்ல, கத்தோலிக்க சபை அல்ல, மெத்தடிஸ்ட் அல்ல, லூத்தர் அல்ல, வெஸ்லி அல்ல. இல்லை, ஐயா யார் அதை ஏற்படுத்தியது? ஏசு கிறிஸ்து.
What is its message? Repentance, water baptism, baptism of the Holy Ghost, divine healing, salvation.
அதனுடைய செய்தி என்ன? மனம் திரும்புதல், தண்ணீர் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவின் அபிஷேகம், தெய்வீக சுகமளித்தல், ரட்சிப்பு என்பதாகும்.
How do we become a member of it by being born into it? Can we get to heaven without it? No, sir. For those that are dead in Christ will God bring with him, and not anyone else but those who are dead in Christ.
நாம் அதன் ஒரு அங்கத்தினாக எப்படியாக முடியும்? அதற்குள்ளாக பிறப்பதன் மூலமாக. அது இல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியாது. இல்லை ஐயா, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மற்ற யாரையும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களை மட்டும் கொண்டு வருவார்.
Jesus is coming for those that are dead in Christ. Amen. Ephesians 4 chapter said that the, no, Galatians, I believe it is, the 4th chapter said that those that are dead in Christ will God bring with him. Those that are dead in Christ will God brings with him.
கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களுக்காக தான் இயேசு வருகிறார். எபேசியர் 4 அதிகாரம் இல்லை, கலாத்தியர் 4 அதிகாரம் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்.
Now, therefore, she is a called out group, a mystical body. Christ set an order. Before he died, he spoke of it coming. He said, I will come and be king over this domain. A little while the world won't see me no more, yet you shall see me. You won't have nothing to do with the kingdom of the world.
இப்பொழுது ஆகையினால் தான் அவர் வெளியே அழைக்கப்பட்ட ஒரு குழுவாய் புரிந்து கொள்ள முடியாத சரீரமாயிருக்கிறார். கிறிஸ்து அதை ஒழுங்குக்குள் ஆக்குகிறார். அதன் வருகையை குறித்து அவர் மறிப்பதற்கு முன்பாக அவர், நான் வந்து இந்த ஆளுகையின் மேல் ராஜாவாக இருப்பேன் என்று பேசினார். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை இனி காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகத்தின் ராஜ்யத்தோடு உங்களுக்கு ஏது காரியமும் இருக்காது.
That's the reason there's such a confusion called Babylon. One with bless God, I'm Presbyterian, bless God, I'm Methodist, bless God, I'm a Christian. Amen. That's it. How do I know I am? These signs follow the believer.
That's right.
There's your identification card.
அந்த காரணத்தினால் தான் அவர்கள் அந்த விதமான பாபிலோன் என்று அழைக்கப்படும் ஒரு குழப்பத்துக்குள் இருக்கின்றார்கள். நல்லது, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் ஒரு பிரஸ்பிடேரியன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் ஒரு மெத்தடிஸ்ட். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் ஒரு கிறிஸ்தவன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, ஆமேன். அதுதான் காரியம். நான் அப்படியாய் இருக்கிறேன் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். புரிகின்றதா? அங்கே இருக்கிறது உங்களுடைய அடையாள அட்டை.
No, I ain't got any. Mine's up there. I might lose this one down here. But he told me before the world began, he'd give me my identification card. Amen. To everyone that's come into the kingdom. It's kept in heaven, so the records are straight.
Hallelujah.
I'm so glad.
ஒரு நிமிஷம் பொறும், என்னுடைய ஐக்கிய அட்டை என்னிடம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லாதேயுங்கள். இல்லை, என்னிடத்தில் ஏதுமில்லை. என்னுடையது அங்கே உயரே இருக்கிறது. இந்த ஒன்றை நான் இங்கே ஒரு கால் இழந்து போகலாம், ஆனால் அவர் என்னிடத்தில் உலகம் உண்டாவதற்கு முன்னர் கூறினார். அவர் என்னுடைய அடையாள அட்டையை கொடுத்தார். ராஜ்யத்துக்குள் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது. நான் அவ்வளவு
சந்தோஷமாயிருக்கிறேன். It was God crying, Adam, where art thou?
யாரோ ஒருவர், நான் தேவனை தேடினேன், நான் தேவனை தேடினேன் என்று கூறினார். அது வேதத்திற்கு முரணாய் இருக்கிறது. அது தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனை தேடவில்லை. தேவன் ஏதேன் தோட்டத்தில் மேலும் கீழுமாய், ஆதாமே நீ எங்கிருக்கின்றாய் என்று சத்தமிட்டார். தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் என்று ஆதாம் சத்தமிடவில்லை. ஆதாமே நீ எங்கிருக்கின்றாய் என்று சத்தமிட்டது தேவன்தான்.
Oh, I'm so glad I'm a member of her, aren't you?
Amen.
I'm so glad in this great church.
Oh, naan avanil oru angathinaai irukkiren. Naan magichiya irukkiren. Neengal illaya? Indha magathana sabaikkaga naan magichiya irukkiren.
I'm sorry to have kept you so late, but do you believe in this great church?
Amen.
Do you believe in it? Do you believe it's a mystical body?
மன்னிக்கவும், நீண்ட நேரம் காக்க வைத்தேன். இந்த மகத்தான சபையில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? அதில் உங்களுக்கு விசுவாசம் உண்டா? அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சரீரம் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Now you Catholic people, the only thing you have to do to be a member of it is to accept Jesus Christ and be born of the Spirit. You Baptist, you Methodist, Presbyterian, Lutheran, whatever you are. Listen here, don't think I'm taking up for the Pentecostals. There's just as much Pentecostal renegades as there is any other church. That's exactly right. They come in only by name and profession. That's all, but possession, they don't have it.
இப்பொழுது கத்தோலிக்க ஜனங்களாகிய உங்களை தான் அதில் ஒரு அங்கத்தினாய் நீங்கள் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆவியினால் பெறவுங்கள் என்பதே ஆகும். பாப்டிஸ்டுகளே, மெதடிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, லூத்தரன்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் இங்கே செவி கொடுங்கள். நான் ஏதோ பெண்டெகோஸ்தின் சார்பாக பேசுகிறேன் என்று நினையாதேயுங்கள். மற்ற சபையில் உள்ளதை போன்றே பெண்டெகோஸ்தே சபையிலும் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகின்றவர்கள் இருக்கின்றனர். அது முற்றிலும் சரியே. அவர்கள் பெயராலும் கூறிக்கொள்வதாலும் உள்ளே வருகின்றனர், அவ்வளவுதான். ஆனால் உடையவர்களா இருத்தல் என்றால் அவர்களிடத்தில் அது இல்லை.
That's right, because when you're born of the Spirit, you become a new creature, and God begins to deal with you then as sons, and you're led of the Spirit of God.
அது உண்மையே. ஏனென்றால் நீங்கள் ஆவியினால் பிறந்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக ஆகுகிறீர்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு ஒரு குமாரன் என்ற முறையில் இடைப்பட துவங்குகிறார். நீங்களும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள்.
No matter what organization you belong to, that is not just a little worldly order is going to pass away, but are you a member of this great mystical body of Christ? If not, may you receive him tonight as we bow our heads just a moment for prayer.
நீங்கள் இந்த தாபனத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது ஒரு காரியம் அல்ல, அது ஒரு சிறிய காரியம். பழைய உலக பிரகாரமான ஒழுங்குமுறை அது கடந்து போக போகிறது. ஆனால் இந்த புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் ஒரு அங்கமா? இல்லை என்றால் இன்றிரவே நாங்கள் ஜெபத்திற்காக எங்கள் தலையை வணங்குகையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா?
While we are thinking now, would there be some here who raise up your hand and say, God, I'll raise my hand to you. Make me a member of that church tonight. Give me the birth that it belongs to me.
Yes.
If you call me, Lord, then I want to be a member of that church.
இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் இங்கு யாராவது தங்கள் கரத்தை உயர்த்தி, தேவனே, நான் என் கரத்தை உமக்கு நீட்டுகிறேன், இன்றிரவு என்னை அந்த சபையின் ஒரு அங்கத்தினனாக ஆக்கும், அது என்னை சார்ந்திருக்கும்படியாக எனக்கு ஒரு பிறப்பை தாரும், கர்த்தாவே நீர் என்னை அழைத்தீரா, அப்படியானால் நான் அந்த சபையின் ஒரு அங்கமாக இருக்க
விரும்புகிறேன். I haven't received that as yet, Lord. And you said that sign shall. Shall means you will. Give me power, Lord.
இந்த பூமிக்குரிய ஸ்தாபனங்களில் ஒன்றை நான் சார்ந்தவனாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. நீர் விசுவாசிகளை பின்தொடரும் என்று கூறினது போன்று விசுவாசிகளை துரத்தவும் இந்த காரியங்களை செய்யவும் என்னிடத்தில் வல்லமை கிடையாது. இன்னமும் நான் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. கர்த்தாவே, இந்த அடையாளங்கள் தொடரும் என்று நீர் கூறியிருக்கிறீர். தொடரும் என்றால் நீர் செய்வீர் என்று அர்த்தமாகும். எனக்கு வல்லமையை தாரும் கர்த்தாவே என்று கூறுங்கள்.
God bless you. God bless you. You and you, all you've got your hands up. God bless you and give you that power to be a member of this great church, the Church of Jesus Christ.
தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை கரங்களை உயர்த்தின உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதித்து அந்த வல்லமையை உமக்கு தந்து இந்த மகத்தான சபையில், இயேசு கிறிஸ்துவின் சபையில் உங்களை ஒரு அங்கமாக ஆக்குவாராக.
Someone else before we offer prayer. God bless you, young lady. God bless you, sister. God bless you. Yes, I see your hands way back there. God bless you over here. I see your hands, son. See your hands here, brother. Yes. God bless you and your little one there, the young girl. God bless you.
நாம் ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்னர் வேறு யாராவது உண்டா? வாலிப சீமாட்டியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம், நான் இங்கு பின்னாக உங்களுடைய கரங்களை காண்கிறேன். இங்கே இருக்கின்ற உம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகனே, நான் உன்னுடைய கரத்தை காண்கிறேன். சகோதரனே, உன்னுடைய கரத்தை நான் இங்கே காண்கிறேன். ஆம், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்க இருக்கின்ற வாலிப பெண்ணே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
Someone else, just raise your hand. God bless this sister sitting here. I want to be a member. I want to have his blood upon me as I go out of this building tonight, that I might go out my life cry holy unto the Lord.
வேறு யாராவது இருக்கிறீர்களா? கரத்தை உயர்த்துங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறேன். இன்றிரவு இந்த கட்டிடத்தை விட்டு நான் வெளியேறும் பொழுது அவருடைய ரத்தம் என்மேல் இருக்கும்படியாய் விரும்புகிறேன். வெளியே வருகையில் என்னுடைய ஜீவனானது கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 என்று சத்தமிடுவதாக.
God bless you back there, son. God grant the blessings to you. Someone else now, raise your hand. Someone else say, God be merciful to me.
பின்னாக இருக்கின்ற மகனே, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆசீர்வாதங்களை உனக்கு அருள்வாராக. வேறு யாராவது இருக்கிறீர்களா? கரத்தை உயர்த்துங்கள். தேவனே என் மேல் இருக்குமா இருக்கும் என்று யாரோ ஒருவர் கூறுகிறீர்கள்.
If you desire to walk up the altar for word of prayer while we sing this song, come home, you are weary, come home. If you're uncertain about your condition, I invite you to come.
ஒரு சிறு ஜெபத்திற்காக நீங்கள் பீடத்தண்டை மட்டுமாய் நடந்து வர வேண்டும் என்று விரும்பினால், நாங்கள் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டிற்கு வாருங்கள், வீட்டிற்கு வாருங்கள், களைப்படுத்திருக்கின்றவர்களே வீட்டிற்கு வாருங்கள். உங்களுடைய நிலையை குறித்து நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் வரலாம் என்று நான் அழைக்கிறேன்.